हरे कृष्ण 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 हरे हरे,
हरे कृष्ण 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 हरे हरे,
हरे राम 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 हरे हरे,
हरे
कृष्ण 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 हरे हरे,
हरे
राम हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे
हरे,
हरे राम हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे
हरे,
हरे राम हरे राम 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 हरे
हरे,
हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे,
कृष्ण
कृष्ण रामानुज दया पात्रम ज्ञान वैराग्य भूषणम श्रीमद्वेंकटनाथार्यं वंदे वेदांत देशिकं लक्ष्मीनाथ समारंभां नाथयामुनमध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरु परंपरां यो नित्यमच्युतपदां भुजयुग्म रुग्म व्यामोहदस्तदितराणि त्रिणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये भूतं शरश्च महदाह्वय भट्टनाद श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्ग्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गुसमुनिम् प्रणतोऽस्मि नित्यम् नाम सङ्कीर्तनम् यस्य सर्वपापप्रणाशनम् प्रणामो दुःखशमनः तं नमामि हरिम् परम् वसुदेवसुतम् देवम् कंसचाणूरमर्दनम् देवकी परमानन्दम् कृष्णं वन्दे जगद्गुरुम्। பூமண்ணுமாது பொருந்திய மார்பன் புகழ்மடிந்த பாமண்ணுமாறன் அடிபணிந்து இந்தவன் பல்கலையோர் தாமண்ண வந்த ராமானுசஞ்சலனாரவிந்தம் நாம் மண்ணி வாழ நெஞ்சே சொல்லுவம் அவன் நாமங்களே காரே கருணை ராமானுசா இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் நின் அருளின் தன்மையே அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான் வந்து நீ என்னை உயிர்த்த பின் உன் சீரே உயிர்க்கு உயிராக அடியேற்கு இன்று தித்திக்குமே சர்வத்ர ராமானுஜ நாம சங்கீர்த்தனம் ராமானுஜா ராமானுஜா அனந்த பிரதமம் ரூபம் லக்ஷ்மணஸ்து சதப்பரஹ பலபத்ரஸ்த்ருதீயஸ்து கலௌ கச்சித் பவிஷ்யதி. பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம். நலியும் நரகமும் நைந்த நமனுக்கு இங்கு யாதொன்றும் இல்லை. களியும் கெடும் கண்டுகொண்மின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்து இசை பாடி ஆடி உய்தரக் கண்டோம். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் சர்வலோக ரக்ஷகன் சர்வலோக சரண்யன் சாக்ஷாத் ஸ்ரீஹப்பதியான பகவான் நம்ம எல்லார் மேலையும் அற்புதமான ஒரு அக்கறை வச்சிருக்கான். நமக்கு நம்ம மேல இருக்கிற அக்கறையை விட சுவாமிக்கு இருக்கிற அக்கறை ரொம்ப வசதியா இருக்கு. நம்முடைய சரீரத்து மேல நமக்கு அபிமானம் தான் இருக்கு, அக்கறையே கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஆசை தான் இருக்கு, அக்கறை இல்லை. நமக்கு ஆசை அபிமானம் இதெல்லாம் தான் இருக்க ஒழிய அக்கறைன்றது 1% இருந்தா பெரிய விஷயம். 99% நமக்கு ஆசையும் அபிமானமும் தான். இதை அடையணும், இதை அனுபவிக்கணும், இதெல்லாம் கடைச்சுடணும், அப்படிதான் ஓடிட்டு இருக்கமே ஒழிய மற்றபடி இந்த வாழ்க்கைய உபயோகப்படுத்திக்கணும் அப்படின்றது நம்ம கிட்ட இல்லை. இந்த வயசுக்குள்ள ஸ்கூல்ல சேர்த்துடணும், இத்தனை வயசுக்குள்ள ஸ்கூலிங் முடிச்சிடணும், அதுக்கப்புறமா காலேஜ் போகணும், காலேஜ் முடிச்ச உடனே வேலை கிடைச்சிடணும், வேலை கிடைச்ச உடனே கல்யாணம் ஆயிடணும், கல்யாணம் ஆன உடனே குழந்தை பிறந்துடணும், குழந்தை பிறந்த உடனே அதை வளர்க்கணும், இத்தனை வயசுக்குள்ள வீடு கட்டிடணும், இத்தனை வயசுக்குள்ள தாத்தா பாட்டி ஆயிடணும், இத்தனை வயசுல ரிட்டையர்ட் ஆகணும், இத்தனை வயசுல செட்டில் ஆகணும், இப்படியே ஓடிட்டு இருக்கோம். இது அக்கறைன்னு சொல்ல முடியாது. இது ரொட்டீனா பண்ணிட்டு இருக்கோம். ஆடு மாடு நாய் பன்னி கொசு வரைக்கும் இதை பண்ணிட்டே இருக்கு. இது எந்த விதத்திலையும் நம்ம ஒன்றும் வசதியெல்லாம் கிடையாது, இது ரொட்டீன். மனுஷ ஜென்மாவுடைய பரம பிரயோஜனம் பகவான உணர்றது, பகவான அனுபவிக்கிறது. பகவான் நம்மளை படைச்சது ரியலைசேஷனுக்காக அப்படின்னு உணரணும். பல சந்தர்ப்பங்கள்ல நாம இந்த மனுஷ வாழ்க்கையுடைய பிரயோஜனத்தை மறந்துடுறோம். அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்ல ரொம்ப வசதியான மனுஷ ஜென்மா. இத உபயோகப்படுத்திக்கணும், உபயோகப்படுத்தினாதான் வாழ்க்கை நன்னா இருக்கும். நம்ம மறந்து போயிடுறோம் இல்லையா, நமக்கு அப்பப்ப பகவானுடைய விஷயத்தையும் பகவானுடைய கருணையையும் புரிய வைக்கிறதுக்காகத்தான் பூமியில நிறைய சத்குருமார்கள் அவதாரம் பண்ற. நம்ம சனாதனமான ஹிந்து தர்மத்தினுடைய பலமே குரு பரம்பரை தான். அதனால்தான் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாக்ஷாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ அப்படின்னு குருவை விசேஷமா கொண்டாடுறோம். மற்ற மதங்கள்ல இல்லாத ஒரு பெரிய பலம் சனாதனமான தர்மத்துல இந்த குரு பரம்பரை தான். அது சித்தாந்தம் எதுவானா இருக்கலாம், அத்வைத்தம், விசிஷ்டாத்வைத்தம், துவைத்தம், கௌடிய வைஷ்ணவர்கள் நிறைய இருக்கு, நிறைய 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 இருக்கு. ஆனா எல்லாத்திலையும் இந்த குரு பரம்பரை அப்படின்ற ஒண்ணு கரெக்டா அந்த செயின் மாதிரி போயிட்டே இருக்கு. பகவானே கீதையில சொல்றான், தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஸ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானினக தத்துவ தர்ஷினக அப்படின்னு. பணிந்தும் அழகா பணிவிடை பண்ணியும் கேட்க வேண்டிய முறைப்படி கேட்டால் தத்துவத்தை அறிந்த ஞானிகள் உனக்கு அதை உபதேசம் செய்வார்கள் அப்படின்னு சொல்றான். அப்ப குரு அப்படின்றவா ரொம்ப அவசியம். சாதாரணமா உலகாயுதமான விஷயங்களுக்கே அது அனுபவப்பட்டவா சொன்னா தான் நமக்கு புரியறது. புஸ்தகத்தை படிச்சுட்டு சமையல் கத்துன்ற முடியாது, புஸ்தகத்தை படிச்சுட்டு சைக்கிள் ஓட்ட கத்துன்ற முடியாது. இதெல்லாம் யாரா கூட நின்று சொன்னாதான் புரியும். இல்லாட்டி நிச்சயமா புரியும். எத்தனை வாட்டி புஸ்தகத்தை படிச்சாலும் கூட யாரா இருந்து சொல்லி கொடுக்கற மாதிரி வரவே வராது. சமையல் பண்றேன்னு சொல்லிட்டு புஸ்தகத்தை பார்த்து நானே கத்துக்கிறேன் அப்படின்னு எல்லாம் கரெக்டா பர்ஃபெக்டா பண்ணி எல்லாம் போட்டாச்சு, ஆனா என்ன சமையல் பண்றோமோ அது ஆகல. கடைசியில பார்த்தா அடுப்பை பத்த வைக்கல. அப்புறம் என்னதுக்கு பிரயோஜனம், உப்பெல்லாம் போட்டாச்சு, தண்ணி எல்லாம் வச்சாச்சு, காயெல்லாம் போட்டாச்சு. முக்கியமான விஷயம் அடுப்பை பத்த வைக்கணும். ஏதான ஒரு விஷயம் விட்டுட்டோம்னா கூட பிரயோஜனம் இல்லையே. அழகா ஜிலேபி எல்லாம் ஜம்முன்னு பண்ணாச்சு, பார்க்க நல்லா சிக்கச்சவேல் இருக்கு, ஜோரா இருக்கு சாப்பிட்டா அப்புறம் சக்கரை போட மறந்துடுச்சு, அப்புறம் ஜிலேபி சாப்பிட்டு என்ன பிரயோஜனம்? கூட ஒரு ஆள் இருந்தான்னா கிளீனா சொல்லி கொடுப்பா. சைக்கிள் ஓடுற யாராவது புக்கை படிச்சுட்டு சைக்கிள் ஓட்டிட முடியுமா? சத்தியமா முடியவே முடியாது. ஹேண்ட்பேக் எப்படி பிடிக்கணும்னே தெரியாது. அழகா இடுப்பை வளைக்கப்படாது, அப்புறம் இடுப்பு நல்லா வளைப்போம், ஸ்டிஃபா இடுப்பு நல்லா வச்சுப்போம் வளைச்சு. இப்ப கூட ஒரு ஆள் இருந்தான்னா அழகா நமக்கு சொல்லி கொடுப்பான். அது போல அங்கங்கநாதபடி எங்கும் நீக்கமர நிறைந்த பிரம்மம் இங்கதான் கிடையாது, எல்லா இடத்திலையும் பகவான் சர்வவியாபியா இருக்கான். அப்ப அவனை உணரணும், அனுபவிக்கணும் அப்படின்னா அதுல அனுபவம் உடையவர்கள் சொல்லும் பொழுது நம்மாலே சுலபமா அதை உணர முடியறது, அனுபவிக்க முடியறது. அதனால சத்குருமார்கள் அப்படின்றவா ரொம்ப அவசியம். பாரத பூமியில ஒவ்வொரு காலகட்டத்தில ஒவ்வொரு விதமான ஆச்சாரிய புருஷர்கள் அவதாரம் பண்ணி அழகா நம்மளை காப்பாத்தி கொடுத்திருக்க. நிறைய ஆச்சாரியர்கள் வந்தா அது ஆச்சரியமானவர் சுவாமி ராமானுஜர். அனந்த பிரதமம் ரூபம் லக்ஷ்மணஸ்து ததப்பரம் பலபத்ர திருத்தீயஸ்து கலௌ கச்சித் பவிஷ்யதி அப்படின்னு ரொம்ப அழகா சுவாமி ராமானுஜரை பத்தி சொல்றார்கள். அனந்த பிரதமம் ரூபம், சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரவடியாம், நீல் கடலுள் என்றும் புனையாம், மணிவிளக்காம், பூம்பட்டாம், புல்கும் அணையாம், திருமார்க்கு அறவு. பகவான சொல்லும் பொழுது சேஷி அப்படின்னு சொல்லுவார். ஜீவர்கள் எல்லாம் சேஷன் அப்படின்னு சொல்லுவார், சேஷர்கள் அப்படின்னு சொல்லுவார். அதுல ஆதிசேஷன் ரொம்ப முக்கியமானவர். ஒரு சேஷன் ஜீவன் எப்படி இருக்கணும்னா ஆதிசேஷன் போலே அப்படின்னு பெரிய நிர்வாகம் பண்றான். அந்த ஆதிசேஷன் எப்பொழுதுமே பகவானுடைய சொத்தா இருக்க, விஷுத்தி ப்ராப்பர்ட்டி ஆஃப் பகவான். பகவானுடைய ப்ராப்பர்ட்டியா இருந்துட்டோம் அப்படின்னா அது போல சுகமான சுலபமான விஷயம் எதுவுமே இல்லை. இப்ப பகவானுடைய சொத்தா நம்ம இருந்துட்டோம்னா நம்ம வாழ்க்கையை பத்தி நாம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம எல்லாம் நம்ம வாழ்க்கையை பத்தி கவலைகள் நிறைய இருந்துட்டே இருக்கு. நமக்கு சின்ன வயசுல இருந்து ஒவ்வொரு காலகட்டத்துல ஏதோ ஒரு கவலை மனசு அரிச்சுட்டே இருக்கு. இதே பகவானுடைய சொத்தா ஆயிட்டோம்னா உடனே சோம்பேறி ஆயிடும்னு அர்த்தம் இல்லை. நம்ம எல்லாம் பண்ணுவோம், நம்ம கடமைகளை பண்ணுவோம், பிளான் பண்ணுவோம், ப்ரிப்பேர் பண்ணுவோம். மனசுல அந்த இன்செக்யூர்டு ஃபீலிங் இல்லாம இருக்கும், பயம் இல்லாம இருக்கும். கிடைச்சாலும் சந்தோஷம், கிடைக்கிறனாலும் நன்மைக்கேன்ற அந்த ஒரு பக்குவம் மனசுல வந்துடும். நான் பகவானுடைய குழந்தை, நான் பகவானுடைய சொத்துன்னு நினைக்கும் பொழுது அத்தனை ஒரு நிம்மதி. யாராவது நம்மளை டார்ச்சர் பண்ணா கூட அது பெருசா நம்மள பாதிக்காது. பிரஹ்லாதன் அவ அப்பா இரண்ய கசிபுவே விதவிதமா டார்ச்சர் பண்றான். ஆனா குழந்தை நிச்சயமா எதையுமே கவனிக்கவே இல்லை அவன். ஏன் அப்படின்னா என் நாராயணன் என்ன காப்பாத்திரார் அப்படின்னு தீர்மானமா இருந்தான். இந்த ஆதிசேஷன் பெரிய பாம்பு, ஆயிரம் தலை நாகம். அந்த ஆயிரம் தலை நாகம் அப்படியே பகவான் இஷ்டப்படி இருக்காராம். சென்றால் குடையாம், பகவான் இப்படி போனார்னா பகவானுக்கு எப்படி கொடை பிடிச்சுட்டு போறாராம். கிருஷ்ணாவதாரத்துல கூட வசுதேவர் கிருஷ்ணனை தூக்கினமோ மழை பெய்யறது. அப்ப அழகா ஆதிசேஷன் தான் கொடையா பிடிச்சுட்டு போறார். சென்றால் குடையா, இருந்தால் சிங்காசனமா. சுவாமி உட்காந்துட்டார்னா அவருக்கு சேரா மாறிடுறாராம். நம்ம நவதிருப்பதிகள் எல்லாம் பார்த்தோம்னா அழகா விஜயாசனர்னு ஒருத்தர் உண்டு, வரகுணம் அங்கே நத்தம்னு திவ்யதேசம் பேர். அந்த இடத்துல ஆதிசேஷன் மேலதான் சுவாமி ஜம்முன அர்த்த பத்மாசனத்துல உட்காந்துட்டு ஒரு காலம் மடக்கிண்டு ஒரு காலம் கீழே வச்சுண்டு. சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரவடியாம். சுவாமி நிக்கிறாருனா சுவாமிக்கு பாதுகையா ஆயிடுறாரா. பகவான் நடந்தார்னா கொடை, பகவான் நின்னார்னா பாதுகை, பகவான் உட்கார்ந்தார்னா சார். சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காசனமாம், நின்றால் மரவடியாம், நீள் கடலுள் என்றும் புனையாம், மணி விளக்காம், பூம்பட்டாம், புல்கும் அணையாம், திருமார்க்கு அறவு. ஆதிசேஷன் திருப்பாட்டுல சுவாமி படுத்துக்கிறார் அப்படின்னா அவரே தலகாணி ஆயிடுறார், அவரே பெட் ஆயிடுறார், அவரே பட்டு துணி மாதிரி மெல்லனா இருக்கார். திருமார்க்கு அறவு. இப்படி எல்லா விதத்திலேயும் பகவத் கைங்கரியம் பண்ணக்கூடியவர் தான் இந்த ஆதிசேஷன். அத்தனை அழகு. திருவனந்தபுரத்தில் போனோம்னா பத்மநாபர் 18 அடி, ஆனா அவரை விட பெருசு ஆதிசேஷன். பெட்டு நம்மளோட பெருசா இருந்தா நம்ம படுக்க முடியும், சரியா? ஆதிசேஷன் தான் ரொம்ப பெரியவர். அப்ப அந்த ஆதிசேஷன் ரொம்ப விசேஷமானவர். ஆழ்வார்கள் எல்லாருமே அந்த ஆதிசேஷனு அத்தனை அழகா கொண்டாடுறார்கள், ஜோரா பெருமையா பேசிட்டு இருக்கார்கள். ஏன் அப்படின்னா அவருடைய பிரபாவம் அப்படி, பகவானுக்கு எப்படி பிடிக்கிறதோ அப்படி இருக்காராம் இந்த ஆதிசேஷன். எல்லா விதத்திலையும் பகவானுடைய சொத்தா இருக்கா இந்த ஆதிசேஷன். அனந்த பிரதமம் ரூபம் லக்ஷ்மணஸ்து ததப்பரஹ. அந்த ஆதிசேஷனே பகவான் ராமவதாரம் வந்த சமயத்துல ஜோரா கைங்கரியம் பண்றதுக்காக லக்ஷ்மணனா கூட வர, அனந்த பிரதமம் ரூபம் லக்ஷ்மணஸ்து ததப்பரஹ பலபத்ர திருத்தீயஸ்து. அதே ஆதிசேஷனே பகவான் கிருஷ்ணனா வரும்பொழுது அண்ணனா பலராமனா வர, அனந்த பிரதமம் ரூபம் லக்ஷ்மணஸ்து ததப்பரம் பலபத்ர திருத்தீயஸ்து கலௌ கச்சித் பவிஷ்யதி. அதே ஆதிசேஷனே கலியுகத்துல ஆச்சாரியனா வந்து அனுகிரகம் பண்ண போறார் அப்படின்னு ஸ்லோகம். பவிஷ்யத் ஆச்சாரியன் அப்படின்னே பெயர். சுவாமி நம்மாழ்வார் ரொம்ப ஆச்சரியமானவர். களி பிறந்த 43வது நாள் அவதாரம் பண்ண ஆழ்வார், களியில முதல் ஆழ்வார் அப்படின்னா சுவாமி நம்மாழ்வார் தான். இப்ப சுவாமி நம்மாழ்வார் 16 வருஷம் புளியமர புந்திலேயே உட்கார்ந்துட்டு தபஸ் பண்றார். அதுக்கப்புறம் தான் மதுரகவி ஆழ்வார் வந்து அவரை எழுப்பி செத்ததின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் அப்படின்னு கேட்கிறார். அப்ப நம்மாழ்வார் சிரிச்சுண்டே அத்தை தின்று அங்கே கிடக்கும் அப்படின்றார். ரொம்ப அழகு. இந்த சரீரத்தோட ஆத்மாவுக்கு ஒரு சம்பந்தம் வந்துடுத்துனா இந்த ஆத்மா என்ன பண்ணும்னு கேட்கிறார். அதுக்கு நம்மாழ்வார் சொல்றார், இது எந்த சரீரத்தோட இருக்கோ அந்த சரீரத்தினுடைய சுகம் துக்கம் லாபம் நஷ்டம் மானம் அவமானம் பலம் பலகீனம் வியாதி ஆரோக்கியம் இது எல்லாம் அபிமானிச்சுண்டு அத்தை தின்று அங்கே கிடக்கும் அப்படின்றார். வியாதி வந்துருத்தனா உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லை டாக்டரை பார்க்கணும், அத்தை தின்று அங்கே கிடக்கும். உடம்பு சரியாயிடுத்துனா 3 நாள் அதை பண்ணல இதை பண்ணல இதெல்லாம் பண்ணணும், அத்தை தின்று அங்கே கிடக்கும். குழந்தையா இருக்கும் பொழுது பொம்மையை வச்சுட்டு அதை அனுபவிச்சுட்டு அத்தை தின்று அங்கே கிடக்கும். எக்ஸாம் வந்துருத்தனா பரீட்சை படிக்கணும் 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 அத்தை தின்று அங்கே கிடக்கும். டிவி பார்த்தா அத்தை தின்று அங்கே கிடக்கும். யாருக்காவது கல்யாணம் இல்லாட்டி நம்ம ரொம்ப வேண்டப்பட்டவான அந்த ஃபங்க்ஷன்ல அத்தை தின்று அங்கே கிடக்கும். ஏதானும் ஆபீஸ்ல பிரச்சனைனா அத்தை தின்று அங்கே கிடக்கும். ப்ரமோஷன் கிடைச்சா அத்தை தின்று அங்கே கிடைக்கும், கிடைக்கலனாலும் அத்தை தின்று அங்கே கிடக்கும். யாராவது ஒருத்தர் நம்மள அவட சண்டை போட்டுட்டானா அத்தை தின்று அங்கே கிடக்கும். யாராவது நம்மளை கொண்டாடிட்டான்னா அத்தை தின்று அங்கே கிடக்கும். ஏதானும் தொலைச்சுட்டோம்னா தொலைச்சுட்டேன் 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 அத்தை தின்று அங்கேயே கிடக்கும். போச்சே 10,000 ரூபாய் போயிடுத்து 500 ரூபாய் போயிடுத்து 5,000 ரூபாய் போயிடுத்து அத்தை தின்று அங்கேயே கிடக்கும். இப்படியே வாழ்க்கை மாத்தி மாத்தி அதே சத்சங்கருக்கு வந்தாச்சுன்னா அத்தை தின்று அங்கேயே கிடக்கும். கோவிலுக்கு போயாச்சுன்னா அத்தை தின்று அங்கேயே கிடக்கும். வெளில வந்து செருப்பு காணலன்னா அத்தை தின்று அங்கேயே கிடக்கும். அவ்வளவுதான் உள்ள அது வரைக்கும் பகவான் நன்மை அனுபவிச்சிருப்போம். வெளில வந்தாலும் செருப்பை காணலன்னு இந்த பகவத் அனுபவங்கள்லாம் ஓடி போயிடும். ஐயோ செருப்பை யாரோ தூக்கிட்டு போயிட்டாலே ஊரே கெட்டு போயிடுது, உலகமே சரியில்லை, ஏன் செருப்பை தூக்கிட்டு போயிட்டாலே இத்தனை பேர் செருப்பு இருக்கு, அத்தை தின்று அங்கே கிடக்கும். இந்த மனுஷ மனசு இப்படிதான் அப்படி சுத்தின்றே இருக்கான். அதுதான் நம்மாழ்வார் சொன்னார், அத்தை தின்று அங்கே கிடக்கும் அப்படின்னா. இந்த மனசு அப்படியே ஒரு விஷயத்தையே நினைச்சு 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 ஓடிண்டே இருக்கு பார்த்தாலும் அதுதான் ஆழ்வார் சொல்றார், அத்தை தின்று அங்கே கிடக்கும் அப்படின்றார். ஆச்சரியம். அந்த மாதிரி நம்மாழ்வார் எல்லாம் சொல்றார். அப்ப ஒரு நாள் மதுரகவி ஆழ்வார் சொல்றார், உங்க காலத்துக்கு அப்புறம் பின்னாடி வரவாளுக்கு அழகா உங்களை பூஜை பண்ற மாதிரி ஒரு அர்ச்சாவதார மூர்த்தி ஒரு விக்கிரகம் வேணும் அப்படின்றார். அப்ப சுவாமி நம்மாழ்வார் சொல்றார், தாமிரபரணி ஜலத்தை எடுத்து காய்ச்சு, அப்ப அதுல இருந்து ஒரு விக்கிரகம் கிடைக்கும் அப்படின்றார். தாமிரபரணி ஜலத்துல அந்த தாமிரம்ன்ற தாது பொருள் இருக்கு, அதனாலதான் அதுக்கு தாமிரபரணினே பேரு. தமிழ்நாட்டிலேயே உற்பத்தி ஆகி தமிழ்நாட்டிலேயே பாஞ்சி தமிழ்நாட்டிலேயே முடியக்கூடிய ஒரே நதி தாமிரபரணி நதி தான். அதுக்கு சண்டை போடுறதுக்கு ஆளே கிடையாது, ஆனா மீண்டும் பண்றது ஆள் கிடையாது. அது எல்லா இடத்துலையும் சண்டை உண்டு, அதுக்கு 1000 அடி சண்டை போட்டு இருப்பா. தாமிரபரணி ஜீவநதி, வத்தவே வத்தாது, ஒரு ஓட மாதிரியாவது ஓடிட்டு இருப்பா. ஆனா அதை மெயின்டைன் பண்றதுக்கு ஆள் கிடையாது. காவேரி வரல அது வரல எல்லா பக்கமும் சண்டை போட்டுருப்பா. எல்லா மாநிலத்தோட உள்ளுக்குள்ளேயே ஓடிட்டு இருக்க நதியை கண்டுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. தாமிரபரணி, தாமிரபரணி நதி எத்த அப்படின்னு பாகவதமே தாமிரபரணி காவேரி கிருத்தமாலா பயஸ்வினி வைகை நர்மதா இந்த நதி தீரங்கள்ல இருக்கிறவாள் பரம பாக்யவான்கள். அந்த ஜலத்தை குடிக்கிறவாளுக்கே பகவத் பக்தி வந்துடும்னு பாகவதம் சொல்றது. அத்தனை வசதி தாமிரபரணி. அப்ப மதுரகவி ஆழ்வார் அழகா தாமிரபரணி ஜலத்தை எடுத்து காய்ச்சல் நன்னா ரொம்ப நாள் அழகா தியானம் பண்ணி தியானம் பண்ணி தியானம் பண்ணி அந்த தாமிரபரணி தண்ணீரை காய்ச்சி முடிச்ச உடனே உள்ள அழகா அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற தாமிரம் எல்லாம் தாமிரம் எல்லாம் டெபாசிட் ஆகி அழகா ஒரு ரூபம் கிடைக்கிறது. கைய கூப்பிண்டு மதுரகவி ஆழ்வார் பதர்றார், நீங்க குரு, நீங்க ஞான முத்திரையோட இருந்தா தான் அழகு, குருநாதன் போய் கைய கூப்பிட்டு இருந்தா எப்படி சரிபட்டு வரும் அப்படின்றார். அப்ப நம்மாழ்வார் சொல்றார் மதுரகவி ஆழ்வாரை பார்த்து, அது நானா உத்து பாரு அப்படின்றார். அவர் பார்த்தார், உங்களை மாதிரி இல்லையே அப்படின்றார். அப்ப நம்மாழ்வார் சொல்றார், இது நான் இல்ல, பின்னாடி வரக்கூடிய ஒரு ஆச்சாரியன், பவிஷ்யத் ஆச்சாரியன், பவிஷ்யத்னா ஃபியூச்சர்னு பேர், பவிஷ்யோத்தர புராணம்னே ஒன்று உண்டு. இன்னைக்கு என்னெல்லாம் நடக்கிற லோகத்துல அத்தனை விஷயம் கிளீனா சொல்லி வச்சிருக்கா பவிஷ்யோத்தர புராணத்துல எல்லாமே. இந்த நாஸ்தர்டாம் சொல்லிருக்கான் சொல்லி நிறைய உண்டு பாருங்க. அந்த மாதிரி எல்லாமே பவிஷ்யோத்தர புராணத்துல கிளீனா சொல்லியிருக்கு. அந்த மாதிரி பவிஷ்யத் அப்படின்னா ஃபியூச்சர், பின்னாடி வரக்கூடிய ஆச்சாரியன் சொல்லிட்டு சுவாமி நம்மாழ்வார் ஆனந்தத்தை சொல்றார். பொலிக 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 போயிட்டு வல்லுயிர் சாபம், நலியும் நரகமும் நைந்த நமனுக்கு எங்கு யாதொன்றும் இல்லை, கலியும் கெடும் கண்டு கொன்மின் கடல் வண்ணன் பூதங்கள் மண்மேல் மலிய புகுந்து இசை பாடி ஆடி உழிதரக் கண்டோம் அப்படின்றார். பொலிக பொலிக பொலிக, இந்த ஜீவர்களுக்கெல்லாம் ஜெய விஜயபவ அப்படின்ற வெற்றி விழா கொண்டாட்ட மாதிரி பொலிக 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 அப்படின்னா ஜெயஹோ ஜெயஹோ ஜெயஹோன்றாலே அந்த மாதிரி. இந்த கலியுகத்துல இருக்கக்கூடிய ஜனங்களுடைய கஷ்டங்கள்லாம் மாற போறது, யமதர்மராஜனுக்கே இங்க வேலை இல்லாம போக போறது, இந்த மகாத்மாவுடைய அவதாரமும் இவரோடு சேர்ந்தவர்களுடைய அவதாரத்தினால பூமியே உத்தாரணமாக போறதுன்னு சுவாமி நம்மாழ்வார் சொன்னார். இன்னைக்கும் அந்த மூர்த்தி ஆழ்வார் திருநல்ல இருக்கு. ராமானுஜர் அவதாரம் பண்றதுக்கு கிட்டத்தட்ட 4000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்த மூர்த்தி, பவிஷ்யதாச்சாரியன்னே பேரு. உலகத்துல எந்த குருவுக்குமே இந்த ஒரு பெரிய மரியாதை கிடையாது. வரத்துக்கு முன்னாடி 4000 வருஷத்துக்கு முன்னாடியே அவருடைய அர்ச்சாவதார் சிலா ரூபம் பிரத்யக்ஷமா இருக்கு. அவ்வளவு சிரேஷ்டம் அந்த ராமானுஜர். அப்படி நம்மாழ்வாரே சொன்னார் அந்த மூர்த்தி இன்னைக்கும் ஆழ்வார் திருநெல்வேலியில பவிஷ்யதாச்சாரியன் சன்னதினு ஒன்று உண்டு. ரொம்ப அழகா இருப்பார் அந்த ராமானுஜரை பார்த்தனாலே ஜம்முன்னு இருப்பார், கையை கூப்பிண்டு அழகா, ரொம்ப அழகு. இந்த ராமானுஜர் ஸ்வயம் பகவான லோகத்துல நிரூபணம் பண்றதுக்காகவும் சரணாகதி சுலபமான மார்க்கம் அப்படின்னு ஜனங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காகவும் அவதாரம் பண்ணார். ஏன்னா எல்லாம் ஓடிட்டு இருக்கோம் கலியுகத்துல, நிறைய டென்ஷன். பாகவதம் சொல்றது கலியுகத்துல இருக்க ஜனங்களுடைய எக்ஸாக்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னா, மந்தாகா சுமந்தமதையோ மந்த பாக்யாகி உபத்ரிதாக பிராயேன அல்பாயுஷ சபிய கலௌ அஸ்மின் யுகே ஜனாக மந்தாக சுமந்தமதையோ மந்த பாக்யாகி உபத்ரிதாக அப்படின்னு பாகவதம் சொல்றது. என்னடா, உனக்கு புத்தி மந்தம், பாக்யம் மந்தம், ஆயுஷும் கம்மி, அல்பாயுஷு இருக்கும்பொழுது ஏதான வியாதியை சொல்லிட்டே இருக்கும், இவ்வளவுதான் நம்ம ஸ்டேட்டஸ். அது ஒண்ணுத்துக்கும் லாய்க்கு இல்லாத கூட்டம் அர்த்தம். நம்ம டிப்ளமேட்டிக்கா சொல்லியிருக்காரு, இது ஒண்ணுதும் யூஸ்லெஸ் அன்பிட்ன்றத இப்படி லிஸ்ட் போட்டு, மந்தாகா சுமந்தமதையோ மந்த பாக்யா உபத்ரிதாக பிராயேன அல்பாயுஷ சபிய அப்படின்ற. அப்ப இப்படி இருக்கிற ஜனங்களை வந்து நிறைய அனுஷ்டானம் எல்லாம் சொல்லி கொடுத்து, நிறைய பூஜை எல்லாம் சொல்லி கொடுத்து பிரிடன் படுறக்கே ஓட வேண்டியிருக்கு. ஒவ்வொரு நாளும் குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு குட்டிக்கரன் அடிக்க வேண்டியிருக்கு. இதுல நிறைய விஷயங்கள்லாம் சொல்லி கொடுத்தா பண்ண முடியாது, பிராக்டிக்கலா முடியாது. அப்ப இந்த ஜனங்களுக்கெல்லாம் சரணாகதின்னு ஒரு உபாயம் இருக்கு. பகவானுடைய திருவடிகள்ல சரணாகதி பண்ணிடு, உன் சரணல்லால் சரணில்லை, சரணாலயம்னு சொல்லுவோம் இல்லையா, புகலிடம்னு அர்த்தம். பகவானுடைய திருவடியே நம்ம அத்தனை பேருக்கும் புகலிடம். அது பகவானுடைய திருவடி புகலிடம்னு நினைக்கிறதுக்கு ஒன்றும் பெரிய ஜாதியோ புத்தியோ எதுவுமே முக்கியம் கிடையாது. மனசுதான் என்னுடைய புகலிடம், பகவானுடைய திருவடி அப்படின்றது தான் உத்தமமான சுலபமான மார்க்கம். அதை புரிய வைக்கிறதுக்காகத்தான் சுவாமி ராமானுஜர் ஆச்சரியமா பூமியில அவதாரம் பண்ணார். அது சுவாமி ராமானுஜர் ஒவ்வொரு பெருமாளுடையும் விதவிதமான அனுபவங்களை அனுபவிக்கிறார். கோவில்கள் இருக்க அர்ச்சாவதாரமூர்த்தி சத்தியம் நேற்று சொல்லிட்டு இருந்த இல்லையா, ராமானுஜர் அவ்வளவு அழகா ஒவ்வொரு விதத்திலையும் ஒவ்வொரு அர்ச்சாவதார மூர்த்திய அனுபவிக்கிறார். ராமானுஜர் பூமியில வரத்துக்கு காரணமே திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி தான். எக்ஸாக்ட் சவுத் இந்தியன் பெருமாள் அப்படின்னா அவர் மட்டும்தான், நல்ல முறுக்கு மீசை வச்சுண்டு. பட் அத்தனை பேர் நார்த் இந்தியன் பெருமாள் தான். அத்தனை பேரும் ஸ்ரீரங்க ரங்கநாதன்லேருந்து சீனிவாசன்லேருந்து யாருக்கும் மீசை கிடையாது. கரெக்டா மாட்டுக்கார கூட்டத்துக்கான மீசை யார் வச்சிருக்காங்கன்னா பார்த்தசாரதி மட்டும்தான். ஜமன முறுக்கு மீசை. எனக்கு தெரிஞ்ச ஒரு குழந்தை முதல்வர கோவிலை பார்த்துட்டு சுவாமிய பார்த்துட்டு இந்த உமாச்சி ரொம்ப காமெடியா இருக்காரு, மீசையெல்லாம் வச்சிருந்துருக்காரு அப்படின்னு எடுத்து தைரியமா அழகா முறுக்கு மீசை வச்சிருந்துருப்பார். மீசை இல்லாம பார்த்தசாரதியை பார்க்க முடியும். வைகுண்ட ஏகாதி சமயத்துல ஒரு மூணு நாலு நாள் மட்டும் பார்த்தசாரதிய மீசை இல்லாம பார்க்க முடியும். மத்த எல்லா சந்தர்ப்பத்திலையும் பகவான் முறுக்கு மீசையோட தான் இருப்பார். சுவாமி ராமானுஜருடைய தாயும் தகப்பனும் பார்த்தசாரதியினிடத்துல பிரார்த்தனை பண்ணிண்டு புத்திர காமேஷ்டி யாகம்னு ஒண்ணு பண்ற, எப்படி தசரதர் பண்ணாரோ அந்த மாதிரி திருவல்லிக்கேணியில புத்திர காமேஷ்டி யாகம் பண்ண அந்த அனுகிரகத்துல பிறந்த குழந்தை தான் சுவாமி ராமானுஜர். ராமனுக்கு அனுஜன் அப்படின்னு அர்த்தம். ராமானுஜன்னா லக்ஷ்மணன் அர்த்தம், இளையாழ்வார்னு அர்த்தம். அனுஜன் அப்படின்னா தம்பி, ராமனுடைய அனுஜன் ராமானுஜன் அப்படின்றோம். பலானுஜன் அப்படின்னா பலராமனுக்கு தம்பி, கிருஷ்ணன் அர்த்தம். ராமானுஜன் சொன்னா கிருஷ்ணன் ஒரு அர்த்தம் உண்டு, ஆனா பலராமன ராமன் கூப்பிடுறதும் உண்டு. அவ்வளவு சிரேஷ்டம் அந்த ராமானுஜன். நன்ன பகவத் பக்தி, ரொம்ப வினயம், தான் உண்டு தன் பக்தி உண்டுன்னு இருப்பார். ஒரு சந்தர்ப்பத்துல அவர் காஞ்சிபுரத்துல வாழ்ந்துட்டு இருந்தார் தேவ பெருமாள். காஞ்சி வரதராஜ உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன், மயர்வர மதிநலம் அருளினன் எவனவன், அயர்வரு அமரர்கள் அதிபதி எவனவன், துயரரு சுடரடி துழுது எழி என்மனே. சுவாமி நம்மாழ்வார் பாடின முதல் பாசுரமே காஞ்சி வரதராஜனுக்குத்தான். துயர் அரு சுடர் அடி தொழுது எழு அப்படின்றார் நம்மாழ்வார். காஞ்சி வரதராஜன் தான் கைகள்ல மா சுச்ச அப்படின்னு எழுதி வச்சிருப்பார். பகவத்கீதையில பதினெட்டாவது அத்தியாயத்துல பகவான் சொல்றான், சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் விரஜ, அஹம் த்வா சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுசஹ. எல்லா தர்மங்களையும் விட்டு விட்டு என் ஒருவனை மட்டுமே சரணடை, நான் உன்னை அனைத்து பாபங்களிலிருந்தும் விடுவிக்கிறேன், வருந்தாதே. பகவான் அந்த கேரண்டி சொல்றான், நீ என் கால சரணாகதி பண்ணிடு, நீ வருந்தறதுக்காக இல்ல, நீ கஷ்டப்படுறதுக்காக இல்ல, உன்னை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய தர்மம். மா சுச்சனா வருந்தாதே, டோன்ட் வரி பி ஹாப்பி. இதுதான் இந்து தர்மத்துடைய கான்செப்டே அதுதான். நீ கவலையே படாத, சந்தோஷமா இரு, பகவான் இருக்கான். மரத்தை வச்சவன் தண்ணி ஊத்துவான் சொல்லுவான். காட்டுல யார் மரத்தை வச்சானோ அவனே தான் மழைன்ற ஒரு தண்ணியை விடுறான். நம்ம வீட்டுல மரத்தை வச்சுட்டோம் வச்சுக்கோ, நம்ம தான் தண்ணி விடும். ஐயோ மரம் வாடி போகிறது, காஞ்சி போகிறது, நமக்கு பதறது இல்லையா? அதுபோல பகவான் கருணா சாகரம். அதனால அவன் பார்த்துப்பான் விட்டுடணும். காஞ்சி வரதராஜன் கைகள்லயே மா சுச்ச வருந்தாதே அப்படின்னு எழுதி வச்சிருக்க. அந்த வரதராஜன் இடத்துல அதீதமான பக்தி உடையவர் சுவாமி ராமானுஜர். சன்னியாசிக்கு அப்புறம் தான் சுவாமி ராமானுஜன்னு பேரு. முன்னாடி இளையாழ்வார், இளையாழ்வார்னா லக்ஷ்மணன் பேர். அழகா யாதவ பிரகாசன் அப்படின்ற ஒருத்தர் இடத்துல வேதாந்த பாடம் எல்லாம் படிச்சுருக்க. அப்ப ஒரு சந்தர்ப்பத்துல அந்த யாதவ பிரகாசன் ராமானுஜரை கொலை பண்ணணும் அப்படின்னு தீர்மானிச்சுடுற. ஏன்னா யாதவ பிரகாசன் சொல்ற அர்த்தங்களை சுவாமி ராமானுஜர் மாத்தி இதுதான் சரியான அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்றார். அது யாதவ பிரகாசனுக்கு பிடிக்க மாட்டேங்கிற. அதனால கங்கா யாத்திரை அப்படின்னு ஒரு தீர்மானம் பண்ணி மணிகர்ணிகா காட் அப்படின்னு ஒண்ணு கங்கையில உண்டு. அந்த இடத்துல யாராவது விழுந்து தற்கொலை பண்ணிட்டாலும் மோட்சம் கிடைக்கும், யாராவது தள்ளி விட்டாலும் பாபம் இல்லைன்னு உண்டு. அதனால மணிகர்ணிகா காட் எங்கன்னு தேடப்படாது. மணிகர்ணிகா காட்டுக்கு ஐசிண்டு போய் இவரை தள்ளி விட்டுடலாம் அப்படின்னு தீர்மானம் பண்றார். ராமானுஜருக்கு எதுவுமே தெரியாது. சந்தோஷமா தானும் கங்கா யாத்திரைக்குன்னு கிளம்புறார். தமிழ்நாட்டிலேருந்து நடந்து 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 கங்கா யாத்திரை போகணும். எத்தனை கஷ்டப்பட்டிருக்கா பாத்துக்கோங்க. பெரியவா அத்தனை தூரம் வந்து விந்திய மலையை கடந்து நார்த் இந்தியா வந்து சென்ட்ரல் இந்தியாலாம் பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் கங்கா யாத்திரை போகணும். அழகா விந்தியமலை போகும்பொழுது ராமானுஜருடைய தம்பி ஒருத்தர் சித்தி பிள்ளை எம்பார் கோவிந்தர் அப்படின்னு பேர். எம்பார் வம்சத்தார் இன்னைக்கு உண்டு. இந்த கோவிந்தருக்கு விஷயம் தெரிஞ்சுட்டு மணல்ல எழுதி வச்சுடுறார். ரெண்டு பேரும் மலமூத்திர விசர்ஜனத்துக்காக ஒதுங்குறா காட்டுல. அப்ப மணல்ல எழுதி வச்சுடுறார் ராமானுஜர், கண்ணா இந்த யாத்திரை உங்களை கொலை பண்றதுக்காகத்தான் பிளான் பண்ணிருக்கா, தயவு செஞ்சு தப்பிச்சு போயிடுங்கோ அப்படின்னு. ராமானுஜரை படிச்சுட்டு ரொம்ப வருத்தப்படுறார். நம்ம என்ன குத்தம் பண்ணோம், இந்த ஜனங்கள் இப்படி பண்றாளே, அது வாத்தியார் பாடம் சொல்லி கொடுக்கிற வாத்தியார் கொலகாரனா மாறினா என்னத்த பண்ண முடியும், யார் என்னத்த சொல்ல முடியும். வருத்தப்பட்டு இந்த விந்தியமலை காட்டுல ஏதோ ஒரு பக்கமா போயிடுறார். ஒரு ஒரு ஸ்திதிக்கு அப்புறமா எந்த பக்கம் போகணும்னு தெரியல, கிழக்கெது மேற்கெது வடக்கெது தெற்கெது ஒண்ணுமே தெரிய மாட்டேங்கிறது. அடர்ந்த காடு வேற, கோர மிருகங்கள் சஞ்சாரம் பண்ணக்கூடிய காடு, யாருமே இல்ல. கண்ணை கட்டி காட்டுல விட்டா போலன்னு சொல்லுவா இல்லையா, அந்த மாதிரி கண்ணை கட்டி காட்டுல விட்டா மாதிரி இருக்கு. சுவாமி ராமானுஜர் பார்த்தார், வரதான்னு கூப்பிட்டார். வரதா வரதான்னு கூப்பிட்டா நிச்சயமா ஓடி வரக்கூடியவன் தான் வரதராஜன். ஜோரான ஒருத்தன் வரதராஜன், புன்னகை மன்னன், சிரிச்சுண்டே இருப்பான் எப்பொழுதுமே. அவர் பார்த்தாலே உடம்பு மனத்துல ஒரு தைரியம் வந்துடும். காஞ்சி வரதராஜன், இந்த சப்பி சீக்ஸ், டிம்பிள் சின், ரோசி லிப்ஸ், வரதராஜன் கொழுக்கு முழுக்க ஒரு கண்ணம் சிரிச்சுண்டு பல 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 பலான்னு ரொம்ப அழகா இருப்பார் காஞ்சி வரதராஜன். அந்த வரதா யாருப்பா இருக்கா உன்னை விட்டா, அது யாரும் இல்லை, சுத்தி வர எல்லாரும் இருக்கா, அம்மா எங்கேயோ இருக்கா, மனைவி எங்கேயோ இருக்கா, பந்துக்கள்லாம் இருக்கா, ஆனா இப்ப யாரு இருக்கா, யாரும் இல்லையே. எங்கேயோ நம்ம தனியா இருக்க சமயத்துல யார் கூட இருக்கா, பகவானை விட்டா வேற யார் கூட இருக்கா. அதனால வரதா அப்படின்னு சுவாமி ராமானுஜர் கத்தினார் இந்தியமலை காட்டுல. வரதா 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 வரதா, என்னவனா நடக்கட்டுமே, வாழ்க்கையில எவ்வளவோ சம்பவங்கள் நடக்கிறது, அதுக்காக நொந்து போய் அப்படியே தலையில கை வச்சுட்டு உட்காந்தா வாழ்க்கை யார் வாழறது. எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணணும், எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ற மனோ தைரியம் இருந்துடுத்துனா விதவிதமா வாழ்க்கை ஜோர பகவானுடைய அனுகிரகத்தை காட்டி கொடுக்கும். கஷ்டமே வரக்கூடாது அப்படின்னா அது வாழ்க்கையில சுகம் இல்லை. குந்தி தேவிலாம் கிருஷ்ணா நிறைய கஷ்டத்தை கொடுறா அப்படின்னே பிரார்த்திக்கிறா. ஏன்னா ஒவ்வொரு கஷ்டத்திலையும் உன்னுடைய அனுகிரகம் எனக்கு புரியறது, கிருப பண்ணு அப்படின்றார். அப்ப நம்ம வாழ்க்கையில என்ன வர்றதோ அப்படியே ஏத்துக்கோங்க. காப்பாத்துறதுக்கு பகவான் என்னைக்குமே உண்டு, எல்லா சமயத்திலையும் நம்மளை காப்பாத்துறது தான் பகவானுடைய ஒரே ஒரு கர்மம். ரக்ஷகன், ரட்சிக்கிறது தான் சுவாமியுடைய தர்மம். அதனால எந்த நஷ்டம் வந்தாலும் கலங்காதீங்க, என்ன பிரச்சனை வந்தாலும் பயப்படாதீங்க, எந்த விதமான சிச்சுவேஷன் வந்தாலும் நடுங்காதீங்க, பகவான் கூட இருக்கார். எத்தனையோ கஷ்டங்கள்ல பகவான் கூட இருந்தா, அதனாலதான் கடந்து வந்திருக்கும், இதுவும் கடந்து போகும்னு. ஒரு சந்தர்ப்பத்துல ஒருத்தன் பகவானை பார்த்தான், பகவான் கிட்ட கேட்டான், என்னுடைய கடந்த வாழ்க்கைய பார்க்கணும், சரி வாடான்னு ஐஷண்டு போறாராம். ஒரு பீச்ல அப்படியே ஐஷண்டு போற, ஐஷண்டு போகும்போது நான் கேக்குறான், இது என்ன ரெண்டு ஜோடி கால் இருக்கு அப்படின்னு. இப்ப பகவான் சொல்றான், குழந்தை உன் கூடவே நான் நடந்து வந்திருக்கேன், ஒரு ஜோடி கால் உன்னோடது, ஒரு ஜோடி கால் என்னோடது அப்படின்னா. சில இடங்கள்ல கரெக்டா ஒரே ஒரு ஜோடி கால் தடைய மட்டும் தெரியாது. அப்ப அவன் நினைச்சு பார்த்தா அதெல்லாம் அவன் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்ட காலங்கள், ரொம்ப ஹார்ட் சிச்சுவேஷன் சொல்லுவான் இல்லையா, ரொம்ப டஃபஸ்ட் டைம் லைஃப்ல சொல்லுவான் இல்லையா, அந்த மாதிரி பீரியட். அப்ப அவன் கோச்சுக்கிறான் பகவானை பார்த்து, இருந்தாலும் பாரு நீ ரொம்ப மோசம், நான் நன்னா இருக்கும் போதெல்லாம் என் கூடவே நடந்து வந்திருக்காய், நான் கஷ்டப்பட்ட காலத்தெல்லாம் என்னை விட்டுட்டு போயிட்டா பார்த்தியா அப்படின்னா. பகவான் சிரிச்சா, எப்படி சொல்றாய் அப்படின்னா, தோபாரு மத்த எல்லா இடத்துலயும் ரெண்டு ஜோடி கால் தடயங்கள் தெரியறது, நான் கஷ்டப்பட்ட காலத்துல மட்டும் ஒரே ஒரு ஜோடி கால் தடயம் தான் தெரியறது அப்படின்னா. உடனே பகவான் சிரிச்சுட்டே சொன்னா, சாரி மைடியர், அது உன் கால் தடம் இல்ல, என்னோட கால் தடம். அந்த கஷ்ட காலத்தை உன்னை தூக்கிட்டு நான் நடந்தேன்டா பயல, உன்னை கஷ்டப்படுத்தவே இல்லைன்னு. நிஜமாவே பல கஷ்டங்கள்ல நம்ம மேல வந்துட்டோம், எப்படின்னா பகவான் நம்மளை தூக்கிட்டு வந்துட்டு இருக்கா, நம்ம மனசுனாலதான் கஷ்டம்னு நினைச்சு புலம்பின்னு இருக்கோமே ஒழிய, அந்த கஷ்டத்தை சுவாமி தான் தாங்கிட்டு வரார், நம்ம தாங்கறதே இல்லை. அந்த மாதிரி வரதா அப்படின்னு சுவாமி ராமானுஜர் கூப்பிடுறார். கூப்பிட்ட குரலுக்கு சுவாமி வருவார். நிஜமாவே அந்த கூப்பிடுற முறைதான், நீ போனோ அம்மா அப்படின்னு குழந்தை கத்திட்டுனா ஓடி வருவா இல்லையா. அம்மா சமயத்துல பயமுறுத்துறதுக்காக குழந்தை கத்தும், அம்மா அம்படிக்கம்மா அப்படின்னு, என்னடா அப்படின்னு ஓடி வரும், சும்மா கத்தினே அப்படின்னு. அந்த பதற்றம் இருக்கு இல்லையா அம்மாவுக்கு, அந்த மாதிரி நாம நன்னா இருக்கணும்னு சொல்லி சுவாமிக்கு ரொம்ப அக்கறை. இவர் வரதா அப்படின்னு கூப்பிட்ட உடனேயே
தூரத்துல பார்த்தா ஒரு வேடுவனும் வேடுவச்சியும் பிரத்யக்ஷமா வராருகள். வரா ஆச்சரியமா ராமானுஜர் பார்க்கிறார், ஆளே இல்லாத இந்த விந்திய மலை காட்டுல யாரோ ரெண்டு பேர் வந்துட்டாளேன்னு ஓடி போய் அவ கிட்ட கேட்கிறார், நீங்க யாரு, எங்கேந்து வரல், எங்க போறேன்னுட்டார். அவர் பாட்டுக்கு தமிழ்ல கேட்டுட்டார். அது தானாவே டென்ஷன் வந்துடுத்துனா நமக்கு அந்நிய பாஷை வராது, நம்ம பாஷை தான் வரும், சந்தேகமே வேண்டாம். அப்ப இவர் கேட்டுட்டார், உடனே அவளை சிரிச்சுண்டே தமிழ்ல பதில் சொல்லிட்டா, நாங்க சித்தாசிரமத்திலேருந்து வரோம், ரிஷிகேஷ் ஹரித்வாரத்திலேருந்து வரோம், நாங்க அழகா சத்தியவிரத கஷேத்திரம் போறோம் அப்படின்றார். சத்தியவிரத கஷேத்திரம்ன்றது காஞ்சிபுரம். காஞ்சிபுரத்துக்கு போறோம் பா குழந்தை, நீ யாரு, பார்த்தா பிராமண பையன் மாதிரி இருக்காய், காட்டுல தனியா அலையிறியே அப்படின்னா. அப்ப ராமானுஜ கண்கள்ல ஆனந்த கண்ணீர். வரதனை கூப்பிட்ட உடனேயே காஞ்சிபுரம் போகிறதுக்கு கூட ரெண்டு பேர் அனுப்பிட்டாரு. பகவான் யாரையும் அனுப்புவான், அவன் அனுப்பாம வேற யார் நம்ம கூட வர முடியும். இங்கிருந்தோ ஏதோ ஒருத்தர் யாரோ நமக்கு கிருப பண்ணிட்டு தானே இருக்கான். எங்கிருந்தோ வந்தான் இடைஜாதி நான் என்றான், இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்துமிட்டேன், கண்ணன் இங்கிருந்தோ வந்தான். சத்தியம், மகாகவி பாரதியாருடைய வார்த்தைகள் எல்லாமே ஸ்வயம் அனுபவபூர்வமான வார்த்தைகள் தான். அத்தனழகா சந்தோஷப்பட்டார். உடனே அவர் கேட்டார், நான் உங்களோட வரலாமா, ரொம்ப சந்தோஷம், வாப்பா, எங்க தனியா இருக்கா, இல்ல நான் எங்களோட கூட்டத்தோட தான் வந்தேன், வழி மாறி மறந்து இந்த பக்கம் மாடினுட்டேன், அவர்கள்லாம் என்னை தொலைச்சுட்டு போயிட்டார்கள் அப்படின்னு விட்டார். அவ கொலை பண்ண வந்த அந்த விஷயம் எல்லாம் சொல்லல. அழகா நடந்து வரா, ஒரு பக்கம் இந்த வேடு வச்சு, ஒரு பக்கம் வேடுவன், நடுவுல ராமானுஜர். இந்த வேடுவன் ராமானுஜர் தோல்மெல்லாம் கைய போதுண்டு, ஒன்னும் கவலைப்படாத குழந்த, அழகா நாளைக்கு நம்ம காஞ்சிபுரம் பாடலாம், தைரியமா சமாதானமா நிம்மதியா இரு, காட்டு மிருகங்களை பத்தி கவலைப்படாத, மனசுல ஏதோ ஒரு துக்கம் இருக்க துக்கத்தை தூக்கி போட்டுடு, எப்படி நாங்க வந்துட்டோம் இல்லையா, உனக்கு ஒரு நாளும் ஒரு குறையும் கிடையாது. சத்தியமா ஒரு நாளும் ஒரு குறையும் நமக்கு இல்லை, ஏன்னா குறையொன்றும் இல்லாத கோவிந்தனோட நமக்கு ஒரு சம்பந்தம் இருக்கு, அதனாலேயே வாழ்க்கை நல்லபடியா நடக்கும். தோல் மேல கைய போட்டு தட்டி கொடுத்து சமாதானம் பஞ்சாது. உடனே வேடு வச்சு குழந்தை கவலைப்படாதேப்பா, தைரியமா இரு, நாங்க இருக்கோம் இல்லையா அப்படின்னுட்டா. அழகா நடந்து நடந்து வந்தா சந்தியா காலம் ஆயிடுச்சு. உடனே அழகா இந்த வேடுவன் சொன்னார், ரொம்ப ராத்திரி ஆகுது, இனிமேல் பிரயாணம் பண்ண முடியாது, இந்த மரத்துக்கு கீழே படுத்துப்போம், நாளை காத்தால பிரயாணத்தை தொடர்வோம் அப்படின்னு விட்டார். உடனே அழகா வேடுவன், நடுவுல ராமானுஜர், அந்த பக்கம் வேடு வச்சு, மூணு பேருமா படுத்துண்டார்கள். படுத்துண்டே வேடு வச்சு சொன்னா, எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, தண்ணி வேணுமே அப்படின்னா. அப்ப வேடுவன் சொன்னார், இப்பெல்லாம் போய் தண்ணி எடுக்க முடியாது, ரொம்ப இருட்டாயிடுச்சு, பொழுது விடிஞ்சோடனே பக்கத்துல ஒரு கிராமம் உண்டு, அங்க வீதியில ஒரு கிணறு உண்டு, அந்த சாலக்கிணறுலேருந்து நான் உனக்கு ஜலம் எடுத்து தரேன், நிம்மதியா தூங்கு அப்படின்ட்டான். இன்னைக்கு தாகம் எடுத்தான், நாளைக்கு தண்ணி தரேன் நியாயம் அப்படிதான். அப்ப ராமானுஜர் ரொம்ப வருத்தப்படுறா, இவ்வளவு தூரம் நமக்கு ஒத்தாசை பண்ணிருக்கா, இவாளுக்கு போய் நான் ஒரு ஒத்தாசையும் பண்ணலையே, நாளைக்கு பொழுது விடிஞ்சவொடனே இவர்களுக்கு ஜலம் எடுத்து கொடுக்கணும்னு நினைச்சுண்டே படுத்தார், தூங்கி போயிட்டார். கலப்பு வேற, சின்ன பையன்தான், ஒரு 16-18 வயசு பையன்தான், படுத்துண்டாச்சு, பொழுது விடிஞ்சது. ஒவ்வொரு பொழுதும் விடியறதும் நமக்காகத்தான், பகவான் நம்ம மேல நம்பிக்கை வச்சு ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருக்க. அதனால ஒவ்வொரு நாளும் எழுந்துக்கும் பொழுதும் புது வாழ்க்கை தான், தூக்கத்துக்கும் மரணத்துக்கும் பெரிய வித்தியாசமே இல்லை. தூங்கி அதே உடம்புல எழுந்தா தூக்கம், அந்த உடம்புல எழுந்துக்கல வேற உடம்புன்னா மரணம், காத்தாலும் முடிச்சு அதே உடம்புல இருக்கலாம் ரைட்டு, இது தூக்கம், முடிச்சு பார்த்து ஐயோ என் உடம்ப காணம்னா மரணம், இவ்வளவுதான் தெரிஞ்சுக்கோங்க. உடம்பு மாறிடுத்துனா மரணம், அதே உடம்புல இருந்தா தூக்கம், இவ்வளவுதான் வித்தியாசம். கிட்டத்தட்ட டெய்லி மரணத்தை பார்த்துட்டு இருக்கும், பிறந்ததுலேருந்து ஒவ்வொரு தூக்கம், அதனால ஜாலியாக என்ஜாய் பண்ணி தான் தூங்குவோம், காத்தால எழுந்துக்க போறோம் அப்படின்னு நம்பிக்கையில தான், பகவானுக்கு தான் தெரியும். காத்தால பொழுது விடிஞ்சது, ராமானுஜர் எழுந்தார், மம ஆத்யம் அமங்கலம் நஷ்டம், இன்றைய பொழுது நல்ல பொழுது, யாராவது யோசிக்கவே யோசிக்காதீங்க, நேத்தி நடந்த நடக்கட்டும், நேத்தி நடந்ததுடைய தாக்கம் இல்லை இன்னைக்கு வாழ்க்கை, இன்னைக்கு வாழ்க்கை வேற, நாளை வாழ்க்கை வேறதான், ஒவ்வொரு நாளுமே வாழ்க்கை புதுசுதான். செடியில ஒவ்வொரு நாளும் புது புதுவா பூவா தானே பூக்கிறது. அப்ப பகவான் அழகா எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான். அழகா எழுந்தார், பக்கத்துல வேடுவனையும் வேடுவச்சியையும் காணல. உடனே அழகா ராமானுஜர் பார்த்தார், சரி அந்த அம்மா தண்ணி கேட்டாளே கொண்டு வருவோம்னு போனார். அவர் சொன்ன மாதிரியே ஒரு பெரிய குளம் இருந்தது, நிறைய தாமரை பூத்திருந்தது. அதுலேருந்து ஒரு தாமரையில எடுத்துட்டார். பக்கத்திலேயே ஒரு கிணறு இருந்து நிறைய பேர் ஜலம் இறைச்சிருந்தார்கள். அழகா ராமானுஜர் போனார், அந்த ஜலத்தை அப்படி கையில எடுத்துட்டு தாமரை இலையை சொன்ன மாதிரி வச்சிருந்து ஜலத்தை எடுத்துட்டு வந்தார். தூரத்துல பார்த்தா அந்த வேடு வச்சியும் வேடுவனும் நின்னார்கள். அந்த வேடு வச்சுக்கிட்ட கொண்டு போய் கொடுத்தார், அம்மா ராத்திரி தாகம்னு சொன்னேல இந்தாங்க இந்த ஜலம் சாப்பிடுங்கோ அப்படின்னு வச்சா. உடனே அழகா வேடு வச்சு குடிச்சா குழந்தை, அப்பாடான் இருக்குடாங்கண்ணா இன்னொரு வாட்டி தருவியா தோமா போனார். திரும்பியும் ஜலம் எடுத்துட்டு வந்தார், ரெண்டாவது தடவையும் கொடுத்தார். அந்த அம்மா கேட்டா இன்னொரு தடவை, குழந்தை இன்னொரு தடவை தண்ணி குடிப்பியாடா, அதுக்கு என்னம்மா பெரிய பாக்கியம், எனக்கு எவ்வளவு தூரம் ஒத்தாசம் பண்ணிருக்கு அப்படின்னு மூணாவது தடவை ஜலம் எடுத்துட்டு போறார். அதுக்குள்ள வேடுவனும் வேடுவச்சியும் காணல். தேடி தேடி பார்க்கிறார், ஆள் கிடைக்கல. அக்கம் பக்கத்துல இருக்க விசாரிக்கிறார், இங்க வேடுவன் வேடு வச்சு இருந்தாலே பார்த்துடலாம், நாங்க யாரையுமே பார்க்கலையேப்பா அப்படின்னார். இவருக்கு ஒண்ணுமே புரியல. சரி அவர் கேட்டார், அப்ப இது எந்த ஊர் அப்படின்னார். அப்ப அவெல்லாம் ஏற இறங்க பார்த்தார், இங்கே தூரத்துல ஒரு கோபுரம் தெரியுது பார் அப்படின்னா. இப்படி பார்த்தா இது என்ன கோவில் என்ன கோபுரம் அப்படின்னார். அவ சிரிச்சா, என்னப்பா உன்னை பார்த்தா காஞ்சிபுரம் பய மாதிரி தெரியறது, புண்ணிய கோட்டி விமானம் தெரியறது, இது காஞ்சிபுரம்னு தெரியலையா, அது வரவன் கோவில்னு உனக்கு தெரியலையா அப்படின்ட்டு தூக்கி வாரி போடுறது ராமானுஜருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட 750 மைல் தூரம் விந்தியா மலைக்கும் காஞ்சிபுரத்துக்கும். ராத்திரி படுத்திருக்கா அவ்வளவுதான், பகல்ல கொஞ்சம் தூரம் நடந்திருக்கு, 50 தூரம் நடக்கல. ராத்திரி படுத்திருக்கார், காத்தால எழுந்தா, நம்ம பெங்களூர் சென்னை ட்ரெயின்ல காத்தால ராத்திரி படுத்த காத்தால பார்த்தா ஏதாவது இறங்கியே போயிடுவா. அவ்வளவு நல்ல ஊர் பெங்களூர், இறங்குறவா யாரும் எழுத்து விட்டு போக மாட்டா, கஷ்டப்பட்டு தூங்கிட்டு இருக்காளு. அந்த அப்படி என்னதான் மனசு எனக்கு தெரியாது, நான் பார்த்திருக்கேன் பெங்களூர்ல எத்தனையோ பேர் அந்த பெங்களூர் ட்ரெயின்ல எல்லாம் பாக்கலாம், ராத்திரி 11:30 தான் ஏறுவோம், காத்தால 4:00 வந்துடுவான். எல்லாருக்கும் தெரியும் அதுக்கு மேல வண்டி போகாதுன்னு. யாரா ஒரு சில நல்லவா மட்டும்தான் அடுத்த எழுதி விட்டு போவா ஜங்ஷன் வந்து கொடுத்துன்னு. மற்றவாலாம் கவலையே படாம தான் இறங்கணும், முன்னாடி போகணும், ஸ்டேஷன் விட்டு வெளில போகணும், வீட்டுக்கு போகணும். அவ்வளவு நல்ல உள்ளங்கள் எல்லாரும். அது பெங்களூர் ட்ரெயின்ல நிறைய நான் பாத்திருக்கேன், மற்ற எந்த ட்ரெயின்லயும் அப்படி பார்த்ததே கிடையாது. பெங்களூர் ட்ரெயின்ல மட்டும்தான் ரொம்ப சுகமா அது நடக்கும். அந்த மாதிரி கண்ணு முடிச்சு பார்த்தா ஜங்ஷன் வந்துடும். இவர் அந்த மாதிரி பாக்குறார், வந்து கொடுத்தே ஒன்னும் புரியல. அப்ப யார் இந்த வேடுவன் வேடு வச்சு, யார் என்ன கொண்டு வந்து சேர்த்தார்கள் அப்படின்னு கிடுகிடுகிடு நேர கோவிலுக்கு ஓடுறார் ராமானுஜர். திருக்கட்சி நம்பிகள், ரொம்ப ஆச்சரியமான ஒரு பரம பாகவதர். அவரிடத்துல போய் சொல்றார் நடந்த விஷயங்கள்லாம் சொல்லிட்டு, ராத்திரி நான் வரதான்னு கத்தினேன் அந்த விந்திய மலை காடுகள்ல, அப்ப ஒரு வேடுவனும் வேடு வச்சியும் வந்து எனக்கு வழி காட்டினான், தாத்தால அவளுக்கு தண்ணி எல்லாம் எடுத்து கொடுத்தேன், பார்த்தா அப்புறம் ஆளை காணல, எங்க கொண்டு வந்து விட்டான்னு பார்த்தா காஞ்சிபுரத்துல இருக்கா, என்ன கொண்டு வந்து விட்டுருக்கா, 750 மைல் ஒரு தூக்கத்துல எப்படி வந்தேன்னு எனக்கு புரியல. நீங்க தான் வரதராஜன் இடத்துல நன்னா பேசுவேள, கொஞ்சம் கேட்டு சொல்லுங்க, வரதராஜனுடைய அனுகிரகம்னு எனக்கு புரியறது, ஆனா வந்தது யாருன்னு எனக்கு புரியல. ஏன்னா மூணாவது வாட்டி தண்ணி கொடுக்க போவோம் அந்த அம்மாவை காணல, அது ஒரு வருத்தமா இருக்கு அப்படின்னு அழுத. உடனே திருக்கஷ்ணன் இப்படி வரதராஜனை பார்த்தார், பகவான் சிரிச்சான், நான் தான் அப்படின்னா. திருக்கட்சி நம்பிகள் இப்படி பார்த்தார், வரதான் நீயா, ஆமா நான் தான் வேடுவனா வந்தேன், பெருந்தேவி தாயார் தான் வேடுவச்சியா வந்தான். எப்ப காஞ்சிபுரம் போனாலும் வேடுவன் வேடுவச்சியா தான் அவளை பார்ப்பேன். வரதராஜன் பெருந்தேவி தாயார் நான் பார்த்தது ரொம்ப சொல்பம்தான். அன்னைக்கு மட்டும் வரதராஜன் ராமானுஜரை காப்பாத்தி கொடுக்கலன்னா இன்னைக்கு 92 வயசு கழவனுக்குலாம் நல்ல புத்தி வந்திருக்காரு. அதனால வரதராஜன் அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் கிருப பண்ணிட்டுதான் இருக்க. அதனால தேங்க்ஸ் டு வரதராஜன், வரதராஜன் தான் வரம் தரும் ராஜன் தான், வரதராஜன் தான் பக்கத்துல வர யாருமே நிக்க முடியும். ஒவ்வொரு பெருமாளுக்கு ஒரு ஏற்றம் உண்டு. நிஜமாவே ராமானுஜர் மதத்தில் புரட்சி செய்த மகான் அப்படின்னு முதல்ல தேங்க்யூடா வரதன் தான் நான் சொன்னேன். அன்னைக்கு மட்டும் ராமானுஜர் வரதன் காப்பாத்தி கொடுக்கலன்னா இல்லாட்டி நிஜமா இவாளுக்குலாம் புத்தி வரும், நம்ம எல்லாம் கற்பனை கூட பண்ணி பார்க்கவே முடியாது, வாய்ப்பே இல்லை. நம்ம எல்லாம் இதெல்லாம் உருப்படாத கேசு, முத்திரகுத்தி வச்ச கேசு, அதுக்கெல்லாம் நல்ல புத்தி வந்ததுன்னா ஒரே காரணம் வரதராஜன் தான், ஆச்சரியமானவன். வரதன் சிரிச்சுண்டே சொன்னான், நான் தான் வேடுவன், பெருந்தேவி தாயார் தான் வேடு வச்சு, குழந்தை வரதான்னு கத்தினா குழந்தை கத்துமே எப்படி சும்மா இருக்க முடியும், அதனாலதான் வேடுவன் வேடு வச்சியா வந்தேன் போனேன் அப்படின்னுட்டான். திருக்கட்சி நம்பி கண்கள்ல ஆனந்த பாஷ்பம், ராமானுஜரை பார்த்து கைகூப்பிண்டார். இளையாழ்வாரே நீர் பரம பாக்யவான் அப்படின்னார். என்ன விஷயம் சொல்லுங்கோ. ராத்திரி வேடுவனா வந்தது இந்த வரதன் தான், வேடுவச்சியா வந்தது பெருந்தேவி தாயார், மூர்ச்சியாய் விழுந்துட்டார் ராமானுஜர். தாயாரும் பெருமாளும் கூட வந்திருக்கா, தோல் மேல கை போட்டு பேசியிருக்கார் பெருமாள். தூரத்தை பார்த்தாலே சந்தோஷம் வரதராஜன், தோல் மேல கையெல்லாம் போட்டு பேசுற, தாயார் தட்டி கொடுக்கறா என் புள்ள மாதிரின்னு சொல்றா. ராத்திரி வரதன் பக்கத்திலையும் தாயார் நடுவிலையும் படுத்துட்டு இருக்கா. நம்ம டெய்லி தலாணி நடுவில் படுத்துக்கிறோம், கொசுக்கு நடுவில் படுத்துக்கிறோம், குழப்பத்து நடுவில் படுத்துக்கிறோம். ஒரு பக்கம் தாயார், ஒரு பக்கம் பெருமாள், நடுவுல ராமானுஜர். எப்பேற்பட்ட பாக்யம். ஒரு ராத்திரி பெருமாள் அழகா நடக்க வைக்க கூட இல்லையா, அவரை 750 மைல் நடத்தி கூட்டு வரலையா. ஐயோ குழந்தைக்கு வலிக்குமேனு சொல்லி விந்திய மலையில தூங்க வச்சு காத்தால காஞ்சிபுரத்துல எழுப்பி விட்டுட்டார். அவ்வளவு சுகம் தரக்கூடிய ஒருத்தன் காஞ்சி வரதராஜ். கஷ்டமே படுத்த மாட்டார். இப்ப சாதாரணமா சொல்லுவோம், சுவாமி கஷ்டப்படுத்துறாரு, அவருக்கு என்ன வேற வேலையே கிடையாதா, அவர் நிறைய வேலை இருக்கு, அவருக்கு கிருபா ஒன்றை பண்றது மட்டும்தான் வேலை. நம்மளை கஷ்டப்படுத்துறதுக்குலாம் அவர் வேண்டாம், நம்மளே போதும். நம்மளா செல்ஃப் டார்ச்சரிங் பண்ணிக்கிறாள் தான். நமக்கு டார்ச்சர் பண்றதுக்கு வெளிலேருந்து ஒரு ஆள் வரவே வேண்டாம். நம்ம மனசே போதும், நம்ம புத்தியே போதும், நம்முடைய ஆசைகளே போதும், நம்முடைய அகம்பாவமே போதும், நம்முடைய பயமே போதும், நம்முடைய இன்செக்யூர்டு ஃபீலிங்கே போதும். இவ்வளவுதான். தனியா பகவான் வந்து நம்மளை கஷ்டப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. பகவான் ஒரு நாளும் யாரையும் சோதனை பண்றது இல்லை. புத்தியில உட்கார்ந்து விடுது, பகவான் சோதனை பண்றான், பகவான் பக்தர்களை சோதனை பண்ணுவான். யார் கிளப்பி விட்டான்னு தெரியல இந்த தப்பான விஷயத்தை. எந்த இடத்துலயும் பகவான் கஷ்டப்படுத்துறான் சோதனை பண்றான் பாகவதம் ராமாயணத்தை கிடையவே கிடையாது. பகவான் கஷ்டப்பட்டான்னு தான் இருக்கு. ராமச்சந்திரமூர்த்தி தான் கஷ்டப்பட்டான்னு ஒழி அவன் யாரையா கஷ்டப்படுத்தினானா, சத்தியமா கிடையாது. சீதா மாதா தான் கஷ்டப்பட்டாள் ஒழி அவையாரையும் கஷ்டப்படுத்தினதே கிடையாது. ராமானுஜன் நினைச்சு நினைச்சு அழகா, பெருமாளா, தாயாரா, ராத்திரியா, என் பக்கத்துல படுத்துட்டாளா, அச்சோ தெரியாம போயிடுது, தெரிஞ்சு அவரோட போயிருப்பார். திரும்பி ஜன்மா வேண்டாம் ஒன்னோட ஐஷன் போயிடுன்னு சொல்றார். இது எப்படின்னா பகவானும் தாயாரும்னு அப்ப தெரியாது. எப்பொழுதுமே மகாத்மாக்களுடைய சரித்திரங்களை பார்த்தோம் அப்படின்னா பெருமாளை பிரத்யட்சமா பார்த்திருப்பா, தெரியாது. பல சந்தர்ப்பங்கள்ல நீங்களே பெருமாளை பார்த்திருக்கள், பகவான பார்த்திருக்கள், தாயார பார்த்திருக்கள், ஆனால் பகவான் தாயார்னு தெரியாது. அதுதான் கஷ்டமே, கண்டுபிடிக்கவே முடியாது. மகாத்மாக்களுக்கே புரியல, நமக்கு எப்படி புரியும்? எத்தனை பேருக்கு பகவான் பிரத்யட்சமா வந்திருக்கான். ஜெயதேவர் பூரி ஜெகநாதன் கோவிலுக்கு போற பகவான் ஜெகநாதன் மாட்டுக்கார வேஷமா வந்து அவர் ஷார்ட்கட்ல அழிச்சுட்டு போறான்னு அவருடைய சரித்திரத்துல காண கிடைக்கிற. பாண்டுரங்கன் நாய் வேஷத்துல வந்திருக்கான்லாம் காண கிடைக்கிற. எத்தனை எத்தனை தெய்வங்கள் அவ்வளவு அழகா பக்தாளுக்கு ஒத்தாசம் பண்றதுக்கு விதவிதமான ரூபங்கள்ல வரா. ராமானுஜர் குலுங்கி குலுங்கி அழகா, வரதனா, பெருந்தேவி தாயாரா, வேடுவன் வேடுவச்சியாவா, இந்த ஏழையை காப்பாத்துறதுக்கா கூப்பிட்டோன்னு வந்துட்டானா, கலியுகத்துல வந்துட்டானா, எனக்காக வந்துட்டானா, அவருக்கு தாங்க முடியல, நான் கூப்பிட்டு வந்துட்டானா, எனக்கு கிருப பண்றதுக்கு வந்துட்டானா, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் சர்வலோக ரக்ஷகன் என்ன காப்பாத்துறதுக்கு வந்துட்டானா, ஐயோ என் கூட நடந்தாரு, என் தோல் மேல கை போட்டுண்டாரு, என்னை பார்த்து கவலைப்படாதே குழந்தைன்னு சொன்னாரு, மனசு இருக்க துக்கத்தெல்லாம் விட்டுடுன்னு சொன்னாரு, அம்மா அந்த வேடு வச்சு அம்மா அழகா என் குழந்தை போனேன்னு சொன்னாளு, தண்ணி கொடுத்தேனே குடிச்சாளு, ஒரு தடவை கொடுத்தேன் குடிச்சா, இன்னொரு தடவை வேணுண்டான்னு கேட்டாளு, ரெண்டாவது தடவை கொடுத்தேன் குடிச்சா, இன்னும் கொஞ்சம் வேணுண்டான்னு கேட்டாளு, மூணாவது எடுத்துன்னு போக மறைஞ்சு போயிட்டாளு, நான் அபசாரம் பண்ணிட்டேனா, தாயார் கோச்சுட்டாளா, ஓன்னு அழுதுட்டு தாயார் சன்னதிக்கு ஓடுற. திருக்கட்சி நம்பிகள் கூடவே போனா, போய் நின்று தாயார் முன்னாடி கை கூப்பிண்டா, ஏம்மா குழந்தை ரெண்டு வாட்டி ஜலம் கொடுத்தா வாங்கிட்டா, மூணாவது வாட்டி ஏம்மா வாங்கிக்கல அப்படின்னா, தாயார் சிரிச்சா, அவன் கொடுத்தா குடிச்சுட்டே இருப்பேன், அவனுக்கு கஷ்டம் வேண்டான்னு மூணாவது வாட்டி மறைஞ்சு போயிட்டேன், இல்லாட்டி மூணாவது வாட்டி கூட திரும்பி நாலாவது வாட்டி கேட்டிருப்பேன் அப்படின்னுட்டா. அவன் கொடுத்த ஜலம் அபாடான் இருக்கு, நம்ம சொல்லுவோம் இல்லையா, அன்னைக்கு டிகிரி காப்பி குடிச்சேன், இன்னும் நாக்கில் நிக்கிறதும் வெட்டி போடணும் நாக்கு, 20 வருஷம் அங்க வராத டீ குடிச்சேன், இட்லி சாப்பிட்டேன், மல்லிப்பூ மாதிரி இருந்து 20 வருஷம் கழிச்சு, அப்ப இவ்வளவு அபிமானம் இருக்கு. அந்த மாதிரி தாயார் சொல்றா, அவன் ஜலம் கொடுத்த அந்த பாங்கு, அவன் கொடுத்த விதம் அப்படியே மனசுல நினைச்சு நின்று போயிடுத்து. அவன் டெய்லி கொடுத்தா சந்தோஷமா தான் இருக்குன்னு தாயார். உடனே அப்ப திருக்கட்சி நம்பிகள் தாயாரை பார்த்து கேட்டா, இப்ப டெய்லி அவன் என்ன திருமஞ்சனத்துக்கு ஜலம் கொண்டு வர சொல்றியோ, கொண்டு வந்தா சந்தோஷம்தான்னு தாயா. உடனே அழகா பெருந்தேவி தாயார் பார்த்துட்டு சுவாமி ராமானுஜரை பார்த்து திருக்கட்சி நம்பிகள் சொன்னா, குழந்தை தாயார் அவளுடைய திருமஞ்சனத்துக்கு அந்த சாலை கிணற்று ஜலம் நீ கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டிருக்காப்பா, உனக்கு கஷ்டம் வரப்படாதேன்னுதான் மூணாவது தடவை வேண்டாம் காணாம போயிட்டா அப்படின்ன உடனே சுவாமி ராமானுஜர் கண்கள்ல ஆனந்த பாஷ்பம், நினைச்சு நினைச்சு உருகிற. இன்னைக்கும் அந்த குளம் இருக்கு, இன்னைக்கு அந்த குளத்துல நிறைய தாமரை பூக்கள் உண்டு, இன்னைக்கு நிறைய தாமரை இலை உண்டு, இன்னைக்கும் அந்த இடத்துல சாலக்கிணறு உண்டு, இன்னைக்கும் அங்க ஒரு ராமானுஜ சந்நிதி உண்டு, இன்னைக்கும் காத்தால யாராவது ஒரு வைஷ்ணவர் டெய்லி அங்கேருந்து ஜலம் எடுத்துட்டு காஞ்சிபுரம் வரதராஜன் கோவிலுக்கு போகிறதுன்னு வழக்கம் உண்டு. கிட்டத்தட்ட ஒரு 4-5 கிலோமீட்டர் மேல டிஸ்டன்ஸ் உண்டு காஞ்சிபுரம் கோவிலுக்கும் இந்த சாலக்கிணறுக்கும். ராமானுஜர் காஞ்சிபுரத்தில் இருந்த வரைக்கும் டெய்லியே அந்த கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தார்னே காண கிடைக்கும். ரொம்ப நல்லா இருக்கும் அந்த தண்ணி, அத்தனை டேஸ்டா இருக்கும். அங்க ராமானுஜரை பார்த்தாலே அழுக வரும். அப்படி காஞ்சிபுரம் வரதராஜன் பெருந்தேவி தாயார் அவ்வளவு அழகா ராமானுஜரை காப்பாத்தி கொடுத்தார். ராமானுஜர்னால வரதன் அப்படின்னாலே ஒரு படி ஏற்றம் தான். வரதா ஒவ்வொரு நாளும் வரதன் நினைச்சு நினைச்சு அழுவார். பிரபோ வந்தியா, என் தோளை தட்டின அம்மா எடுத்து என் தோளை தட்டினார்மா, சுவாமியும் கூட பேசினார்மா, ஒரு பக்கம் பெருமாள் ஒரு பக்கம் தாயானுடல படுத்துட்டேம்மா, எவ்வளவு பெரிய அனுபவம். அப்ப எத்தனை வசதி. அப்ப அந்த ராமானுஜரை நம்ம நினைச்சோம் வச்சுக்கோங்களேன், நமக்கும் வரதராஜன் பெருந்தேவி தாயாருடைய அனுகிரகம் பூரணமா கிடைச்சிடும். அத்தனை வசதி அந்த சுவாமி ராமானுஜரும் காஞ்சி வரதராஜன் அவ்வளவு வசதி. அப்ப அந்த வரதராஜனுக்கு ராமானுஜர் மேல எவ்வளவு பிரீத்தி இருக்கும்னு பாத்துக்கோங்க. அத்தனை வசதி காஞ்சி வரதராஜன். வரதராஜன் தான் அழகா ராமானுஜர் ரங்கராஜனுக்கு தாரவாத்து கொடுத்தாருனே காண கிடைக்கிறது. ரங்கராஜன் கொள்ளை அடிச்சுட்டார், ராமானுஜரை கொள்ளையடிச்சுட்டு போயிடுறார். பெரிய கதை, முக்கியமான விஷயம் மட்டும் சொல்றேன். காஞ்சி வரதராஜன் இப்படி சுவாமி ராமானுஜர் வேடுவன் வேடுவச்சியா அனுபவிச்சிருக்கார். அதே சுவாமி ராமானுஜர் ஸ்ரீரங்கம், எங்கும் சுத்தி ரங்கம்போ அப்படின்னு சொல்லுவார்கள். ரங்கநாதன் ரங்கராஜன், குழலழகர் வாயழகர் கண்ணழகர் கொப்பூழில் எழுகமல பூவழகர் என்ன ரங்கத்து என்ன முதல். உலகத்துல எந்த ஒரு காதலியும் தன் காதலனை இவ்வளவு அழகா கொண்டாடினதே கிடையாது. அப்படி அப்படி சொல்ற மாதிரி யாரும் இல்ல. அது ஒரு விஷயம் வச்சுக்கோங்க. ரங்கராஜன் அத்தனை அழகு முத்தங்கி சேவை போட்டு இருந்தாலும் அழகு பய கொழுக்கு முழுக்கள்னு ஒய்யாரமா படுத்துண்டு ரங்கராஜன் ராமனே ஆராதனம் பண்ண பெருமாள், பெரிய பெருமாள். 135 ஏக்கர் கோவில் ஸ்ரீரங்கம். கருடாழ்வாருக்கே தனியார் சல்யூட் போடணும், அவ்வளவு பெரிய கருடாழ்வார். ராமனே தொழுத பெருமாள், ஜோரா குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி செந்திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுள் எந்தை அரவணை துயிலுமா கண்டு உடல் எனக்கு உருகுமாலோ என் செய்யேன் உலகத்தீரே. இந்த ரங்கனை பார்த்துட்டு தொண்டடிப்படியாழ்வார் சொல்ல உடம்பெல்லாம் உருகிறது. குடதிசை முடியை வைத்து மேற்கு பக்கத்துல சூரியன் டெய்லி போய் மறைஞ்சிடாத குடதிசையா, குணதிசை பாதம் நீட்டி சூரியன் டெய்லி உதிக்கிறதுனால அது குணதிசையா கிழக்கு. குணதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி, லங்கையை நோக்கி படுத்துருக்கானே கடல் நிற கடவுள் எந்தை, எந்தைனா என்னுடைய தந்தை, கடல் நிற கடவுள் எந்தை, சமுத்திரம் போல அழகான வண்ணத்தோடு இருக்கக்கூடிய எந்தை படுத்துருக்க அழக பார்த்தா உடல் எனக்கு உருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே. ரங்கராஜனை பார்த்தேன் உடம்பெல்லாம் உருகிறதே என்ன பண்ணுவேன் அப்படின்னு பெரியாழ்வார் சொல்றார். துப்படையாரை அடைவதெல்லாம் சோர்விடத்து துணையாவர் என்று ஒப்பிலேன் ஆகிலும் நின் அடி அடைந்தேன் ஆணைக்கு நீ அருள் செய்தமையால் எய்ப்பெண்ணை வந்து நலியும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அரங்கத்து அரவணை பள்ளியானே. அட்வான்ஸ் புக்கிங்ற ஒரு கான்செப்டை கண்டுபிடிச்சதே பெரியாழ்வார் தான். முதல் புக்கிங்க நேர பெருமாள் கிட்டதான் ஃபர்ஸ்ட் புக்கிங்கே. என்னடா அண்ணா அந்திம காலத்துல என்னால உன்னை நினைக்க முடியுமா முடியாதான்னு தெரியாது, சந்தேகமா கூட சொல்லல, நினைக்க மாட்டேன், நினைச்சா நினைப்பேன் நினைக்காமலும் போவேனா இல்ல, என்னால எய்ப்பு என்னை வந்து நலியும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன். மரண சமயத்துல நான் உன்னை நினைக்க மாட்டேன்பா, நன்னா இருக்கும் போதே நினைக்கிறது இல்லை. அப்புறம் ஞாபகம் வரப்போறது, இப்பெல்லாம் நினைச்சாதான் அப்பயாவது ஞாபகம் வரும். அதனால நான் நினைக்க மாட்டேன்பா, யானைக்கு அருள் பண்ண இல்லையா அந்த மாதிரி எனக்கு அனுகிரகம் பண்ணு, நீ எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுப்பாய், நான் எல்லாத்தையும் மறந்துட வேண்டாப்பா, தலைக்கு மேல மூக்கு கண்ணாடியை வச்சுட்டு மூக்கு கண்ணாடியை தேடுவோம், சாவியை நம்மளே வச்சுட்டு கை மறதியா வச்சனும், கை எப்படி மறக்கும், கைக்கு புத்தியே கிடையாது. நம்ம சொல்ற வார்த்தைகள் எவ்வளவு ஏமாத்து பாத்துக்கோங்க, கை மறதியா வச்சேன். கை எப்படி மறக்கும்? கைக்கு தான் தனியா புத்தி இருக்கா? புத்திக்கும் கைக்கும் சம்பந்தம் இருக்க புத்தி கிடையாது. கை மறதியா வச்சேன். ஸ்ரீகள் சொல்லுவா அழகா, சமையல் வேண்டும் உப்பே இல்ல, உப்பு போட்டேனே இல்லையா? இல்லேன்னு தெரியுதா? இல்லேன்றோம். என்னமோ நமக்கு நாக்கு செத்து போன மாதிரியே ஒரு கேள்வி கேட்பா. உப்பு போட்டேனே இல்லையா, கம்மியா இருக்கு அப்படின்னு. அப்ப கூட போகாதனால ஒத்துக்க மாட்டா, போட்டேன் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு. அந்த மாதிரி ஆழ்வார் சொல்றார், அப்பா நான் நினைக்க மாட்டேன், எய்ப்பெண்ணை வந்து நலியும் போது அங்கேதும் நான் உன்னை நினைக்க மாட்டேன், அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன். அரங்கத்து அரவணை பள்ளியானே, நீ ஞாபகம் வச்சுக்கோப்பா, என்னுடைய அந்திம காலம் உனக்கு தெரியும், நீ காப்பாத்து, நீ கிருப பண்ணு அப்படின்னு பெரியாழ்வார் ரங்கநாதன் கால்களில் விழுந்து சரணாகதி பண்றார். அப்பேற்பட்ட ரங்கநாதன் ராமானுஜர் மேல அத்தனை ஒரு பிரீத்தி, சொல்ல முடியாத பிரீத்தி. ராமானுஜருக்கு உடையவர் அப்படின்னு பெயரை கொடுத்ததே ரங்கநாதன் தான். ராமானுஜர் வந்தவுடனேயே ரங்கநாதன் சொல்றப்பா, இன்னிலேந்து நித்திய விபூதியான வைகுண்டம், லீலா விபூதியான பூலோகம், இது ரெண்டத்தையும் உடையவன் நீ அப்படின்னு விட்ட. உடையவன் பவரா பட்டாணி, நீ முடிவு பண்ணிக்கோ. இங்கேருந்து யாரெல்லாம் மோட்சம் அனுப்பணும்னு நீ நினைக்கிறையோ அவளை அனுப்பும். உனக்கு மோட்சத்திலேருந்து யாரெல்லாம் ஹெல்ப்புக்கு வேணுமோ நீ கூப்பிட்டுக்கோ, என் நான் உள்பட எல்லாரும் உன்னை சேர்ந்தவர்கள் சுவாமி. அதாவது வைகுந்தத்துக்கு ராமானுஜர் போன் அனுப்ப வேண்டாமா, ராமானுஜர் எங்க கை காற்றாரோ அங்க வைகுந்தம் இருக்குன்னு பெரியவாள்லாம் நிர்வாகம் பண்றான். ராமானுஜர் இடது கை காட்ட சென்று செய்ய பார்த்து கை காட்டினா வைகுந்தம் அந்த பக்கம் வந்துருமா, யமலோகமே வைகுந்தமா மாறிடும் அப்படின்ற. அத்தனை பலவானாம் சுவாமி ராம உடையவர் அப்படின்னு ராமானுஜருக்கு உடையவன் நீ, உடையவன் உடையவன் அப்படின்னு இல்லையா, அந்த உடையவர்ன்றது ரங்கராஜன் ராமானுஜருக்கு கொடுத்த பிரத்யேகமான திருநாமம். ராமானுஜருக்கு ராமானுஜ முனின்னு பெயரை கொடுத்ததே காஞ்சி வரதராஜன் தான். அதுக்கு முன்னாடி அவருக்கு இளையாழ்வார் அப்படின்னு தான் பெயர். இளையாழ்வார் ராமானுஜன் அர்த்தம் ஒண்ணுதான். ராமானுஜ முனி அப்படின்னு பெயர் கொடுத்தது காஞ்சி வரதராஜன். உடையவர்னு பெயர் கொடுத்தது ஸ்ரீரங்கம் ரங்கராஜன். எல்லா ராஜனும் இவர்கிட்டதான் இருக்கா. அவ்வளவு அழகா அந்த ரங்கராஜன் ராமானுஜர் வந்தவொடனே ஒரே குஷியாயிருத்தான். ரங்கராஜனுடைய அந்த கோவில் ஒழுகு புஸ்தகத்தை அப்படியே வாசிச்சு பார்த்தோம்னா ஸ்ரீரங்கம் கோவில் வரலாறு ஆதிகாலத்திலேந்து, அதுல ரங்கராஜனுடைய பொற்காலம் எதுன்னா ராமானுஜர் இருந்த காலம்தான். முன்னாடி இருந்து பின்னாடி ஆனா ராமானுஜர் காலம்தான் ஸ்ரீரங்கத்தினுடைய பொற்காலம். அப்படி பார்த்து 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 பண்றார் சுவாமி ராமானுஜர். ரங்கராஜனுக்கு என்ன உண்டு, ஆகாரம் முதற்கொண்டு எல்லாம் டெய்லி ரங்கராஜனுக்கு இன்னி வரைக்கும் கஷாயமே உண்டு. ராத்திரி பெருமாளுக்கு டெய்லி ராத்திரி பெருமாள் கஷாயம் குடிச்சுட்டு தான் இன்னைக்கும் படுத்துட்டு இருக்கார். ராமானுஜர் தான் ஒரு தடவை கஷாயம் கொடுத்தார் பெருமாளுக்கு. ஏன்னா ராமானுஜருடைய ஒரு சிஷ்யர் முதலியாண்டான ஒரு நாள் ராத்திரி பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணிடான்னு சொல்லிட்டார். அவர் அழகா முதலியாண்டான் நிவேதனம் பண்ணிட்டார், நல்லா தயிர் சாதம் கொடுத்தார். தொட்டுக்கிறதுக்கு நாவல் பழத்தை கொடுத்தார், நாகப்பழம் இருக்க நவாப்பழம் சொல்லுவோம் கொடுத்தார். சாதாரணமாவே தொண்டை கட்டும், அதை தயிர் சாதத்தோட கொடுத்துட்டார் பெருமாள் ராத்திரி அப்படின்னு. ராமானுஜர் பார்த்தார் என்ன விஷயம் தெரிஞ்சு போயிடுத்து, உடனே கடகடகடன் கஷாயம் ரெடி பண்ணி ரங்கராஜன் கொடுத்த. அதுக்கப்புறம் ராமானுஜர் பார்த்தா ஒன்றும் சரிபட்டு வராது அப்படின்னு சொல்லி ராமானுஜர் ஸ்தாபிதம் பண்ண தன்வந்திரி தான் ஸ்ரீரங்கம் கோவில். இன்னைக்கு ரங்கராஜனோட அவர் தான் ஃபேமஸ். நிறைய பேர் தன்வந்திரிக்காகவே ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு வர, ராமானுஜர் அழகா நிர்மாணம் பண்ணவர் தான் தன்வந்திரி. டெய்லியே தன்வந்திரி சன்னிதியில கஷாயம் பண்ணி டெய்லியே ரங்கராஜனுக்கு இன்னி வரைக்கும் கஷாயம். பெருமாள் கேட்டா ரங்க ராமானுஜர் ஏண்டா ஒரு நாள் நாவல் பழம் சாப்பிடுறது டெய்லியா கஷாயம்? அப்ப ராமானுஜர் சொன்னார், நீங்க டெய்லி போய் எங்கெல்லாம் என்னென்ன சாப்பிடுறது யாருக்கு தெரியும், எதையான சாப்பிட்டு வந்துருவே தொண்டை செருமறது இல்லையா, அதுக்காகத்தான் கஷாயம்னு ஆனா. இன்னி வரைக்கும் ராமானுஜர் நினைச்சு நினைச்சுட்டே கஷாயம் குடிக்கிறார். பெருமாளே கஷாயம் அப்படின்னா ராமானுஜா, ரங்கராஜனே ராமானுஜான்னு சொல்லி குடிக்கிறாரா கஷாயம். அத்தனை வசத்தி அந்த சுவாமி ராமானுஜர். ஒரு சந்தர்ப்பத்தில் சுவாமி ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தில் இருந்துட்டு இருந்தார். காரே கருணை ராமானுஜர். ராமானுஜர் எப்படின்னா இந்த நீருண்ட மேகம் போலையாம். அந்த நீருண்ட மேகம் எப்ப மழை பெய்யலான்னு காத்துன்னு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி யாருக்கு கருணை பண்ணலான்னு கடந்து அலைவாராம் ராமானுஜர். காரே கருணை ராமானுசா, இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் நின் அருளின் தன்மையை ராமானுஜரே, உம்முடைய கருணைய யாரால உணர முடியும்? ஒருத்தராலையும் அறிய முடியாது. ஆரே அறிபவர் நின் அருளின் தன்மையை, அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான். நான் மகா பாவம், பாவி இல்ல, பாவம். பாவத்துக்கு உருவம் கொடுத்தா அதான் நான். அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான், வந்து நீ என்னை உய்த்த பின், நீ வந்து என் கைய பிடிச்சையோ, உன்னுடைய கிருப என்னை காப்பாற்றின்றது. உன் சீரே உயிர்க்கு உயிராக அடியேற்கு இன்று தித்திக்குமே அப்படின்றார் திருவரங்கத்து அமுதனார் சொல்றார். அவர்லாம் திருவரங்கத்து அமுதனார்லாம் ஸ்ரீரங்கம் கோயிலோட மெயின் பூஜாரி, அவர் தான் மெயின் பிரீஸ்ட், அர்ச்சகர். கெட்ட பழகம் ஒண்ணு கூட பாக்கி இல்ல, எல்லாம் உண்டு. அவரை திருத்தி பணிகொண்டு நல்வழிப்படுத்துறது சுவாமி ராமானுஜருடைய சிஷ்ய கூறத்தாக. அவர் எழுதினதுதான் ராமானுஜ நூற்றந்தாதின்னு. அதுலதான் அந்த காரே கருணை ராமானுசா, இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் நின் அருளின் தன்மையை அப்படின்றோம். அந்த ராமானுஜர் ஸ்ரீரங்கத்துல இருந்துட்டு அழகா எல்லாருக்கும் அவாவா கைங்கரியத்தை, கைங்கரியம்னா கோவிலுக்கு வேலை பண்றவா இருப்பா இல்லையா, செக்யூரிட்டி கார்டு இருப்பா, கோவில்ல பெருக்கிறவா இருப்பா, கோவிலுக்கு மாலை கட்டி கொடுக்கறவா இருப்பா, பகவானுடைய வஸ்திரங்களை துவச்சி கொடுக்கறவா இருப்பா, பகவானுடைய ஆபரணங்கள் எல்லாம் சரி பண்ணக்கூடிய அந்த பொற்கொள்ளர்கள் இருப்பா. கோவில் நிர்வாகம்ன்ற ரொம்ப பெரிய விஷயம். நம்ம சாதாரணமா கோவில் போயிட்டு வந்து கோவில ஒன்னும் சரியில்லைன்னு சொல்லிடுறோம். இருந்து பார்த்தேன்னா சரி, நம்ம வீட்டில் இருக்கிற மூன்று நாலு பேரையும் நம்மளால மெயின்டைன் பண்ண முடியல. எல்லாம் நமக்கு வேண்டப்பட்ட ஆளு, எல்லாம் நம்முடைய ரத்த பந்தம். இதுக்கே ஒவ்வொன்றும் நவகிரகம் மாதிரி ஆளுக்கு ஒரு மூலையில நிக்கிறோம். கோவில்ல அத்தனை பேர் வரா, அத்தனை விஷயங்கள் நடக்கணும், எல்லாம் இருக்கும். ஆனா சுவாமி இருக்காருன்னு அதான் முக்கியம். கிரிட்டிசைஸ் பண்ணா என்ன வேணா பண்ணிட்டே இருக்கலாம். ஒரு ஆர்கனைசேஷன் போயாச்சுன்னா எல்லாமே இருக்கும். அதையும் தாண்டி அந்த ஆர்கனைசேஷன் நடக்கிறதானே பெரிய விஷயம். அவ்வளவு விஷயங்கள் கவர்மெண்ட் நடக்கிறது அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது. சும்மா ஏதோ வாய திறக்கணும், மாங்காய் பிளிச்சதோ வாய் பிளிச்சதோன்னு சொல்லிடலாம். அவ்வளவு கஷ்டம் கோவில் நிர்வாகம், ரொம்பவே கஷ்டம். ராமானுஜர்லாம் கோவில் நிர்வாகத்தை அவ்வளவு அழகா பண்ணிருக்காரு அப்படின்னு காண கிடைக்கிறது. அங்க அழகா ரங்கராசனுடைய துணி எல்லாம் வெள்ளாவி போடுறதுக்குன்னு ஒரு வண்ணான் இருந்தான். வம்ச வம்சமா அவளுக்குன்னு ஒரு வழக்கம் உண்டு, அவாவா பண்ணிட்டு இருப்பா. அதெல்லாம் நிஜமாவே பெரிய பாக்கியம். பகவான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கைங்கரியம் பண்றான், கொடுக்கறான். நீ இதை பண்ணு, நீ இதை பண்ணு, நீ இதை பண்ணு. நமக்கெல்லாம் ஏதான ஒரு சமயத்துல பிளான் பண்ணி கோவிலுக்கு போக வேண்டியிருக்கு. ஆனா அவளுக்கு எல்லாம் வயிற்று பழப்பே கோவில்ல தான் வேலை. நம்ம எல்லாம் வயிற்று பழப்புக்காக எங்கேயாவது போகணும், அப்புறம் புண்ணியம் சம்பாதிக்கிறதுக்கு கோவில் போகணும். ஆனா அங்க வேலை பண்றவாளுக்கு வயிற்று பழப்பே கோவில் தான். பிடிச்சிருக்கோ இல்லையோ, தலையெழுத்து டெய்லி பெருமாள் முகத்துல முடிச்சே ஆகணும். பெருமாளோட தலையெழுத்து டெய்லி இவாளை பார்த்தே ஆகணும். எவ்வளவு நல்ல தலையெழுத்து பாருங்க. நம்ம எல்லாம் உடுப்பி போகணும், பிளான் பண்ணி தானே போக வேண்டியிருக்கு. திருப்பதி போகணும், ஆசைப்பட்டு பிரார்த்தனை பண்ணி தபஸ் பண்ணி எல்லாம் போக வேண்டியிருக்கு. அது திருப்பதி செக்யூரிட்டி கார்டா எடுத்துட்டு வச்சுக்கோங்க. ஜரகண்டி சொல்ற வாழா இருந்துட்டா டெய்லி போய் பெருமாளை பார்த்து கை கும்பிடி போடு, கோவிந்தா கோவிந்தா சொல்லி ஜரகண்டி அப்படின்லாம். பெருமாளை பார்த்தா மாதிரியும் ஆச்சு, பெருமாளுக்கு நம்மளை பார்த்தா மாதிரி ஆயாச்சு. பெருமாளுக்கு நம்மளை பார்க்காம போர் அடிச்சு, நமக்கு பெருமாளை பார்க்காம இருக்க முடியாது. அப்ப இதெல்லாம் ஒரு பெரிய பாக்கியம் தானே. எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லையே. ஒரு கோடி ரூபாய் கொடுத்தா கூட கைங்கரியம் கிடைக்காது. மத்த எந்த வேலை வேணா வாங்கிடலாம், ரெக்கமெண்டேஷன்ல. கைங்கரியம் மட்டும் அவனே கிருப பண்ணால் ஒழிய கிடைக்காது. இன்னைக்கும் பூரி ஜெகநாத கஷேத்திரத்துல எல்லாம் அந்த ஜெகநாதனுடைய கொடிய கட்டத்துக்கும் இறக்கறதுக்குமே ஒரு வம்சம் உண்டு. அவன் மட்டும்தான் ஏறுவா, அவன் மட்டும்தான் எடுப்பான். வேற யாருக்கும் அந்த பாக்கியம் இன்னி வரைக்கும் கிடையாது. ஜெகநாதன் கோவில்ல பகவானுக்கு சமையல் பண்றதுக்கு உள்ளவா மட்டும்தான் சமையல் பண்ண முடியும், வேற யாரும் சமையல் பண்ண முடியாது. அவளுக்கு தான் அந்த பாக்கியம். அந்த மாதிரி ஆச்சரியமா இந்த ராமானுஜர் பார்த்தார். அந்த வண்ணான் ரொம்ப ஸ்ரத்தையோட பெருமாளுடைய துணிய தோச்சு அயன் பண்ணி வெள்ளாவி ரங்கராஜன் ஆச்சு. நம்ம இருக்கிற பொசிஷனுக்கே ஸ்டேட்டஸுக்கே அழகா ஷூ பண்ணு போனோம், டக்கின் பண்ணுவோம். அது இங்கெல்லாம் இதுக்குள்ளதானே இருக்கு. ஜாலியா பேசி என்ன போக முடியாது. இங்கே ரெண்டு பில்டிங் தள்ளி ட்ரைனிங் கிளாஸ் போக வேண்டியிருக்கு. அதுக்கே டக்கின் பண்ணிட்டு அயன் பண்ணிட்டு ஷூஸ போட்டு டீசெண்டா தானே போக வேண்டியிருக்கு. ரங்கராஜன் ராஜாதி ராஜன், ஈரேழு பதினாலு லோகங்களுக்கும் ஒரே ராஜன், அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் அவர் ரங்கராஜன். அந்த பஞ்சகச்சம் உடுத்துற அழகே தனி. அது சில இடங்கள்ல அலங்காரம்லாம் அவதான், அவர் ஒன்றும் பண்ணவே முடியாது. நம்ம ஸ்ரீரங்கமா இருக்கட்டும், திருப்பதியா இருக்கட்டும், பெருமாளுக்கு மாலை சாத்திரதா இருக்கட்டும், திருப்பதி பெருமாளுக்கு அவன் மாலை சாதி எப்படிதான் அப்படி சாத்திராலும் தெரியாது. ரங்கராஜனுக்கு அலங்காரம் நம்பெருமாள் என்ன அழகு தெரியுது. அதுவும் அந்த வையாளி சேவையெல்லாம் பெருமாள் அந்த குழுங்கு குழுங்குவார். அப்ப கூட வேஷ்டி அவரவே வராது, கழுத்திற்கு மாலை அசையவே அசையாது. அந்த ஆபரணங்கள் அப்படியே நிற்கும் இன்டாக்டா. அதெல்லாம் அந்த அலங்காரம் பண்ற பக்தர்களுடைய கைவண்ணம் தான். இல்லாட்டி டக்கட்டும் போ ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாலையா விழுந்துட்டு இருந்தா எவ்வளவு கஷ்டம். எத்தனை ஜாகிரதையா அதுவும் கல்லழகர் எங்க கிளம்பி அங்க வருவார் வைகைக்கு, அந்த குதிரையில வர்ற வேகத்துக்கு நிஜமாவே ஆச்சரியமா இருக்கும். அது ஜனங்கள் அத்தான பேரும் வந்து மொச்சிடுவா. அதுக்கு நடுவில் வைகையில இறங்கிட்டு போவார், அப்படியே ஆட அசை அலையாம குலையாம அப்படியே போவார். அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் தான். அப்ப அழகா அந்த வண்ணான் சுவாமிக்கு பார்த்து 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 இந்த துணியெல்லாம் வெளுத்து கொண்டு வரா. ராமானுஜன் கையை பிடிச்சி ஐஷண்ட நேர சன்னிதானத்துல போய் நிக்கிறா. நின்னுட்டு ரங்கா அப்படின்றா. கூப்பிட்ட உடனே பகவான் கண் திறந்து பிரத்யக்ஷமா காட்சி கொடுக்கிறான். மகாத்மாக்களுக்கு அந்த பலம் உண்டு. மத்வர் கிருஷ்ணா அப்படின்னா உடுப்பி சொல்லுங்கோ அப்படி நிற்கும். குஞ்சு பையன் நிற்கும் சத்தியமா. நாராயண பட்டதிரி கேட்டா குருவாயூரப்பன் தலை ஆட்டி ஆட்டி பேசுவான், சந்தேகமே கிடையாது. மகாத்மாக்களுக்கு அந்த பலம் உண்டு. நம்ம சிலாரூபமா பார்க்கிற தெய்வம் அவளுக்கு பிரத்யக்ஷ பிரம்மமா காட்சி கொடுக்கும். அப்ப ராமானுஜர் அழகா ரங்கராஜனை பார்த்து ரங்கா அப்படின்னு பகவான் உருகி போயிடுறான். சொல்லுடா ராமானுஜா என்ன அப்படின்னாரு. இவனை யாருன்னு தெரியறதா அப்படின்னாரு. உடனே ரங்கராஜன் எப்படி பார்த்தாரு, தெரியுமே நம்ப வண்ணா அப்படின்னா, நம்ப வண்ணான்னுட்டா. உடனே ராமானுஜர் கண்கள் ஆனந்த வாஷம். துணியெல்லாம் அழகா ஜம்முன்னு இருக்கா, ஒழுங்கா துவைக்கிறானா, குற்றம் எதான இருக்கா, சாச்சா ஃபர்ஸ்ட் கிளாஸா வெள்ளாவி போட்டு ஜம்முன்னு இஸ்திரி போட்டு அமக்கலமா கொண்டு வந்து கொடுக்கறான். அதை உடுத்தும் பொழுது அவனுடைய ஸ்ரத்த தெரியறது அப்படின்னா ரங்கராஜன். அப்ப உடனே ராமானுஜர் கை கூப்பிண்டார். இவனை முன்னிட்டு இவன் நல்லா கைங்கரியம் பண்றான் இல்லையா, இவனை வச்சுண்டு இவனுடைய கைங்கரியத்தை முன்னிட்டு இவனோட மூதாதையர் பண்ண பாபத்தை மன்னிச்சுடலாமே அப்படின்னு ரங்கராஜன் எப்படி யோசிக்கிறார். இவன் மூதாதையர் என்ன பாவம் பண்ணா அவளுக்கு என்ன, அவ மேல எனக்கு என்ன கோபம் அப்படின்னு பார்த்தான். அப்ப ராமானுஜர் சொன்னார், ஸ்ரீமத் பாகவத கிருஷ்ணாவதாரத்தை சொல்றார். பகவான் கிருஷ்ணன் மதுரைக்கு வந்துடுற, வடமதுரை கம்சனுடைய இடத்துக்கு வரா. வந்துட்டு அப்படி ஊரை சுத்தின் இருக்கும்பொழுது கம்சனை பார்க்க போகல. அதுக்கு முன்னாடி வழியில ஒரு வண்ணான பாக்கல. அண்ணா நிறைய ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு போறான். கம்சனுடைய ட்ரெஸ் எல்லாம் வெள்ளாவி போட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸா பட்டு சொக்கா பட்டு வேஷ்டி எல்லாம் எடுத்துட்டு போறான். அப்ப பகவான் போய் அந்த வண்ணான் கிட்ட எனக்கு ரெண்டு ட்ரெஸ் குடுறா, ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கடா போட்டுக்கிறதுக்கு, ஜோரா குடுறா அப்படின்றார். அதை கிண்டல் பண்றான், மாடு மேய்க்கிற பசங்களுக்கு இது தேவையாடா அப்படின்னு வாயில வந்தபடி எல்லாம் மாட்டுக்கார கூட்டத்துக்கு எவ்வளவுதான் பேசிடுறான். பகவான் கோவன தலையை பிடிச்சி இருக்கிற தலை தனியா வந்துடுச்சு. கிருஷ்ணன் தலையை பிடிச்சி இழுத்தா தலை தனியா வந்துருது. அன்னிலேருந்து இந்த வண்ணான்கள் மேல சுவாமிக்கு ஒரு கோபம் இருந்துதான். இதை ராமானுஜர் பலராமனா இருந்து கூட பார்த்திருக்கார். அது மனசுக்கு ஓடிண்டே இருந்துதான். இன்னைக்கு இந்த வண்ணான முன்னாடி நிக்க வச்சுட்டு அந்த கோபத்தை மறந்துடலாமே, இவாளுடைய வண்ணான் வம்சத்துக்கு அனுகிரகம் பண்ணலாமே அப்படின்னு சாரம். உடனே ரங்கராஜன் என்ன சிரிச்சாராம், ராமானுஜா நீ கெட்டிகாரன், அப்பா எல்லாரும் மறந்து போன விஷயத்த நீ ஞாபகம் வச்சுருக்கியோ அப்படின்னா. ராமானுஜர் சொன்னார், மறக்க முடியல, அந்த வம்சம் படாத பாடு படுறதே, வம்சத்துக்கும் நல்ல கதி கிடைக்கணும் இல்லையா அப்படின்னு. உடனே ரங்கராஜன் சொன்னாராம், இவனுடைய கைங்கரியத்தை உத்தேசிச்சு இவன் மூதாதையர் பண்ண பாவத்தை மறந்தேன் மன்னித்தேனுட்டார். உடனே வண்ணான் ராமானுஜரை பார்த்து கை கூப்பின்னு அழுதான். எங்களுக்கே தெரியாது சாமி, எங்க குளத்து மேல இப்படி சாபம் இருக்குன்னு. ஆனா அது அவ்வளவு அழகா ரங்கராஜன் வாயானாலே மாத்தி கொடுத்துட்டே இந்த கிருப தாங்களேன்னு அழுதான். அத்தனை வசத்தி ராமானுச காரே கருணை ராமானுச. அப்ப எவ்வளவு தூரம் உரிமை இருக்கும் பாருங்க, இந்த வண்ணான் மேலையும் உரிமை, அவ வம்சத்து மேலையும் அக்கறை, ரங்கராஜனுக்கு டிமாண்ட் பண்ணி காரியத்தை சாதிக்கக்கூடிய ஒரு சாதுரியம் இதெல்லாம் வேணும் இல்லையா. இப்படிப்பட்ட குரு இருந்துட்டாருன்னா நமக்கு ஒரு கவலையும் இல்லையே. அவ்வளவு வசதி சுவாமி ராமானுஜர். அந்த ராமானுஜர் ஸ்ரீரங்கத்தில் இருந்துருந்த சமயம் அத்தனை வசதியா ஜோரா ஒரு சந்தர்ப்பத்துல மடத்துல கொஞ்சம் பணத்தட்டுப்பாடு வந்துடுச்சு. வாங்குற பொருளுக்கெல்லாம் பணம் கொடுக்க முடியல. அப்ப ராமானுஜருடைய மடத்துக்கு ஒரு தயிர்காரி டெய்லி தயிர் கொடுத்துட்டு இருந்தா, அழகா தயிர் கொடுத்துருந்தா. ஆனா அவளுக்கு பணம் கொடுக்கணும், கொடுக்கறதுக்கு மடத்துல பணம் இல்லை. அப்ப அவ சிஷ்யர்கள்லாம் இன்னைக்கு தரும் நாளைக்கு தரும் அப்படி எல்லாம் சொல்லிட்டு இருந்தா. ஒரு நாள் அவள் பார்த்தா பொறுமை இழந்துட்டா, உங்களை நம்பி பிரயோஜனம் இல்லை, எனக்கு தயிர் பாக்கிக்கு நீங்க பணம் கொடுங்கோ, இல்லைன்னா சுவாமி ராமானுஜர் முன்னாடி என்னை கொண்டு போய் நிக்க வைங்கோ, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன்னுட்டா. இவன் எவ்வளவோ சமாதானம் சொன்னா நடக்கல. கடைசியில சுவாமி ராமானுஜர் இடத்துல போய் இந்த தயிர்காரியன் நிக்க வச்சுட்டார்கள். சுவாமி இவதான் மடத்துக்கு டெய்லி தயிர் கொடுக்கறா. மடத்துல இப்ப கொஞ்சம் தன பற்றாக்குறை இருக்கிறதுனால அவளுக்கு பணம் தர முடியல. அப்புறமா தருவோம்னு சொன்னோம், அது ரொம்ப நாளா நாங்க சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அவ கேக்கிறதா இல்ல, உங்களை பார்க்கணும்னுட்டா மன்னிக்கணும், அதனால இவளை ஐஷண்டு வந்துட்டோம், சுவாமி கிருப பண்ணணும் அப்படின்னுட்டாரு. உடனே சுவாமி ராமானுஜர் பார்த்தார், இந்த தயிர்காரிய பார்த்து சொன்ன, அம்மா மடத்துல தன தட்டுப்பாடு இருக்கு, பணம் வந்த உடனே நிச்சயமா கொடுத்துடுறோம், ஒன்னும் கவலைப்படாதே, உன் பணம் எங்கேயும் வீணா போகாது, ரங்கன் சாட்சி நான் சாட்சி, எப்படியாவது உன் பணத்தை சீக்கிரத்துல அடைச்சுடுறோம்மா, கவலைப்படாதே அப்படின்னா. உடனே கைய கூப்பிண்டா, கண்கள்ல கண்ணீர் வழிய ராமானுஜர் பார்த்து, சுவாமி உங்களை போய் சந்தேகப்படுவேணா, எனக்கு உங்ககிட்ட ரொம்ப நாளா உன்னை கேட்கணும்னு ஆசை, உங்க கேட்கறதுக்கான உரிமை இருக்கிறதுனால கேட்கறேன் அப்படின்னா. ராமானுஜர் சொன்னார், சொல்லுமா அப்படின்னா. எனக்கு இந்த வைகுந்தம் போகணும் ரொம்ப நாள் ஆசை சாமி, ஆனா அது கேட்கறதுக்கான ஒரு நேரம் வாய்க்கல, ஆனா இப்ப தயிர் பாக்கி நீங்க எப்படி கொடுக்கணும், நீங்க கடங்காரம் ஆயிட்டீங்க, இந்த தயிர் பாக்கிக்கு பதில நீங்க எனக்கு பணம் தர வேண்டாம், அதுக்கு பதில வைகுந்தத்தை ஒரு இடம் கொடுத்துட்டீங்கன்னா போதும்னுட்டார். ராமானுஜர் அழகா சிரிச்சா, தயிர் பாக்கிக்கு வைகுந்தமோ அப்படின்னா. அவர் சொன்னா, என்ன சாமி பண்ண முடியும், உங்களுக்கு வைகுந்தம் சுலபம், எனக்கு தயிர் சுலபம், யாருக்கு எது சுலபம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, குழந்தைகள் டிமாண்ட் பண்ணும் கடையில போய் எனக்கு இந்த ரிமோட் காரை வாங்கி கொடுங்க, அப்பா சொல்ல 1500 வை நாட் பிளீஸ் அப்படின்னு, அவ்வளவுதான், அதுக்கு விலையெல்லாம் கவலையே இல்லை, அப்பா தான் வாங்கி தர முடியும் அவ்வளவுதானே. அந்த மாதிரி தயிர்காரி சொல்லிட்டா, எனக்கு தயிர் விற்கிறது சுலபம், உங்களுக்கு வைகுந்தத்தை கொடுக்கறது சுலபம் சாமின்னுட்டா. ராமானுஜர் சிரிச்சா, சரிமா நான் ரங்கராஜன் கிட்ட கேட்டு ஏற்பாடு பண்றேன், நீங்க அவ்வளவுலாம் டென்ஷன் ஆக வேண்டாம் சாமி, நீங்க சிரமப்பட வேண்டாம், ஒரே ஒரு கடுதாசி எழுதி கொடுங்க, ரங்கராஜன் கிட்ட நான் பேசிக்கிறேன்னுட்டா. ராமானுஜர் பார்த்தார், என்ன கடுதாசி, ஒன்னும் இல்ல, இந்த மாதிரி இந்த தயிர்காரிக்கு கடன் பாக்கி இருக்கு, பணம் கொடுக்க முடியல, அதனால வைகுந்தத்தை ஒரு இடம் கொடுக்கறேன்னு எழுதி கொடுங்க அப்படின்ட்டா. எப்படி எழுதி வாங்கலாம் பாருங்க, பெரியவா கிட்ட எழுதி கொடுங்க சாமி, மத்த எல்லாம் நான் பாத்துக்கிறேன்னுட்டா. நம்பிக்கை வேணும் இல்லையா, இவருக்கு அந்த பலம் உண்டுன்னு அந்த நம்பிக்கை இருந்தா தானே இப்படி தோணும். நம்மளே எத்தனையோ பெரியவாளை போய் பார்க்கறோம், எல்லாம் கேட்போம், பக்தி வேணும், ஞானம் வேணும், வைராக்கியம் வேணும், மோட்சம் வேணும்னு கேட்கறதே இல்லை, அதெல்லாம் லிஸ்ட் போட்டு கேட்போம். காஞ்சி மகா பெரியவாளே நொந்து போயிருக்கார், எல்லாரும் வரா விதவிதமா கேட்கிறா, ஒருத்தர் கூட பக்தி வேணும், ஞானம் வேணும், வைராக்கியம் வேணும், மோட்சம் வேணும், நல்ல புத்தி வேணும்னு கேட்கறதே இல்லை. அப்ப ராமானுஜர் பார்த்தார், சரி இந்த ஸ்ரத்த இருக்கே அப்படின்னு எழுதுறா ரங்கராஜனுக்கு கடுதாசி, இந்த மாதிரி இந்த தயிர்காரிக்கு பணம் தர வேண்டி இருக்கு, அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் சர்வலோக ரட்சகன் சர்வலோக சரண்யன் சாக்ஷா ஸ்ரீஹபதியான ரங்கராஜனுக்கு அடியேன் தாசானுதாசன் ராமானுஜன் எழுதி கொள்வது அப்படின்லாம் எழுதி, அதனால இந்த தயிர்காரியுடைய தயிர் பாக்கிக்கு புள்ள கடன்பட்ட அப்பா தானே அடைக்கணும், அதானே முறை, நான் உம்முடைய புள்ள கடன் பட்டுட்டேன், அந்த கடன் பாக்கிக்கு தேவரி இந்த குழந்தைக்கு அழகா வைகுந்தத்துல ஒரு இடம் தர வேணும்னு எழுதி கொடுத்தார். எழுதிட்டு கீழே அடியேன் தாசன் ராமானுஜன் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டார். உடனே சிஷ்யாலாம் பார்த்தா, நமக்கு இவ்வளவு நாளா அது வாங்கிக்கணும்னு தோணவே இல்லையே, தண்டத்துக்கு இவரோட இருக்கு, சமயத்தை கூட இருக்க புத்தி வேலை செய்யாது, தூரத்தில் இருக்க டக்குன்னு புத்தி வேலை செஞ்சுடும். சில பேர்லாம் அந்த வித்வான்கள்லாம் இருப்பா, என்ன பைத்தியக்காரத்தனமா இருக்கு, அவன் வந்து கேட்டாலாம் இவர் வந்து எழுதி கொடுத்தாலாம் மோட்சம் கிடைச்சிருமா, கர்மயோகம் பண்ண வேண்டாமா, ஞான யோகம் தெரிய வேண்டாமா, பக்தி தெரிய வேண்டாமா, சரணாகதி பண்ண வேண்டாமா, நிறைய படிச்சா ஒரு பிரச்சனை இருக்கு, நிறைய படிச்சா ரொம்ப குழம்பி போயிடுவோம், எல்லாமே ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இப்படியே போயிட்டு இருப்போம். கருணைக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் கிடையாது, கருணைக்கு எங்க ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், குழந்தை அழருது அப்படின்னா உடனே போய் அழகா மார்ச் பாஸ்ட் பண்ணி கையில் எடுத்துட்டு, அழாது உனக்கு ஒன்றுமில்லை இப்படியா பேசிட்டு இருப்போம், அப்படிலாம் பேசினா குழந்தைங்க ஜாஸ்தி அழாச்சு, அப்பா நன்னா தானே இருந்தார், விட்டுடும் பெரிய கஷ்டம் இருக்கு, எல்லாமே வேண்டி இருக்கு, சில இடங்கள்ல டெல்லிக்கே ராஜாவா இருக்கலாம், பெரிய கலெக்டரா இருக்கலாம், ஆனா பேரனோட விளையாடும் பொழுது தாத்தாவா தான் இருக்கணும், ஒரு கலெக்டரோட ரூல்லாம் போலீஸ்காரன் கேட்பான், கமிஷனர் கேட்பான், அவர் கீழே வேலை செய்ய கேட்பான், பேராண்டி கேட்க மாட்டான், தாத்தா வந்தேன், தாத்தா ஏன் லேட்டு, சாரி சொல்லு அப்படின்னா சாரி சொல்லி தான் ஆகணும், அவர் அபிஷேகா போயிருப்பார், ஒன்றும் வெட்டிக்கதை பேசுறாரு, அவனை போறதுக்கு அவர் சொன்ன டைமுக்கு வரல, அவ்வளவுதான். தாத்தா வா, நீ யானை மாதிரி உட்காந்துக்கோ, நான் உன் மேல ஏறேன்னா உட்காந்து முன்னாடி மண்டி போட்டுத்தான் ஆகணும். அப்ப நண்புதான் முக்கியம், அவர் எவ்வளவு பெரிய கலெக்டரா இருந்தாலும் அவ்வளவுதான். அந்த மாதிரி மகாத்மாக்கள் எல்லாம் பகவான் மேல நம்பிக்கையும் அன்பையும் தான் பாக்குறா. அழகா எழுதி கொடுத்துட்டா, இந்த தயிர்காரி ஜம்முன்னு வாங்கிண்டா, கண்கள்ல ஆனந்த பாஷம், ராமானுஜரை சேவிச்சா, சாமி நீங்க வேற தயிர்காரி ஏற்பாடு பண்ணிக்கோங்கோ அப்படின்னா. ராமானுஜர் கேட்டார், காரியம் ஆனவன தயிர் கொடுக்க மாட்டேங்கிறியா அப்படின்னு கிண்டலா கேட்ட. ஹாஸ்யம் உண்டு மகா ஆத்மா, எல்லாருக்குமே ஹாஸ்யம் ரொம்ப ஹியூமரஸ். அவள்லாம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அவள்லாம் சீரியஸ், அவள்தான் ரொம்ப ஹியூமர். நம்ம தான் எவ்வளோ தான் சீரியஸாவே இருக்கும், கோவில போனாலும் சீரியஸா இருக்கும், குழந்தைகளிட்டையும் சீரியஸா இருக்கும், எப்பவுமே சாப்பிடும்போது சீரியஸா இருக்கும். சின்சியரா இருக்கிறது வேற, சீரியஸா இருக்கிறது வேற. நமக்கு சின்சியரே கிடையாது, எவ்வளோ தான் சீரியஸா உருன்னு இருக்கும், சின்சியரா இருக்கணும். சின்சியாரிட்டி தான் முக்கியம். நிறைய பேர் சொல்லுவா கல்யாணத்துக்கு சீரியஸா பாக்கணும் அப்படின்னு, அப்ப நான் கேட்க சின்சியரா பாக்கலையா அப்படின்னு. கல்யாணத்துக்கு சின்சியரா தான் பாக்கணும், சீரியஸா பாக்கப்பட, சீரியஸ்னா ஹாஸ்பிட்டல் மட்டும்தான் சீரியஸ், வேற எதுக்குமே சீரியஸ் அவசியமே கிடையாது. சின்சியாரிட்டியும் சீரியஸ் நிறைய வித்தியாசம் உண்டு. எல்லாத்தையும் சீரியஸ், கிளாஸ் சீரியஸா எடுக்கணும், சீரியஸா கவனிக்கணும், சின்சியரா கவனிக்கணும். சீரியஸா சமையல் பண்ணிட்டு இருக்கேன், சீரியஸா சமையலே கிடையாது, சின்சியரா சமையல் பண்ணணும். எல்லாமே அனுபவிச்சுதான். ராமானுஜர் சிரிச்சுட்டே கேட்டா, பத்தியா காரியம் ஆனவன கழட்டி விடுறியோ அப்படின்னா. கை கூப்பி, நல்ல சாமி, எப்படி நான் வைகுந்தம் போறேன், அதனால ரொம்ப நாள்லாம் இருக்க முடியாது, போனா போதும் ரெண்டு நாள் வேணா தயிர் விடுறேன், அதுக்குள்ள நீங்க வேற ஆள் ஏற்பாடு பண்ணிக்கோங்கோ, அவளுக்காவது பணத்தை கொடுத்துருமோ, இல்லாட்டி அவனும் வைகுந்தம் கேட்பா அப்படின்னுட்டா. ராமானுஜர் கிட்ட தைரியமா உரிமையோட பேசுறா. அதனாலே மகாத்மாக்கள் ரொம்ப உரிமையோட பேசுவா, ஆச்சரியமா இருக்கும். பெரியவாள்லாம் ரொம்ப ஈஸிலி ஆக்சசபிளா தான் இருந்தா. ஆதிசங்கர பகவத் பாதரோ, ராமானுஜரோ, மத்வாச்சாரியரோ, ராகவேந்திரரோ, அவெல்லாம் கார்பரேட் குரு கிடையாது. இந்த காலத்துல கார்பரேட் குரு, கமர்ஷியல் குரு நிறைய வந்தாரு. ஈஸிலி ஆக்சசபிள்னா ராமானுஜர், சங்கரர், மத்வாச்சாரியர், சைத்தன்ய மகாபிரபு, விவேகானந்தா, ராமகிருஷ்ண பரமஹம்சா, ரமண மகரிஷி, காஞ்சி மகாபெரியவா. ரொம்ப ஈஸியா காஞ்சி மகாபெரியவா கிட்ட குறவும் குறத்திலாம் வந்து பேசிட்டு இருப்பா. காஞ்சி மகாபெரியவாவுக்கு நல்ல இம்போர்டர் பழம் எல்லாம் கொண்டு வந்து கொடுப்பா. மகாபிரிவா என்ன பண்ணா, எப்பயுமே ஜன்னல் பக்கத்தில் உட்காந்துருப்பா, ஒருத்தர் கொண்டு வர பழத்தெல்லாம் எடுத்து எடுத்து ஜன்னல் வழியை அப்படி போட்டுட்டே இருப்பார், இப்படி வெளில போட்டுட்டே இருப்பார். அவருக்கு ரொம்ப வருத்தமா போயிருது, என்ன அபச்சாரம் பண்ண, பெரியவா நான் கொடுக்குற பழத்தெல்லாம் வெளில போட்டு இருக்காருன்னு. பெரியவா கடைசியில், என்ன வெளில போடுறேன், வருத்தப்படுறியா, நான் இவ்வளவு பழத்தையும் நான் சாப்பிட்டா என்னதுக்கு ஆகுது, நான் சன்னியாசியா சம்சாரியா, ஆனா நிறைய ஜீவன்கள் சாப்பிட்டா ரொம்ப நல்லது, இதை சாப்பிடாதவா சாப்பிட்டா உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லி பாருங்க. வெளியில நிறைய அந்த குறவன் குறத்தி குழந்தைகள் எல்லாம் விளையாடிட்டு இருக்கும், அவளுக்கு எல்லாம் யாரு ஆப்பிள் ஆரஞ்சு எல்லாம் வாங்கி கொடுப்பா, அவளுக்காக ஜன்னல் வழியா போடுவா, அவ எடுத்து பெரியவா பெரியவா பெரியவான் குடிச்சுட்டு சாப்பிடும். மாதிரி நிறைய பெரியவா பண்ணிருக்கா, மகா பெரியவா. எல்லா பெரியவாலும் வசதி தான். அவளுடைய அந்த கிருபைய நம்ம உணர அனுபவிச்சுட்டோம்னா போதும், ஒவ்வொரு நாளும் இந்த மாதிரி மகாத்மாக்கள் நினைச்சுட்டே காலத்தை ஓட்டிடலாம். அதனால ராமானுஜர் அழகா எழுதி கொடுத்துட்டா, அவளும் அழகா சேவிச்சா, நேர ரங்கராஜன் சன்னதிக்கு போனார். பட்டர் எப்பயும் போ அப்படின்னா, அவர் சொன்னா ரெண்டு நிமிஷம் நிற்பேன், போனாலும் போக மாட்டேன், ரங்கராஜன் கிட்ட எனக்கு ஒரு வேலை இருக்கு. என்ன வேலை அப்படின்னா, அது உங்ககிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அதை நான் ரங்கராஜன் கிட்ட பேசிக்கிறேன், இது எனக்கும் ரங்கராஜனுக்கும் உள்ள பாடு. ரங்கா அப்படின்னா கூப்பிட்ட குரல்ல அந்த உரிமை நம்பிக்கை ரங்கராஜன் பிரத்யட்சமா காட்சி கொடுத்துட்டார். பகவான் பக்த பத்தலன், பத்துடை அடியவர்க்கு எளியவன் அப்படின்ற சுவாமி நம்பாழ ரொம்ப அழகான வார்த்தை. பக்தி பண்றவாளுக்கு அவ்வளவு சுலபமா இருக்கான். பத்துடை அடியவர்க்கு எளியவன், பிறர்களுக்கு அரிய வித்தகன். பக்தி பண்ணானா டக்கு டக்கு டக்குன்னு சுவாமி கிடைச்சிருவான். ரங்கா அப்படின்னு பகவான், சொல்லுமா அப்படின்னு அப்புறம் தான் யோசிக்கலாம், இவனுக்கே நான் காட்சி கொடுத்தேன், இப்ப கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் ஒண்ணுமே பண்ணது இல்லையே. ஆனா அன்னைக்கு அந்த ராமானுஜர்கிட்ட கடுதாசி வாங்கிட்டு வந்தவொடனே அவளுக்கு அந்த ஒரு நம்பிக்கை, அந்த உரிமை. இந்த குழந்தைகள்லாம் எங்கேயாவது ஐஷன் போன வச்சுக்கோங்களேன், இந்த ஏர்போர்ட்லாம் எங்கேயாவது போகிறோம் அப்படின்னா அது ரொம்ப திமுறா நடக்கும். அந்த ரெண்டு மூணு வயசு குழந்தைகள்லாம் முன்னாடி கையை கட்டினு இப்படி தைரியமாக நடக்கணும். அப்பா அம்மா அதுதான் ஐசிட்டு போகிற மாதிரி, ஏன்னா எங்கள் அப்பா அம்மா என் கூட வரான், எதிர்க்க யாராவது வந்து கேள்வி கேட்டால் கொடுக்க கொடுக்க ஓடி வந்துடும். ஆனால் நடக்கிறது வரணும், கையை கட்டிட்டு அப்படி ஒரு பெருசாக பெரிய மனுஷத்தன தோரணை. என்னன்னா என் தாய் தகப்பன் என்னோட இருக்கான்ற அந்த உரிமை, அந்த நம்பிக்கை. அந்த மாதிரி இந்த ராமானுஜருடைய அந்த கடுதாசி வாங்கினோன்னு அத்தனை ஒரு நம்பிக்கை, நம்பிக்கை. நம்பிக்கை எத்தனை ஆழம் போகிறதோ அத்தனைக்கு அத்தனை பகவான் புரியவான். நம்பிக்கை எவ்வளவுக்கு எவ்வளவு ஆழம் போகிறதோ அத்தனைக்கு அத்தனை பகவானுடைய அனுகிரகம் புரியும். இந்த நம்பிக்கையின் ஆழத்தை பொறுத்துதான் நம்முடைய அனுபவங்கள். பகவானுடைய கிருபையை பொறுத்து இல்ல, நம்முடைய நம்பிக்கையின் ஆழத்தை பொறுத்து. பகவான் மேல எப்படி ஒரு நம்பிக்கை வேணும்னா, அம்மா சொல்றா இவர் தான் அப்பான்னு நம்புறோம் இல்லையா, திருப்பி அதை எதிர்கேள்வியே நம்ம கேட்கறது இல்லையா, அது போல ஒரு அன்கண்டிஷனல் ஃபெய்த். அந்த மாதிரி மகாத்மாக்களிடத்துல ஒரு நம்பிக்கை, விவேகானந்தர் சத்தியம்தான், காஞ்சி மகாபிரியவா சத்தியம்தான், ரமண மகரிஷி சத்தியம்தான். இவாளா நம்ம கண் கொண்டு நேரம் பார்த்துருவோம், மகாபிரிவாளாவது பார்த்திருக்கோம், விவேகானந்தர் எத்தனை பேர் பார்த்திருக்கோம், ரமண மகரிஷி எத்தனை பேர் பார்த்திருக்கோம், ஆனா அவளுடைய சரித்திரங்கள் எல்லாம் பிடிக்கும், சத்தியம்தான். யாரோ உட்காந்து சும்மா ஒரு இங்கிலீஷ்காரன் எழுதுற மாதிரி கதைகள் கிடையாது, நியாயமான சரித்திர சம்பவங்கள் தானே அதெல்லாம். ராமானுஜர் சத்தியம், ஆதிசங்கர பகவத் பாதர் சத்தியம், ஸ்ரீமத் மத்வாச்சாரியா சத்தியம், ஸ்ரீ ராகவேந்திர சத்தியம், எல்லாம் சத்தியம் தானே. அழகா ரங்கானு கூப்பிட்டவனே பெருமாள் காட்சி கொடுத்து என்ன, ரெண்டு நாள்ல வைகுந்தம் வரலான் இருக்கேன், புஷ்பக விமானம் ஏற்பாடு பண்ணுட்டு. ரங்கனுக்கு கோபம் வந்துடுச்சு, ஏன்னா கர்மயோகம் பண்ணியா, பக்தி யோகம் பண்ணியா, ஞான யோகம் பண்ணியா, அதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியாது, அதெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியாது, தெரியாதவா கிட்ட கண்டதை கேட்டா ஓன் தப்பு, அதை விட பெருசா ஒன்னு என்கிட்ட இருக்குண்ணா என்ன அப்படின்னா, உன கடுதாசு அப்படி பிரிச்சு இப்படி காட்டினான். ரங்கராஜ் இப்படி வாசார், சர்வலோக சரண்யன் சாட்சா ஸ்ரீஹபதியான பகவான் கடியேன் ராமானுஜன் எழுதி கொள்வது, ஓ நம்ம ராமானுஜன் எல்லாம் படிச்சுட்டு தயிர் பாக்கி இருக்கு, கடன் பாக்கி இருக்கு, அவளுக்கு பணம் கொடுக்க முடியல, அதனால சுவாமி இவளுக்கு வைகுந்தத்தை ஒரு இடம் கொடுக்கணும் அப்படின்னு எழுதிட்டு கீழே அடியேன் தாசானுதாசன் ராமானுஜன், ஓ ராமானுஜன் எழுதியிருக்கானா, அப்புறம் வைகுந்தம் அப்படின்னு விட்டார் பெருமாள். அவ்வளவுதான், உடனே அழகா கடுதாசியை மூடினா எடுப்பு அப்படி சொல்லுகின்றார். சரி ரெண்டு நாள் கழிச்சு அனுப்புனான், பகவான் சிரிச்சான், என்னது நீதானே வைகுந்தம், ராமானுஜன் கையெழுத்து போட்டா ஓகேன்னு. ஆமா, அந்த ராமானுஜன் கையெழுத்து போட்டு கொடுத்து எனக்கு தான், ரங்கராஜன் ஒண்ணும் பேசவே இல்லை. சரிமானுட்ட ரெண்டு நாள்ல அதே மாதிரியே அவள் சொன்ன மாதிரியே புஷ்பக விமானம் வந்தது, வைகுந்தத்துக்கு போனா. நீங்க வைகுந்தத்துக்கு போகும்போது பாங்க, ஒரு தயிர்காரி ஓரத்தை உட்காந்து இருப்பா, அப்பப்ப நாராயணன் மிரட்டிகிட்டே இருப்பா, என்ன போய் ஒன்னும் சரியில்லை, நான் ராமானுஜன் கம்ப்ளைண்ட் பண்றேன். வைகுந்தத்திலையும் பத்தன வசத்தி, அப்ப ஒரு தயிர்காரி வரைக்கும் கிருப பண்ணக்கூடிய ராமானுஜர், ராமானுஜர் கையெழுத்து போட்டா மறு பேச்சே பேசாத ரங்கராஜன், அவ்வளவு வசதி. ஆனா ராமானுஜர் கையெழுத்து நெட்லாம் இருக்கு, நானும் வாட்ஸ்அப்ல இன்னைக்கு அனுப்பி விடுறேன், பத்திரமா டவுன்லோட் பண்ணி ஒரு பேப்பர் எழுதி வச்சு, பேப்பர்ல பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு, மேல என்ன வேணுமோ எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணிக்கோங்க, கீழே ராமானுஜன் கையெழுத்துக்கு எல்லாம் நடந்துடும். பொண்ணு கல்யாணத்திலேருந்து பிள்ளைக்கு ப்ரமோஷன்லேருந்து உங்க அந்திம காலத்து மோட்சம் வரைக்கும் என்னெல்லாம் உண்டு லிஸ்ட் போட்டு கீழே ராமானுஜன் வெற்றி பேப்பர்ல கையெழுத்து வாங்கியாச்சு. சரியா, நான் அனுப்புறேன், மறக்காம பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்கோ, ராமானுஜர் சிக்னேச்சர் கீழே போட்டுடுங்கோ, மேல என்ன உண்டோ எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணுங்க. தூத்துக்குள்ள அப்படிதான் கொடுத்தோம், ஒரு ராமானுஜர் வைபவத்தின் போது ராமானுஜர் கையெழுத்து போட்ட வெற்றி தாள் எல்லாருக்கும் கொடுத்தாச்சு, என்ன வேணாலும் ஃபில்அப் பண்ணிக்கோங்கோ, கீழே ராமானுஜர் கையெழுத்து இருக்கு, கேரண்டியா நடக்கும். இன்னைக்கு ராமானுஜர் கையெழுத்து இருக்கு, சுவாமி ராகவேந்திரோட கையெழுத்து உண்டு, சுவாமி விவேகானந்தருடைய கையெழுத்து உண்டு, சிக்னேச்சர் அவ்வளவு அழகா இருக்கும், அது ரொம்ப ஸ்டைலா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும், அத்தனை வசதி அந்த சுவாமி ராமானுஜருடைய கையெழுத்து, தலையெழுத்தே மாற்றக்கூடிய கையெழுத்து ராமானுஜர். இப்போ ஒரு தயிர்காரி கிட்டப்பட்ட கடனுக்கு மோட்சம் தரக்கூடியவரா எப்பேற்பட்டவர்னு பார்த்துக்கோங்க, அதானே வேணும், இந்த மாதிரி உரிமை தானே வேணும். சர்வஜ்ஞனா இருந்தா, சர்வசக்தனா இருந்தா தானே நடக்கும், சர்வசக்தன்னா எல்லாத்தையும் சாதிச்சு தரக்கூடியவர்களுக்கு தான் சர்வசக்தன், நம்மெல்லாம் அசக்தர்கள், நம்மளால நம்ம காரியத்துக்கு அடுத்த வாழ் டிபெண்ட் பண்ண வேண்டியிருக்கு, ரெண்டு நாள் வேலை காரியம்னா அவ்வளோ டென்ஷன் ஆகிடுறது, கரண்ட் போயிடுது, வாட்ச்மேன் வந்து ஜென்ரேட்டர் போடுறானா போறான்னு பதில் எட்டி பார்க்க வேண்டியிருக்கோம், இன்னும் ஏன் போடல ஏன் போடல ஏன் போடல, டிபெண்டன்சி நம்மளுடைய தலையெழுத்து. மகாத்மாக்கள்லாம் இண்டிபெண்டா இருக்கா, நமக்கு டிபெண்டன்சி இல்லாம நம்மளால நிச்சயமா ஜீவிக்கவே முடியாது, சார்ந்திருத்தல்ன்றது நம்ம தலையெழுத்து. மகாத்மாக்கள் சொன்னா தெய்வம் வரைக்கும் கேட்கும். அப்ப ரங்கராஜன் அணிலே ரங்கராஜன் பெருமை ஜாஸ்தியாயிடுது, அவ அதுக்கப்புறம் நிறைய பேர் ராமானுஜர்கிட்ட சைன் போர்டு கேட்டா, அவர் சொன்னார் சான்சே இல்லைன்னு. ஆனா அவ்வளவு மாதிரி அந்த உரிமை அந்த நம்பிக்கை வேணும், அவ்வளவு வசதி. ரங்கராஜன் வரதராஜன் ரங்கராஜன் மலையப்ப சுவாமி, நேதி கூட சொல்லிட்டு இருந்த எப்படி அனந்தாழ்வான புஷ்ப கைங்கரியம் பண்றதுக்கு அனுப்பினார் அப்படின்னு. அப்ப ஒரு சந்தர்ப்பத்துல திருப்பதி பெருமாள் அழகா ராமானுஜரை கூப்பிட, ராமானுஜா உன் சிஷ்யன் என்னவா மாலை கட்டி போடுறான் தெரியுமா, நீ பார்க்க வாயே, திருமலைக்கு வரவே இல்லையே வாயே அப்படின்றார். ராமானுஜர் சன்னியாசம் வாங்கிட்டு 32 வயசுல சன்னியாசம் வாங்கிக்கிறார், கிட்டத்தட்ட அவரோட 60-62 வயசுக்கு தான் அவர் திருப்பதியே போறார், அது வரைக்கும் போகவே முடியறதில்ல அவரார், பல வருஷங்கள் ஸ்ரீரங்கத்திலேயே இருக்கார், காஞ்சிபுரத்திலேயே இருக்கார், இப்படிதான் இருக்கு. அப்ப பெருமாள் சொல்லிட்டார், நீ கட்டாயம் வரணும் ராமானுஜான். ரொம்ப அழகான் மலையப்பர். ஒவ்வொரு பெருமாளுக்கு ஒரு ஏற்றம் உண்டு. ஆச்சரியமா, ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை சொல்லும்பொழுது கோயில் திருமலை பெருமாள் கோயில் அப்படின்னு. கோவில்னா ஸ்ரீரங்கம் தான். எப்படி சைவ சமயத்துல கோவில்னு சொன்னா சிதம்பரமோ, அந்த மாதிரி வைஷ்ணவ சம்பிரதாயத்தை கோயில்னு ஒரு வார்த்தையை சொன்னோம்னா ஸ்ரீரங்கம் தான். கோவில் போயிட்டு வந்தா ஸ்ரீரங்கம் போயிட்டு வந்தியான் தான் கேட்பான். திருமலை அப்படின்னா திருப்பதி. நம்ம மட்டும்தான் அந்த திருப்பதி திருப்பதி சொல்றாள். ஆந்திராக்காரா எல்லாருமே திருப்பதினா திருச்சானூர் தான் சொல்லுவா. கீழ் திருப்பதியா திருப்பதி, மேல திருமலைன்னு தான் சொல்லுவா. மேல திருப்பதினு சொல்லவே மாட்டா. தமிழ்நாட்டுக்காரா மட்டும்தான் எல்லாத்தையும் ஏடாபுரம் மாவட்டத்துல நம்ம கூட்டம் ஒண்ணுதான். எல்லாத்தையும் குழப்பறதெல்லாம் நம்ம கூட்டம் ஒண்ணுதான். திருமலா திருப்பதி பஸ்ஸே போட்டுருவான், திருமலா திருப்பதினு தான் போடுவான். திருப்பதி திருப்பதியும் போட மாட்டான். நம்ம தான் திருப்பதிக்கு போனேன் திருப்பதிக்கு போனேன் திருப்பதிக்கு போனேன். திருமலை நேத்தியே சொன்ன, வேங்கடாத்ரி சேஷாத்ரி வேதாத்ரி கருடாத்ரி ரிஷபாத்ரி அஞ்சனாத்ரி ஆனந்தாத்ரி, இந்த ஏழு மலைகள் நாமத்தை சொன்னம்னா மலையப்பன் கூப்பிட்டுட்டே இருக்காங்க. ஒவ்வொரு நாளா உள்ள வந்துட்டே இருக்காரு மலையப்ப சுவாமி. திடீர் நடுவில் நுழைஞ்சுட்டார். நான் இன்னைக்கு மலையப்பனை பத்தி சொல்ற ஐடியாவே இல்லை, அவரா உள்ள வந்துட்டார். உரிமை மலையப்ப சுவாமிக்கு. ஆச்சரியம், சுவாமி நம்மாழ்வார் சொல்றா, குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞாலம் அளந்த பிரான் பரன் சென்று சேர் திருவேங்கட மாமலை ஒன்றுமே தொழ நம்பினை ஓயுமே. இந்திரன் மழையை கொட்டும் பொழுது மழையை தூக்கி காப்பாத்தினவன், குன்றம் ஏந்தி குளிர் மழை காத்தவன் அன்று ஞாலம் அளந்த பிரான் உலகளந்த பெருமாளா வந்து உலகத்த அளந்த பிரான் பரன் சென்று சேர் திருவேங்கட மாமலை. அந்த பெருமாள் போய் அமர்ந்திருக்கிற நின்றிருக்கிற இடம் திருவேங்கட மாமலை. ஒன்றுமே தொழ நம்பினை ஓயினை. அந்த திருவேங்கட மலைய தொழுதாலே பாபம் எல்லாம் போயிடுவான். மேலே ஏறி மலையப்ப சுவாமி பாலாஜியை பார்க்கணுமே இல்லை. மலைய தொழுதாலே திருமலை ஆழ்வார்னு தான் வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் அவரே ஒரு ஆழ்வார் ஆகிட்டார். இந்த ஏழு மலைகளும் ஆழ்வார் தான். அந்த திருமலைய தொழுதாலே அத்தனை பாக்யம் அப்படின்ட்டான். பெருமாள் கூப்பிட்டுட்டாரு அப்படின்னு சுவாமி ராமானுஜர் கிளம்புற. அழகா கீழே போய் எல்லாம் கபில தீர்த்தம் இங்கெல்லாம் சேமிச்சுட்டு தீர்த்தமாடிட்டு திருச்சானூர்ல போய் தாயார், திருச்சானூர்ல தாயார் சேமிக்கிற சுகமே தனிதான். லட்டு கூட தாயார் மாதிரி சாஃப்ட் சாஃப்டா இருக்கும். இவர் லட்டு தான் கடக்கு முடக்கன் இருக்கும். தாயார் லட்டு அப்படியே தொட்டாலே உதுந்துடும், அப்படிதான் இருக்கும். தாயாருக்கு எத்தனை மிருதுதன்மை உண்டோ அந்த மிருதுதன்மை அழகா லட்டுக்கு உண்டு. அதனாலதான் சுவாமி நம்மாழ்வார் அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா பகவான அனுபவிக்கிறார். ஸ்ரீனிவாசா ஸ்ரீநிவாசன், ஸ்ரீக்கு நிவாசம், நிவாசம்னா இருப்பிடம். அதனால்தான் ஸ்ரீனிவாசன். அதுதான் அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா. எக்ஸாக்டா ஸ்ரீனிவாசன்ற வார்த்தைக்கு நேர் மீனி எதுனா அலர்மேல் மங்கை உரை மார்பா. அவ்வளவு அழகான வார்த்தை பத்மாவதி. எக்ஸாக்ட் தமிழ் வார்த்தை அலர் மேல் மங்கை. ரொம்ப அழகு. இந்த தமிழ் சம்ஸ்கிருதோட போட்டி போடும். சம்ஸ்கிருதத்தினுடைய சப்போர்ட் இல்லாமல் ஜீவிக்கக்கூடிய ஒரே லாங்குவேஜ் தமிழ் மட்டும்தான். அது எல்லா லாங்குவேஜுக்கும் சம்ஸ்கிருதத்தோட ஒரு கலப்பு உண்டு. தமிழ் மட்டும் சம்ஸ்கிருதமே இல்லைன்னாலும் ஜீவிக்கும். அதனால தெய்வ தமிழ் சந்தேகமே வேண்டாம். ஆழ்வார்கள் நாயன்மார்கள் ஔவையார் திருக்குறள் சம்ஸ்கிருதத்தோட போட்டி போடுற அளவுக்கு கிரந்தங்கள்னா தமிழில் தான் போட்டி போடுற. எல்லா லாங்குவேஜ்லையும் உண்டு, பாரத பூமியில எல்லா பாஷைகள்லையும் உண்டு. ஆனால் சம்ஸ்கிருதத்தோட போட்டி போடணும்னா தமிழ் பாஷையில தான். இன்னும் எத்தனையோ இன்னைக்கு நிறைய தொலைச்சுட்டோம் நம்ம. நிஜமாவே தமிழே நமக்கு இன்னைக்கு தெரியல. தமிழை பரஸ்பரம் தமிழ் தெரிஞ்சா கூட ஒருத்தர் ஒருத்தர் பேசினாலே ஆங்கிலத்தை தானே பேசிட்டு இருக்கும். ஹலோ சார், அவ்வாறு குட் மார்னிங் இப்படிதான் சொல்றோம். என்ன சார் சௌக்கியமா இருக்காளா, காலை வணக்கம்னா சொல்லிட்டு இருக்கோம். காலை வணக்கம் சொல்ல ஒரு மாதிரி பாக்கிறேன். அந்த காலத்தை அப்படியே எடுத்து எனக்கு தெரிஞ்சு மெட்ராஸ்ல ஆர்டிஓ ஆபீஸ் முன்னாடி ஒருத்தர் இருந்த தமிழ்ல மட்டும்தான் பேசுவார். அங்கே அமருங்கள், நிழல் படம் எடுத்தாகி விட்டதா, உள்ளே வாருங்கள் அப்படின்னு. சரி பேருக்கு புரியவே புரியாது, பாவம் ஏதோ பேசிட்டு இருக்காருன்னு விட்டுடுவா. அழகு தமிழுக்கு அத்தனை பெரிய மரியாதை உண்டு. ரஷ்யாவில் கூட தமிழ் உண்டு. சிங்கப்பூர்லாம் போனோம்னா தமிழ் நேஷனல் லாங்குவேஜ். தமிழுக்கு அத்தனை ஒரு ஏற்றம் நிறைய இடங்கள்ல இருக்கத்தான் செய்யும். இன்னைக்கு உலக தமிழ்மா அந்த சங்கத்தினுடைய தலைவரே பார்த்தாலும் ஜப்பான்காரர் தானே. உலக தமிழ் சங்கத்துக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஆள் இல்லை. இங்கேயோ ஜப்பான்ல பிறந்து ஜப்பான்ல வளர்ந்த ஒரு ஜப்பானியர் தான் நீங்க உலக தமிழ் சங்கத்துக்கு தலைவர். அப்ப எத்தனை அவர் பேருமே பேரு பாருங்க எப்படி இருக்குன்னு. அத்தனை விசேஷம் தமிழ். ஆழ்வார் சொல்றார், அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா. நிகரில் புகழாய், நிகரில் புகழாய்னா உனக்கு புகழுக்கு சமானமா நிகராய் யாரும் இல்லை. நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய், எல்லா உலகத்துக்கும் நீதான் தலைவன். என்னை ஆழ்வானே, உன் ஆளக்கூடிய பிரபு, நிகரில் அமரர் முனிகணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே. நித்தியசூரிகள் நித்தியமுக்தர்கள் முனிவர்கள் வரைக்கும் விரும்பும்படியான திருவேங்கடத்தானே, புகழ் ஒன்று இல்லா அடியேன், உன் அடிக்கு அமர்ந்து புகுந்தேனே. வேற கதி இல்லாம உன் திருவடியே வந்துட்டேன்பா. காப்பாத்தே ஸ்ரீனிவாசா, வெங்கடரமணா, ஹே பாலாஜி, ஹே கோவிந்தா, ஹே திருவேங்கடமுடையானே, அடியேன் நாயேன் வந்தடந்தேன் நல்கியாள் என்னை கொண்டருளேன்றார் திருமங்கை ஆழ்வார். சொல்ல நான் நாய் மாறி நாய்த்தரு, நான் எல்லா இடத்துலயும் அலையும். கடைசியில எதுவுமே கிடைக்கலன்னா ஒரு கோவில் வாசல போய் படுத்துக்கும், எதுவுமே கிடைக்கலன்னு அவ்வளவுதான். அதுக்கு கோவில்னு தெரிஞ்சு போய் படுத்துக்கல. அந்த மாதிரி நான் நாய், எல்லாத்துக்கும் அலைஞ்சு இந்திரிய விஷயங்களுக்காக ஓடி கண்ணா பின்னான் எல்லாம் அலைஞ்சுட்டோம். சரி என்னமோ திருப்பதினு சொல்றாளேன்னு வந்திருக்கேன். அந்த மாதிரி நாய் மாதிரி வந்த எனக்கு அனுகிரகம் பண்ணுற ஆழ்வாரே தன்னை நாய் என்ற. அப்ப நம்மளெல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியல. நாயேன் வந்தடைந்தேன் நல்கியாள் என்னை கொண்டு அருளே, எனக்கு கொண்டு அருள் அனுகிரகம் பண்ணுப்பா பிரபோ அப்படின்ச்சா திருமங்கை ஆழ்வார். ஸ்ரீரங்கராசனுக்கு அப்புறமா நிறைய பாசுரங்கள் மலையப்ப சுவாமிக்கு தான். ஆழ்வார்கள் பன்னிரண்டு பேரும் பாடின ஒரே தெய்வம்னா ஸ்ரீரங்கராஜன் தான். பதின்மர் பாடிய பெருமாள்னு பேர், அதுலயும் பதினோரு பேர் தான். ஒரு ஆழ்வார் மதுரகவி ஆழ்வார், நம்மாழ்வார் ஆச்சாரியனத்தோட யாரையுமே பாடல. அதுலயும் தொண்டடிப்படி ஆழ்வார் மலையப்ப சுவாமி பக்கம்லாம் போகவே இல்லை. அரங்கனை பாடின வாயால் மற்றொருவரையும் பாடமாட்டேனுட்டார். அதனால மலையப்ப சுவாமிக்கு பத்து ஆழ்வார்கள் தான் மங்களாசாசனம். பெரியாழ்வார், ஆண்டாள், எல்லா பெரியவாளுமே திருவேங்கடமுடையான் திருவேங்கடமுடையான் திருவேங்கடமுடையான். தமிழ்நாட்டினுடைய எல்லையை சொல்லும் பொழுது வட வேங்கடம் தென்குமரின்னு தான் சொல்லுவார். அது ஏதோ பகவானுடைய கிருபை ஆந்திரா பக்கம் போயிடுத்து, அதனால ஏழு மலை பொழைச்சது. இல்லாட்டி வித்திருப்பா நீங்க பிளாட் போட்டு தமிழ்நாட்டில் மட்டும் இருந்திருந்தா பிளாட் போட்டு வித்திருப்பா. அது ஏதோ ஆந்திரா பக்கம் போச்சோ திருவேங்கடமுடையான் ரொம்ப சௌக்கியமா நிம்மதியா நன்னா இருக்கார். ஒரு குறை இல்லாமல் நல்லா லட்டெல்லாம் கொடுத்தண்டு கூட்டம் கூட்டமா ஜம்முன்னு ஜனங்கள் சேவிச்சுருக்கான். அது என்னமோ தெரியாது, திருவேங்கடமுடையான் மேல ஜனங்களுக்கு ஒரு கிரேஸ் இருக்கத்தான் செய்யறது. நான் ஒரு தடவை திருப்பதி போகும்போது உரியாலேருந்து ஒரு தம்பதிகள் குழந்தை, நாலு மாச குழந்தைய எடுத்துண்டு அந்த கூட்டத்துல எட்டு மணி நேரம் நின்னான். நமக்கெல்லாம் தெய்வம் சத்தியமா கிடையாது, நம்மளாம் குழந்தைய அழிச்சுனே போக மாட்டோம். அப்படியே போனாலும் சௌகரியமா பார்த்துட்டு வெள்ளை பார்த்துட்டு பெருமாளே கூட்டமா இருக்குன்னு அழகா மொட்டை அடிச்சவனா ஓடி வந்துடும். அத்தனை அழகு, நாலு மாச கை குழந்தைய எடுத்துண்டு எங்களோட லைன்ல எட்டு மணி நேரம் அங்க நீங்க அங்க லைன்ல நின்னோம். கொஞ்சம் கூட முகத்துல ஒரு துக்கமோ கவலையோ வருத்தமோ எல்லாம் பாலாஜி பார்த்துப்பான். என்ன அன்கண்டிஷனல் ஃபெய்த் அவளுக்கு. ரொம்ப சாதாரண பாமர ஜனங்கள் தான், பெரிய ஹையர் லெவல்ல இருக்கவாள்லாம் கிடையாது. ஆனா அத்தனை சொந்த அந்த குழந்தை, அந்த குழந்தையோட அம்மா அப்பா, அவளோட அம்மா அப்பா, அவளும் நல்ல வயசானவா. ஆனா தேனேன்னு அந்த ஸ்ரீனிவாசனை நம்பி இருந்தா பாருங்க. நிஜமாவே புகழொன்று இல்லா அடியேன், உன் அடிக்கு அமர்ந்து புகுந்தேனே அப்படின்றார் நம்மாழ்வார். அழகா சுவாமி ராமானுஜர் வந்தா, உடனே ராமானுஜரை பார்க்கறதுக்கு மலையிலேருந்து எல்லாருக்கும் இறங்கி வந்துட்டார். ராமானுஜரை அழிச்சுட்டு போகணும் அப்படின்னு. அப்ப ஆச்சரியமா ராமானுஜர் சொல்லிட்டார், மலையிலையா நானா, ஐயோ நான் எப்படி மலை ஏறுவேன்னுட்டார். எல்லாரும் பயந்து போயிட்டா, என்னாச்சு சுவாமி, ஏன் நீங்க மலையேறினா என்ன குத்தம் அப்படின்னா. இப்ப ராமானுஜர் சொன்னார், குலசேகராழ்வார் பத்து பாசுரம் பாடியிருக்கார். ஊனேறு செல்வத்து உடல் பிறவி யான் வேண்டேன், ஆனேறு ஏழ் வென்றான் அடிமை திறமல்லார், கூணேறு சங்கம் இடத்தான் தன் வேங்கடத்து, கோணேறி வாழும் குருகாய் பிறப்பேன். குலசேகராழ்வார் பெரிய ராஜா, சேரநாத்து ராஜா, திருவிதாங்கூர் ராஜ சமஸ்தானத்தினுடைய ராஜா. அவர் சொல்றார், எனக்கு பெருசா மனுஷ உடம்ப கிடைச்சு அது ரொம்ப சொபஸ்டிகேட்டடா செல்வ செழிப்புல ஒரு ஜென்மா வாழ்ந்து என்ன சுகம். அவர் சொல்ற, நிறைய பணம் ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக அல்டிமேட்டா என்ன பண்ணும், உடம்புனுடைய கம்ஃபர்ட் தானே ஜாஸ்தி பண்ணிட்டு போவோம். நல்லா கவனிச்சு பாருங்க, முன்னாடி பாவமா ரப்பர் செருப்பு போட்டுட்டு இருப்போம், சம்பாதிக்க ஆரம்பிச்சோன்னா லெதர் செருப்பு போட ஆரம்பிப்போம், அப்புறம் அதுலயே கொஞ்சம் காஸ்ட்லியா போட ஆரம்பிப்போம். முதல்ல நடந்துட்டு இருப்போம், அப்புறம் சைக்கிள் வாங்குவோம். கொஞ்சம் பணம் ஜாஸ்தி ஆச்சுன்னா டூ வீலர் வாங்குவோம். அடுத்து பணம் ஜாஸ்தி ஆச்சுன்னா கார் வாங்குவோம். முதல்ல ஆத்துல ஒரு ஃபேன்ல எல்லாரும் படுத்துட்டு இருப்போம். சம்பாதனை ரெண்டு ரூம்ல ஃபேன் போடுவோம், அப்புறம் மூணு ரூம்ல ஃபேன் போடுவோம், அப்புறம் ஒரு டேபிள் ஃபேன் வாங்குவோம், அப்புறம் ஒரு ஏசி போடுவோம், அப்புறம் இன்னொரு ரூம்ல ஏசி போடுவோம், அப்புறம் இன்னும் அடுத்த ஹாலில் ஏசி போடுவோம். இப்படிதானே? அப்ப நம்ம சரீரத்தினுடைய கம்ஃபர்ட் தான் ஜாஸ்தி பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அது எப்படிலாம் சௌகரியம், எவ்வளவு சௌகரியமா வச்சாலும் இது இவ்வளவுதான். அழுக்குடம்பு, எச்சில் வாய், மல மூத்திர மாமிச பிண்டம். தங்க பஸ்ம சாப்பிட்டாலும் மரணம் உண்டு, கம்மங்கழிய தின்னாலும் மரணம் உண்டு, சிக்ஸ் பேக் வச்சிருந்தாலும் மரணம் உண்டு, பெரிய தொந்தி வச்சிருந்தாலும் மரணம் உண்டு. இது நிச்சயம். எரிச்சா சாம்பல் புதைச்சா மண்ணோட மண்ணா போப்பர், இவ்வளவுதான். இதுக்கு மேல அதுக்கு ஒன்னும் கிடையாது. உள்ளுக்குள்ள ஆத்மாவாகிய நம்ம இருக்கிற வரைக்கும் இதுக்கு பேரு, ஊரு, பட்டம், பதவி, ஸ்டேட்டஸ் எல்லாம் உள்ளேந்து ஆத்மா போயிடுத்துனா பணம், இது ஒண்ணுதான் பேர். நம்ம அத்தனை பேருக்கும், அத்தனை பேருக்கு உள்ளுக்குள்ள நம்ம கிளம்பி போயிட்டோம்னா இந்த உடம்புக்கு என்னடா பேருனா பிணம். யாரும் பத்திரமா தான் வச்சுக்க மாட்டோம். முதல்ல பேக்கப் பண்ற வழியதான் பார்ப்போம். யாரும் ஆஹா அப்படின்லாம் வச்சுக்கவே மாட்டோம், பயமா இருக்கும். ஆனா எதுவுமே பணத்தை பார்த்து பயப்படுறது ஒண்ணுமே கிடையாது, அது சமத்தா இருக்கும். தூஷின் இருக்க மனுஷா கிட்ட தான் பயப்படணும். என்ன யோசிப்பா என்ன பண்ணுவான்னு தெரியாது. போனா அது பாட்டுக்கு போட்ட இடத்துல போட்ட மேனிக்கு கிடக்கும். ஆனா அதை பார்த்தா என்னமோ பயமா இருக்கு, பானு இருக்கு. எல்லாம் எல்லாரும் அவ்வளவுதான். அதனாலதான் யுதிஷ்டனை பார்த்து யக்ஷன் கேட்கறது, உலகத்துல எது அதிசயம், எது ஆச்சரியம்? அப்ப யுதிஷ்டன் சொல்ற, செத்த பணத்தை பார்த்து சாக போற பணங்கள் அலறதே இதுதான் அதிசயம்னு. நம்மளெல்லாம் லிஸ்ட் அப்படி வச்சிருக்க, சாக போற பணங்கள்னு லிஸ்ட்ல வச்சிருக்காரு. அது செத்த பணம், நம்ம எல்லாம் சாக போற பணம்ன்ற. இது கொஞ்சம் ரா ரியாலிட்டி. நம்ம எல்லாம் பேசுறதுக்கு பயப்படுவோம். ஒரு தடவை விவேகானந்தர் கிட்ட ஒருத்தர் கேட்கிறார், எனக்கு வாழ்க்கை புரியணும் அப்படின்றார். என்ன பண்ணலான்றார். விவேகானந்தர் சொல்றார், மரணத்தை தியானம் பண்ணுன்றார். அவர் கேட்கிறார், நான் வாழ்க்கையை பத்தி கேட்டா நீங்க முடிவை பத்தி பேசிட்டு இருக்கீங்களே அப்படின்னார். நீ முடிவை தியானம் பண்ணா அர்த்தம் புரியும், அப்ப வாழ்க்கைனா என்ன புரியும்னு. ரொம்ப தைரியமான ஒரு அப்ரோச். அது மரணத்தை நினைச்சோம்னாலே பாதி டென்ஷன் குறைஞ்சு போயிடும். இவ்வளவுதான் நம்ம நமக்கு கடைசி டெஸ்டினேஷன் மரணம், உடம்புக்கு. நமக்கு இல்ல, உடம்புக்கு. அப்ப அந்த மரணம் தான் டெஸ்டினேஷன் வரும்பொழுது அனாவசியமான கோபதாபங்கள், துக்கம், கவலை, பயம் இது எதுவுமே இருக்காது. அது ரொம்ப தைரியம் வேணும். ஆனா விவேகானந்த மாதிரி யாராவது பண்ண முடியாது. ரமண மகரிஷி அப்படிதான் தியானம் பண்றார். பெரிய விஷயம் அதெல்லாம். அவ்வளவு அழகா. அதனால குலசேகர ஆழ்வார் சொல்றார், எனக்கு அந்த உடம்புல சதை ஏறிண்டு ஊனேறு செல்வத்து உடன் பிறவி யான் வேண்டேன் அப்படின்னு சார். அன்னைக்கு கூட பேஸ்புக்ல படிச்ச ரொம்ப அழகா இருந்தது. ஒருத்தன் அழகா போட்டோ போட்டிருக்கான், ஏழை வயிற்று பழப்புக்காக வண்டி இழுத்துட்டு போறான், ஹெல்த்தியா இருக்கான். பணக்காரன் எல்லாம் சம்பாதிச்சு கடைசியில வண்டி ஓட்டிட்டு இருக்கான், காரெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கான். ஆக மொத்தத்துல ரெண்டு பேரும் ஒரே வேலைதான் பண்ணிட்டு இருக்கா. இவன் டாக்டர் சொல்லி பண்றான், அவன் அவனா பண்றான், அவ்வளவுதான் வித்தியாசம். அவன் அவனா வயிற்று பழப்புக்காக சைக்கிள் ஓட்டிட்டு போறான். இவன் உடம்ப ஏத்திட்டு சதையை குறைக்கிறதுக்கு டாக்டர் கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி, பிபி ஜாஸ்தி, டெய்லி சைக்கிள் ஓட்டுங்க அப்படின்னா அவனால் ஓடுற சைக்கிள் ஓடுறான். ஓடாத சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கான், அவன் சொல்றான் அவன் ஓடுற சைக்கிள் அவன் ஓடுறான், ஓடாத சைக்கிள் வீட்டுக்குள்ள வச்சு ஏசி போட்டு வேற ஓட்டிட்டு இருக்கோம் அப்படின்றான். சத்தியம் தானே, பல விஷயங்கள் யதார்த்தமா இருக்கு. அதனால அப்படிப்பட்ட ஜென்மம் எனக்கு வேண்டாம். திருமலையில கொக்கு நாரைன்ற ஒரு பறவையா இருந்துட்டா போதும். இல்லைன்னா கோணேறி வாழும் குறுகாய் பிறப்பேனே, இல்லனா மீனாய் பிறக்கும் விதியுடையன் ஆவேனே, இல்லாட்டி ஒரு செண்பக மரமா இருந்தா தேவல. ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒரு காஞ்சி போன மரமா இருந்தாலும் பரவாயில்ல. திருப்பதி மலையிலேயே அந்த மழை காலத்துல உற்பத்தி ஆகி அங்கங்க ஓடுற ஒரு நதியா இருந்து திருப்பதியோட முடியும்படியான ஒரு நதியா இருந்தா தேவல. பக்தர்கள் நடக்கும்படியான ஒத்தையடி பாதையா இருந்தா போதும். இல்லாட்டி பகவானையும் பக்தர்களையும் தாங்கக்கூடிய திருப்பதியுடைய சிகரமா இருந்தா போதும். இவ்வளவும் சொல்லிட்டு எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேன், இப்படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனா சொல்லிட்டு கடைசியில மலையப்ப சுவாமி கிட்டேயே சாய்ஸ் பண்ற, உன் மலையோட எனக்கு ஒரு சம்பந்தம் இருந்தா போதும், எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேன், செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வெங்கடவா, நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் மரம் பயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே. உம்பழக அப்படி சொல்லிட்டு செம்பவளவாயான் திருவேங்கடமென்னும் எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே. திருமலையோட எனக்கு ஒரு வாழ்க்கை. அதாவது எந்த ஜென்மாவா இருந்தாலும் மலையப்பா உன்னிடத்துல பக்தியோட நான் இருக்கணும், அதான் முக்கியம். அதனால நம்ம ராமானுஜர் சொல்றார், இந்த மலையில குலசேகர ஆழ்வார் என்னவா இருக்கான்னு தெரியாது, படியா கிடக்கிறாரான்னு தெரியாது, மரமா இருக்காரான்னு தெரியாது, எறும்பா இருக்காரான்னு தெரியாது, நான் போய் கால் கொண்டு ஏறிட்டேன்னா அபச்சாரம் ஆயிடும், ஏறமாட்டேனுட்ட. ராமானுஜரே ஏறனா வேற யாருக்கு தைரியம் இருக்கும் திருமலை திருப்பதியில ஏறதுக்கு? அப்ப ராமானுஜர சிஷ்யர் அனந்தாழ்வான் பெருமாள் கடப்பாறுல அடிச்ச நல்லவர் அவர் தான். அப்ப தைரியம் பண்ணல பெருமாள் அடிக்கிறதுக்கு, கண்ணை குத்திருவாரம் பயப்படாம அவர் மேல கடப்பாடி கொண்டு வீசி எறியணும்னா நான் ராமானுஜ சிஷ்யன்ற தைரியம். அப்ப ஆச்சரியமா அனந்தாழ்வான் சொல்ற, ஒண்ணும் இல்ல பிரச்சனை இல்ல சுவாமி, நீங்க மலை ஏறலன்னா நாங்களும் யாரும் ஏற மாட்டோம், நாங்களும் ஏறனாலும் ஒண்ணும் கஷ்டம் இல்ல, மலையப்பன் பாடி கிடப்ப. அவருக்கு டெய்லி திருமஞ்சனம் திருவாராதனம் நிவேதனம் எல்லாம் ஆகாது, இவ்வளவுதான் அப்படின்னு விட்டார். ராமானுஜர் பதறினார், நான் தான் ஏற மாட்டேன், நீங்கள் தான் ஏறலான்னு. அனந்தாழ்வான் இது என்ன நியாயம், நீங்க ஏற மாட்டோம் நாங்க மட்டும் ஏறி பாவத்தை சம்பாதிக்கணுமா? குருனா பாவத்தை குறைக்கிறதுக்கு வழியே சொல்லணும், நீங்க மட்டும் உங்களை காப்பாத்திப்பேன், நாங்கெல்லாம் பாதிக்கிறாங்கன்னு எந்த விதத்துல நியாயம்னு விட்ட. அப்புறம் ராமானுஜர் பார்த்தா சரிபட்டு வராது, சரி நான் மலை ஏறுறேன்னு சங்கல்பம் பண்ணிக்கிறார். திருமலையில இருக்கிற வரைக்கும் அன்ன ஆகாரம் ஜலம் எடுத்துக்கிறது இல்லைன்னு, ஆகாரமோ ஜலமோ சாப்பிட்டோம்னா மூத்திரம் மலம் எல்லாம் வரும், அது மலையை அசுத்த பண்ற மாதிரி ஆயிடும். அதனால திருப்பதி மலை ஏறி இறங்குற வரைக்கும் சாப்பிட மாட்டேன்னு நம்ம லைன்ல நின்னாலே பசிக்கும் திருப்பதியில, ஏதாவது கிடைச்சா தேவையில்லை, அப்பதான் தாகம் எடுக்கும், அப்பதான் பசிக்கும், அப்பதான் டீ கிடைச்சா தேவையில்லையே, காஃபி கிடைச்சா, எல்லாம் மனசு அப்படிதானே, காரில் சும்மா போனாலே பசிக்கிறது. ஒரு மணி நேரம் டிராவல் அப்படின்னா முதல்ல தீனி எடுத்துச்சுன்னா கிளம்புவோம், காரில் ஒரு மூணு மணி நேரம் டிராவல்னா முதல்ல வேண்டப்பட்ட தீனிகள்லாம் எடுத்துட்டு தானே கிளம்புவோம், நம்ம சுபாவம் அப்படி. ராமானுஜர் கிளம்புறார், நிறைய சிஷ்யர்கள்லாம் அவரோட வர, ராமானுஜர் ஆழ்வார்களுடைய பிரபந்தங்கள் சேவிச்சுண்டே மலை ஏறார், முட்டி போட்டுண்டு ஏறார், கால் கொண்டு மிதிக்க மாட்டேன்னு 62 வயசுல முட்டி செத்து போடும் நமக்கெல்லாம், 62 வயசுல முட்டி கால் போட்டு திருமலை ஏறணும்னா என்ன சொல்லுவேன், ஒவ்வொரு தடவை திருமலை ஏறும்போது கால் கூசும், ஐயோ ராமானுஜர் முட்டி கால் போட்ட இடத்த போய் நம்ம ஏறுறோமே, நமக்கு அவ்வளவுதான் முடிவு வச்சுக்கோங்க. அவரை போல அசாத்தியமான அந்த சங்கல்பம் எல்லாம் நமக்கு கிடையவே கிடையாது. போன ஜென்ரேஷனுக்கு இருந்த வைராக்கியம் நமக்கு இல்லையே, நமக்கு இருக்கிற வைராக்கியம் நம்ம பசங்களுக்கு இல்லையே. நம்ம அதான கேட்டோம்னா என்ன ஏன் பெற்றேன்னு கேள்வி கேட்கறேன், நம்ம கேட்க முடியுமா? நம்ம அப்பா அம்மா கிட்ட அப்படி விளாசிடுவா, இந்த காலத்து குழந்தை என்ன ஏன் பெற்றேன்னு கேட்கறது, ஒன்றும் பேச முடியல, சரி பண்ணி தொலைகிறேன் அவ்வளவுதான் பதில் சொல்ல முடியாது, அதுக்கு மேலே ஒன்றும் சொல்ல முடியலையே. வைராக்கியம் ராமானுஜருக்கு, முட்டிக்கால் போட்டு ஏறா, சிஷ்யாலாம் அழறா, என்ன பக்தி, உதாகரண புருஷனா நிக்கிறார். நினைச்சு பாருங்க, 3000 படி யார் ஏற முடியும் முட்டிக்கால் போட்டு? அது இப்பயாவது ஒரு ஃபார்மலா படி இருக்கு, மேல ரூஃப் இருக்கு, ரொம்ப ஈஸியா இருக்கு. அந்த காலத்துல எல்லாம் ஒண்ணுமே கிடையாது, அங்கங்க படி, அங்கங்க பள்ளம், அங்கங்க பாறைய படியா இருக்கும். திருப்பதி டெவலப்பே, நான் சொல்றது 1000 வருஷத்துக்கு முன்னாடி, இப்பயே டெவலப் பண்ணிட்டே இருக்கா, இன்னும் கூட நமக்கு ஒன்றும் சௌகரியம் இல்லை சௌகரியம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்தியாவில் தைரியமாக காமன் டாய்லெட் யூஸ் பண்ணலாம்னா திருப்பதியில் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு, வேற எந்த இடத்துலையும் காமன் டாய்லெட் போகிற தைரியம் நிச்சயமாக நமக்கு கிடையாது. நான் சொல்றேன் சத்தியமாக சொல்றேன், என்ன அழகாக மெயின்டைன் பண்ணுறான், எல்லா கோவில்கள்லையும் குளத்தில் இறங்குறதையும் எனக்கு இன்னி வரைக்கும் கிடையாது, திருப்பதியில் மட்டும் தைரியமாக இறங்கலாம், பாசி வழுக்காது, தண்ணி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், கிளீனாக இருக்கும், அதெல்லாம் மலையப்ப சுவாமியுடைய ஸ்பெஷாலிட்டி. இண்டிவிஜுவலாக சேனலே வச்சுருக்காரு, ஒன்று வேற எந்த சுவாமியாக வச்சுருக்காரா? பொலிட்டீஷியன்லாம் நம்ம ஊரில் சேனல் வச்சுருந்தா மலையப்ப சாமி, நானும் சேனல் வச்சுக்கணும் வச்சுட்டேன். ஹைடெக் சுவாமியும் அவர் தான், முதல் முதல்ல ஹைடெக்லாம் உள்ள நினைஞ்சிருக்காரு மலையப்ப சுவாமி தான். அது இன்னும் ஹைடெக்காக போனது பாண்டரங்கன், அழகாக ஆப் வரைக்கும் வந்துட்டான், மொபைல் வரைக்கும் பார்த்துள்ள எத்தனை விசேஷங்கள். மலையப்ப சுவாமி முட்டிக்கால் போட்டு ராமாவை செய்கிறார், கோவிந்தா கோவிந்தா கோவிந்தா, மலையப்ப சுவாமியோட பாசுரங்களை சொல்லிட்டு எல்லாராலும் ஏற முடியல, அழகாக ஏறுற ஏறி 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 போனால் கடைசியில் அந்த தீக்கு ஒன்று வரும், செங்குத்தாக இருக்கும் அந்த இடமே, அந்த இடத்துக்கு பேர் முழங்கால் முறிச்சான் அப்படின்னு பெயர். அந்த இடத்துல தான் ராமானுஜர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு உக்காந்த அந்த இடத்துல இன்னைக்கு ஒரு ராமானுஜர் சந்நிதி உண்டு, அதான் மலையேறதுடைய ஒரு சுகம். ராமானுஜர் இன்னைக்கும் நிறைய பேருக்கு விஷயம் தெரியாது ஆந்திராக்காராளுக்கு, ஆனால் அந்த இடத்துக்கு போனால் மட்டும் முட்டிக்கால் போட்டு ஏறுவாவா? நான் பார்த்துருக்கேன், நான் ஒருத்தர் கேட்கவே கேட்டேன், எதுக்கு இந்த இடத்துல முட்டிக்கால் போட்டு தெரியாது, இங்கே பழக்கம், எங்கள் அப்பா அம்மாலாம் ஏறுவான், நானும் ஏறுறேன், அவ்வளோதான். சரியா அந்த இடத்துல ராமானுஜர் ரெஸ்ட் எடுத்து, அங்கதான் செங்குத்தா இருக்கும், ரொம்ப ஸ்டீப்பா இருக்கும் படி. இன்னைக்கு தெலுங்குக்காரால அந்த இடத்துக்கு போன அங்கேயே அந்த ஸ்ட்ரெச் மட்டும் முட்டிக்கால் போட்டு ஏறுவேன், நான் பார்த்துருக்கேன், அதை பார்த்து நாங்கள்லாம் ஏறணும் நிஜமாக. அந்த ஒரு ஸ்ட்ரெச்சால ஏற முடிஞ்சது, அதுக்குள்ளே அப்பா முட்டி 4 நாள் யாரை பிடிச்சி விட்டா தேவையேன்னு இருந்தது. ராமானுஜர் அத்தனை தூரம் அங்கே மட்டும் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி மேலே ஏறினார் அப்படின்னு காண கிடைக்கிற அத்தனை வசதி. மலை ஏறுறார் சுவாமி ராமானுஜர், மலை ஏறினவுடனே அவரை வரவேற்க அவருடைய மாமா வரார், பெரிய திருமலை நம்பிகள். அவர் வரார் கையில பூர்ண கும்பம் எல்லாம் எடுத்துட்டு, ராமானுஜர் கேட்கிறார், நான் ரொம்ப சின்ன சொந்த தாய் மாமா, ஆனா இவர் சன்னியாசி, சன்னியாசின்னு வரும்போது பெரிய மரியாதை உண்டு. பெத்த தாய் மாமன், பெரிய திருமலை நம்பி சொந்த தாய் மாமன், ராமானுஜருக்கு ராமானுஜன் பேர் வச்சதே அவர் தான். அவர் மருமான வரவேற்க வர்றாருனா ஜிஎஃப், ஜிஎஃப் சிஎம் அப்படின்னா சிங்கம்னு அர்த்தம். அந்த சம்பிரதாயத்துடைய சிங்கம் அவெல்லாம் தலைவரா, அதனால ஜிஎர் அப்படின்னு பெயர். அப்ப ராமானுஜர் வரவேற்க வந்த உடனே ராமானுஜர் கேட்கிறார், இந்த எளியவனை வரவேற்க யாரா சின்னால் அனுப்பப்படாதா, சுவாமியே வரணுமோ அப்படின்ற. மாமா மருமா உறவுதான், ஆனா பேசுறது ஆச்சாரியன் பெரியவன் அப்படின்னு பேசுறான். அப்ப பெரிய திருமலை நம்பிகள் சொல்ல, இல்ல ராமானுஜா நானும் தேடினேன், என்னை விட சிறியவர் யாரா இருக்காளான்னு திருமலையில தேடினேன், என்ன மாதிரி யாருமே இல்லை, எல்லாரும் என்னை விட பக்தியில வசத்தியா இருக்கா, என்ன பாவம் பாத்துக்கோங்க. நம்ம எல்லாம் நம்ம தான் பக்தியில வசதின்னு வச்சுட்டு போம், மத்தவெல்லாம் இன்டீரியர் கேரண்டியா அந்த கும்பு நம்ம தலையில உட்காந்துட்டே இருக்கு. ரிஷ்யசங்கர் கும்பு விட பெரிய கும்பு நம்ம கும்பு தான், தலைய ஜம்முன்னு உட்காந்துருக்கு. எனக்கு எல்லாம் தெரியும், நான் அதை பண்ணிட்டேன், எதை சாதிச்சுட்டேன், நான் பர்ஃபெக்ஷன் எல்லாம் அப்படி நடக்கிறதுனா பகவானுடைய கிருபை. நம்மள விட நமக்கே தெரியும், நம்மள விட புத்திசாலி, நம்மள விட பலசாலி, நம்மள விட நல்லா விஷயம் தெரிஞ்சா, ஆனா நம்மள விட கீழே இருப்பா. அதையும் தாண்டி நம்ம மேல இருக்கோம்னா பகவானுடைய கிருபை. அதனால எந்த அவசரத்துக்கு போனாலும் பகவானுடைய கிருபை, இதை மட்டும் மனசுல ஞாபகம் வச்சுங்கள்னா சந்தோஷம். எவ்வளவு அவசரம் போனாலும் அவசரம் போக போக வினயம் ஜாஸ்தி ஆயிண்டே வரும். ஆச்சனே அவ்வளவு பெரிய பலவான், அவ்வளவு பெரிய பலவான். விபீஷணனை பார்க்கணும், விபீஷணன் கேட்கறான் என்னெல்லாம் ராமன் சேர்த்துப்பாரா அப்படின்னு. அப்ப ஆஞ்சநேயர் சொல்றாரு, நான் குரங்கு என்னையே சேர்த்துட்டு இருக்காரு, உங்களையா சேர்த்துக்க மாட்டார் அப்படின்னு சார். ஆஞ்சநேயர் மாதிரி பெரியவர் யாருமே கிடையாது. லக்ஷ்மணன் தனியா தூக்கிட்டு வர, லக்ஷ்மணன் யாரும் தூக்கவே முடியும், ஆஞ்சநேயர் தனியா தூக்கிட்டு வர, அவ்வளவு வசதி. ஆனா அவர் சொல்றார் விபீஷணனை பார்த்து, நான் குரங்கு பெருமாள் என்னையே சேர்த்துண்டார், உங்களையா சேர்த்துக்க மாட்டார் அப்படின்னு சார். அத்தனை வசதி. அப்ப பெரிய திருமலை நம்பிகள் சொல்றார், என்னை விட சிறியவர் எவரும் இல்லையப்பா, அதனாலேதான் நான் வந்தேன் அப்படின்னு சார். அதுக்கப்புறமா உள்ள போய் அழகா மலையப்ப சுவாமிய சேவிக்கிறார் சுவாமி ராமானுஜர். பல 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 மாலையெல்லாம் போட்டு ஜொலிக்கிறார் மலையப்பன். மலையப்பனுக்கு அழகா அந்த பெரிய திருமன் தானே, நம்ம யாரும் மலையப்பனை ஒழுங்கா பார்த்ததே கிடையாது. பார்த்தோம் சொன்னா பொய், ஜரகண்டிக்காரளை பார்த்து சிரிச்சு அவ கொஞ்ச நேரம் அவளை கன்வின்ஸ் பண்றதுக்குமே நம்ம ஜரகண்டி வெள்ளாமிச்சிருவான். அங்க தூரத்தை நிப்போம், இந்த கருடாழ்வார் போற வரைக்கும் டென்ஷன், அதுக்கப்புறம் தான் டென்ஷனே ஆரம்பிக்கும். அந்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸ், அந்த ஒன் மினிட் டிராவல் இருக்கு பாருங்க, அதான் பீக்கே அங்க. அப்பதான் அப்பதான் ரொம்ப தியாகம் வந்துடும் நமக்கு. பின்னாடி இருக்க முன்னாடி போ, முன்னாடி போடுவோம், என்னடா அப்ப நிறைய நேரம் பாக்கலாம். நம்மள தடவை ஒரு நிப்பாங்க, போ ஜரகண்டி 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 ஜரகண்டி, ஒண்ணுமே பார்க்க மாட்டோம், அந்த நாமத்தை பார்த்துருவோம் அவ்வளவுதான். மத்தபடி பகவானுடைய அலங்காரமோ, அவர் என்ன வஸ்திரம் உடுத்திருந்தார், என்ன ஆபரணம் போட்டுருந்தார், ஒண்ணுமே பார்க்க முடியாது. ஆனா பார்த்துட்டோம்னா நல்ல தரிசனம் அப்படின்னு ஒரு திருப்தி வந்துடும். ஏண்டானா அவர் நம்மள பார்த்துட்டார். நீ ஒன்னும் மலையப்ப சுவாமிகிட்ட நீங்க யோசனை பண்ணிதான் ஒண்ணு பிரார்த்திக்கவே முடியாது. அந்த டென்ஷன்ல ஏடுகுள்ளவாடா வேங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா அவ்வளவுதான், கத்திட்டே போனோம். அவர் நம்ம போற சமயத்தான் நமக்கு மட்டும் ஹைட்டா ஒருத்த நிப்பா, குண்டா ஒரு ஆள் நிப்பா, இவளை தாண்டி பெருமாள் தரிசனம் பண்றது ரொம்ப பெரிய பாடு. அதுலயும் மலையப்ப சுவாமி இப்ப மூணு பேட்சா பிரிச்சுட்டாரு, ஒன்னு ஹைட் எல்லாம் மாத்தி விட்டார், அதனால ஈஸியா பாத்துடலாம். அந்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் மலையப்ப தரிசனம். ஆனா என்னமோ ஒரு சமாதானம், அவளை 8 மணி நேரம் நின்று இருப்போம், 10 மணி நேரம் நின்று இருப்போம், மொபைல் போன் இல்லாமல்னா ஜீவிக்க முடியும் நமக்கு. அப்பதான் கையில பர்ஸ் இருந்தா பெரிய விஷயம், எல்லாத்தையும் வாங்கிட்டு அவரை நம்பி போனோம்னா கிருப ஏதும் தர நிற்கும் கருணை கடலன்னை என்றும் இருந்திட ஏது குறை, எனக்கு குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. அழகான வார்த்தை ராஜாஜியோட. களிநாளுக்கு இறங்கி கல்லிலே இறங்கி, என்ன வார்த்தை, களிநாளுக்காக கல்லில் இறங்கினியப்பா, நீ கல்லு கிடையாதே, நீ கல்லுக்குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்க ஈரம். களிநாளுக்கு இறங்கி கல்லிலே இறங்கி சிலையாக கோவிலில் நிற்கின்ற மறையோதும் ஞானியர் மட்டுமே உனை காண்பார் என்றாலும் குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணனா. உன பாக்கலப்பா, பெரிய பெரிய வாழ்க்கை உன் தரிசனம் கிடைக்கிறது, எனக்கு என்ன நீ அந்த கல்லாதான் தெரியற, ஆனாலும் குறை ஒன்றும் இல்லை மறை. ரொம்ப கரெக்டா ஒரு லேமேனுடைய வார்த்தைகள். களிநாளுக்கு இறங்கி கல்லிலே இறங்கி சிலையாக கோவிலில் நிற்கின்றார் மறையோதும் ஞானியர் மட்டுமே உனை காண்பார் இருந்தாலும் குறை ஒன்றும் இல்லை. என்ன இருந்தாலும் குறை ஒன்று, எனக்கு என்னவா குறை இருக்கு, நீ இருக்கியே. ஏதும் தர நிற்கும் கருணை கடல் அன்னை என்றும் இருந்திட ஏது குறை எனக்கு. ஆண்டா சொல்ல குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா. அந்த இன்ஸ்பிரேஷன் எழுதின பார்த்து நினைச்சிருந்து அசந்து போயிருக்கேன். ரொம்ப ஒரு காமன் மேன், அவ்வளவுதான். ஒரு காமன் மேன் என்ன நினைப்பானோ அந்த வார்த்தைகள் தான் ராஜாஜி. அத்தனை ஆச்சரியம், கோவிந்தா கோவிந்தா. அது தமிழ்நாட்டுக்கான கோவிந்தா கோவிந்தாங்க, நீ சொல்ல மாட்டா கோவிந்தா சொல்ல மாட்டா. இந்த புரட்டாசி மாசம் சொல்லுவா கோவிந்தா கோவிந்தா அப்படின்னா, அது வார்த்தைக்கு அர்த்தமே கிடையாது. கோவிந்தான்ற வார்த்தைக்கு அர்த்தமே கிடையாது. முக்கு லட்சுமி நரசிம்மாச்சாரியா சுவாமி புஷ்கரணி கரல் நீ சொல்லி விட்டுட்டேன். சுவாமி புஷ்கரணி கரல உட்கார்ந்து இருக்க அனுஷ்டானம் பண்ணிட்டு, அப்ப ஒரு சாதாரண ஒரு காமன் மேன் அப்படிதான் சொல்லணும். அப்பதான் அப்படி காமன் மேன் பாமரன், ரொம்ப சாதாரணமான பாமரன். அவன் அந்த குளத்துல அப்படி குளிச்சுட்டு கோவிந்தா கோவிந்தா அப்படின்னு கத்தினான். இப்ப நல்ல சம்ஸ்கிருத வித்வான், பொறுக்க முடியல. சே கோவிந்தன்ற திருநாமம் எத்தனை வசதி, அது போய் கோவிந்தா கோவிந்தான்றானே. இத சரி பண்ணவன் வேகமா எழுந்தான். நல்ல குண்டா கொழுக்கு முழுக்குன்னு இருப்பார் அவரு முக்கு லட்சுமி நரசிம்மாச்சாரியார் சுவாமி. வேகமா எழுந்தார், அவரே எழுதியிருக்கார், குறையொன்றும் இல்லையில வேகமா எழுந்தார். அடுத்த வருஷம் அவன் சொன்னானா, கோவிந்தா போன வருஷம் வந்தேன் கோவிந்தா, ஒட்டை அடிச்சேன் கோவிந்தா, இங்க முங்கினேன் கோவிந்தா, உன்னை பார்த்தேன் கோவிந்தா, ஒரு வருஷம் நல்லா இருந்தேன் கோவிந்தா, இந்த வருஷம் நீ பாத்துக்கோனுட்டானா. எழுந்தவர் உக்காந்துட்டா, கோவிந்தா கோவிந்தான்னு சொன்னதுக்கே கோவிந்தன் இவ்வளவு கிருபை பண்றான். அப்ப அவன் கிருபை தான் இவனுக்கு முக்கியம். நான் என்ன இவனை போய் சம்ஸ்கிருதத்தை சரி பண்ணணும்னு உட்காந்துட்டான். கோவிந்தா சொன்னாலும் கிருபை தான், கோவிந்தா அப்படின்னாலும் கிருபை தான். குழந்தைக்கும் அம்மாவுக்கு ஒரு பாஷை உண்டு, இன்னி வரைக்கும் எனக்கு புரியவே இல்லை. அக்கம் மம்மு சூச்சு இதுக்கெல்லாம் எங்கேயாவது நீங்க ஏதான ஒரு பாஷையில எனக்கு அர்த்தம் கண்டுபிடிச்சு சொல்லுங்க. அக்கம் வேணுமா, சூ சூ ஆய், மம்மம் வேணுமா, நிறைய வார்த்தைகளுக்கு அர்த்தமே கிடையாது. சில குழந்தைகள் அம்மா சொல்ல பிஷு போனமான்பா, சூசு பொறுத்து பிஷுன்னு, அது என்ன அர்த்தம் நமக்கு தெரிய மாட்டேங்குது. உஷு பிஷு அம்மாக்கும் அம்மா, அது ரெண்டு குழந்தைக்கும் புரியுறது, அதான் அதிசயமா இருக்கும். உச்சா அப்படின்னு உச்சாக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா. நிறைய வார்த்தைகள் நீங்க தேடினாலும் அம்மாவும் குழந்தையும் பேசுற பாஷைகளுக்கு அர்த்தமே கிடையாது. ஆனா கம்யூனிகேட் ஆடணும்னு கரெக்டா கம்யூனிகேட், பர்பஸ் ஆஃப் லாங்குவேஜ் என்ன, கம்யூனிகேஷன் தானே. இவர் பார்த்தா இவன் கோவிந்தான் சரியாவே சொல்லல, கோவிந்தான்றதுக்கே கிருப பண்றானா, ஏதும் தர நிற்கும் கருணை கடன். அப்படி ஒரு கருணாசாகரன் மலையப்ப சுவாமி. போய் பார்க்கல ராமானுஜர் மலையப்பன் ஜம்னு நிக்கிறார். இந்த திருமண் எல்லாம் பளிச்சுன்னு தெரியவாள்லாம் சொல்ல, குழந்தை நாமத்தை கூட ஈசிக்கிறார் அப்படின்வா. சின்னதா எடுக்கப்படாதா, கண்ணு வரைக்கும் இப்படி ஈசிண்டு தான் நிப்ப. அவ்வளோ பெரிய நாமம், அவ்வளவு பெரிய நாமம் கூட தைரியம் வேணும். அத்தனை ஆச்சரியம், ஜம்முன்னு நிக்கிற மாலையெல்லாம் பாது பிரத்யட்சமா காட்சி கொடுக்கிற மாமேக்கம் சரணம் விரதன்னு கைகாட்டின்னு நிக்கிற ஒரு பெருமாள் மலையப்ப சுவாமி. பல 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 பலன்னு ஜொலிச்சுட்டு ராமானுஜா முட்டிக்கால் போட்டு வந்து முட்டி வலிக்கிறதோ அப்படின்னாரோ. இந்த குண்டு குண்டா நின்று இருப்போம், ரொம்ப டயர்டாயிடும். ஆனா அவரை பார்த்தோன்னு அத்தனை கலப்பு மாறும் பாருங்க, அது அமேசிங். அது எங்கேன்னு அந்த கலப்பு மாறுறதுன்றதான் தெரியாது. ஒரு டக்குனு எனர்ஜி வந்துடும், அவ்வளவு நேரம் நின்று இருப்போம், சாப்பிட்டுருக்க மாட்டோம், தண்ணி குடிச்சிருக்க மாட்டோம், டீ காஃபி குடிச்சிருக்க மாட்டோம். ஆனா அவரை பார்த்த உடனே உள்ளுக்குள்ள ஒரு உற்சாகம், உடம்புல ஒரு உத்வேகம் வரும் பாருங்க. அது நிஜமாவே அது மலையப்ப சுவாமியோட ஸ்பெஷாலிட்டி தான், எங்கேருந்து வரதுன்னே கண்டுபிடிக்க முடியாது. அதை பார்த்தோன்னே திருப்பி லைன்ல நிக்கிறாம ஆசையே வரும், அபாரான்னு தோணவே தோணும். அத்தனை ஒரு கிருபை மலையப்ப சுவாமிக்கு. எல்லாரும் பணம் பணம்ன்ற சல்லடையை போட்டு சலிச்சிருந்துக்காரு, இவ்வளவுதான்டா பணம் அப்படின்னு. முதல் முதல்ல கடன் வாங்கி கல்யாணம் எல்லாம் கான்செப்டை கொண்டு வந்ததே இவர் தான். இன்னி வரைக்கும் கடன் கொடுத்துருக்கார், கிரெடிட் கார்டு ஆரம்பிச்சு வச்சதே இவர் தான். கலியுகத்தில் முதல் முதல்ல கிரெடிட் ஆரம்பிச்சு வச்சதே மலையப்ப சுவாமி தான். அத்தனை ஆச்சரியம் மலையப்ப சுவாமி. தாதா ராமானுஜர் சொன்னார், ஒன்னும் வலிக்கலப்பா, ஒன்ன பார்த்துட்டேனே, அத்தனை சந்தோஷம். மலையப்ப சுவாமி தன் மாலையெல்லாம் காட்டுறாரு, எப்படி கட்டி போட்டிருக்கான் பார், மலையப்பரோட மாலையை ஜம்முனு மலையிலேயே இவ்வளவு பெருசு அப்படி இறங்கி ஆசிவா இருக்கும். ஒரு மாலையெல்லாம் யானை துதிக்க மாதிரி பெருசு பெருசா பெருசு பெருசா மாலைகள் அத்தனையும் சாத்தின்னு இருப்பார். அதுதான் ஜோர் மலையப்ப சுவாமி. அந்த மாலையெல்லாம் காட்டி, ராமானுஜா எப்படி கட்டிருக்கான் பாத்தியா, சிஷியன் அமக்கலமா கட்டுறான், அபாடான் இருக்கு. ராமானுஜா கேட்கிற திருப்தியா, பரம திருப்தி. இதையுமே எதிர்பார்க்காம எனக்கு மாலை கட்டுறான், என்ன சந்தோஷம் தெரியுமா அதுல அப்படின்னா. ராமானுஜர் அழகா அனந்தாழ்வான பார்த்து சொன்னார், வளர்த்ததனால் பயன் பெற்றேன் அப்படின்னு. வேற யாரை பார்த்தியும் சொன்னதில்ல ராமானுஜர். அனந்தாழ்வானே அவனை பார்த்துதான் ஆண் பிள்ளைன்றார், அவரை பார்த்துதான் வளர்த்ததனால் பயன் பெற்றேன், உன்னை சிஷ்யனா ஏத்துண்டு உனக்கு எல்லா விஷயமும் சொல்லிக் கொடுத்த பயன் கிடைச்சுடுத்து, மலையப்ப சுவாமி திருப்தி ஆயிட்டாடுறா குழந்தை அப்படின்னா. இவர் சொன்னார், எல்லாம் உம்முடைய கிருபை அப்படின்னு. அத்தனை வசத்தி இந்த சுவாமி ராமானுஜர். ஒரு காலத்துல மலையப்பனுக்கு சங்கு சக்கரம் கிடையாது, சங்க சக்கரவர்த்தி வச்சுட்டு இருந்தா தொண்டைமான் சக்கரவர்த்தி கிஃப்டா கொடுத்துட்டார். சும்மா இல்லாம இதெல்லாம் கொடுக்கணுமா? இவர் சொன்னாலும் சக்கரத்தை தானாவே எல்லாம் பண்ணுவார். அம்பரீஷனுக்கு முதல்ல கிஃப்டா கொடுக்கிறார் சக்கரத்தை. அந்த மாதிரி தொண்டைமா சக்கரவர்த்திக்கு சங்க சக்கரத்தை கிஃப்டா கொடுக்குறார். இன்னி வரைக்கும் அந்த கான்ட்ராவர்சி உண்டு. மலை மேல இருக்கிறது சீனிவாசன் இல்ல, அன்னிலேருந்து உண்டு கான்ட்ராவர்சி. இதனைக்கு வேதம் சொல்லியாச்சு, புராணங்கள் சொல்லியாச்சு, இதிகாசங்கள் சொல்லியாச்சு, ஆழ்வார்கள் பிரபந்தங்கள் பாடியாச்சு, இளங்கோவடிகள் சமண மதத்தை அவரே மலையப்பன் அழகா சுயம் பெறுவார். ஏன்னா வக்ஷஸ்தலத்துல தாயார் இருக்கான், ப்ரூஃப் எல்லாம் இருக்கு. ஆனா சிவபக்தர்கள்லாம் சொல்றாரு எங்க சிவபெருமான் அப்படின்னு விட்டான். ஏன்னா அவர் சங்கீதக்கரன் இல்ல. முருக பக்தர்கள்லாம் சொல்லிட்டா குன்றின் மேல நிக்கிறது முருகன் தான். அந்த மலையும் மலை சார்ந்த இடத்துக்கு தெய்வம் எல்லாம் குறிஞ்சி நிலத்துக்கு எல்லாம் முருகன் தானே தெய்வம். லாஜிக்கலா அப்படி பேச ஆரம்பிச்சுட்டா. ராமானுஜர் சொன்னார் இல்ல இந்த மாதிரிலாம் இன்னொரு சந்தர்ப்பத்தில், இப்ப இல்ல இன்னொரு சந்தர்ப்பத்தில் ராமானுஜர் திரும்பி திருமலைக்கு வரார். இவர் எவ்வளவோ சொன்னார், யாரும் கேட்கல. அப்ப ராமானுஜர் சொன்னார் ஒண்ணு பண்ணலாம். சில பேர் இன்னைக்கும் அது சக்தி தான் சொல்றவாளும் உண்டு. திருமலையில இருக்கிறது சக்தி தான் வா, ஸ்கந்தன் சொல்வா, சிவபெருமான். நல்லவேளை கணபதியும் சூரிய பகவானும் அந்த போட்டிக்கு வரல. ஆனா கணபதிக்கான பேசே இல்ல, அதனால அவர் இல்ல. சூரிய பகவானும் இல்லன்னு கன்ஃபார்ம் ஆயிருது. இவன் மத்த நாலு பேருக்கு தான் போட்டி. அது விஷ்ணுவா, சிவனா, ஸ்கந்தனா, சக்தியா அப்படின்னு ஒரு போட்டி இன்னி வரைக்கும் நடந்துட்டுதான் இருக்கு. அது ஆம்பளையே இல்ல பொம்பளை, அதனால சக்தி தான் அப்படின்னு சொல்றவாள்லாம் உண்டு. இந்த கொல்லூர் மூகாம்பிகா இருக்கா லிங்கம் தான், ஆனா தேவி தானே சொல்லிட்டு இருக்கோம், அர்த்தநாரீஸ்வர ரூபம் அப்படின்னு. அப்ப ராமானுஜர் சொன்னார் ஒண்ணு பண்ணலாம், அந்தந்த தெய்வங்களுக்கு உண்டையான ஆயுதங்கள் அடையாளங்களை வைப்போம். பகவான் விஷ்ணுவுக்கு உரியதான சங்கம் சக்கரத்தை வைப்போம். சிவபெருமானுக்குரிய மானும் மழுவும் அதை வைப்போம். தாயாக அம்பாளுக்குரியதான சூளத்தை வைப்போம். கந்தனுக்கு உரியதான வேலை வைப்போம். கதவை பூட்டிடுவோம். நாளை காத்தால இந்த அர்ச்சாவதார மூர்த்தி எதை வச்சுட்டு நிக்கிறாளோ அந்த மூர்த்தி ஏத்துடுவோம். அவர் கையில வேலை வச்சு நின்றுட்டாருன்னா ஸ்கந்தன் ஏத்துருவோம். சூளாயத்தை வச்சு நின்றுட்டாருனா தேவின்னு ஏத்துருவோம். அழகா மழு எல்லாம் வச்சு நின்றுட்டார் அப்படின்னா மானும் மழுவும் வச்சுட்டாருன்னா கமருகம் எல்லாம் வச்சுட்டாருன்னா சிவபெருமான். சங்கு சக்கரம் வச்சுட்டா பெருமாள் ஓகே வாங்க எல்லாரும் சரின்னுட்டா. எல்லாம் கதவெல்லாம் உள்ள வச்சுட்டு சாமிக்கு முன்னாடி எல்லாம் வச்சுட்டு கதவெல்லாம் பூட்டி சீல் வச்சுட்டு சுத்தி வர எல்லாரும் காவல் காக்குறாங்க. ஒருத்தர் மேல ஒருத்தர் அவ்வளவு நம்பிக்கை. இந்துக்களுக்கு விரோதி வெளியிலேயே கிடையாது. எல்லாம் நமக்கு நாமே தான் தொந்தரவு. அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் பார்த்தேன்னா நமக்கு பிரச்சனை நம்ம தான். வெளிலேருந்து எவனும் வரவே வேண்டாம். எல்லாருமே எட்டப்பன் கூட்டம் தான் நம்ம எல்லாரும். அடுத்தவெல்லாம் சொல்லவே வேண்டாம். அத்தனை ஆசை எல்லாரும் வாசல்ல காவல் காத்துட்டு இருக்கா. அவாவா பிரார்த்தனை பண்ணிருக்கா, நீ சூளத்தை வச்சுக்கோ, நீ டபருகத்தை வச்சுக்கோ, நீ சூளாயத்தை வச்சுக்கோ, நீ முருகனா கந்தனா இதெல்லாம் வச்சுக்கோ. அவாவா தியானம் பண்ணிருக்கா, எல்லாரும் உட்காந்துருக்கா. பொழுது விடுஞ்சு. அன்னைக்கு சுப்பிரபாதம் போடல. இல்லடி டெய்லி கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவியம் தெய்வமானிகம் உத்திஷ்டோ உத்திஷ்ட கோவிந்த உத்திஷ்ட உத்திஷ்ட கருடத்வஜ உத்திஷ்ட கமலா காந்தா. சுப்பிரபாதம்னா வெங்கடேஷ சுப்பிரபாதம் தான். ஆல்மோஸ்ட் எல்லா சுவாமிக்குமே சுப்பிரபாதம் உண்டு. ஜென்ரலா சுப்பிரபாதம் அப்படின்னா திருவேங்கடமுடைய சுப்பிரபாதம் தான். இன்னைக்கும் காதால போட்டோம், எங்கேயாவது இருப்பா. ஸ்ரீரங்கத்தை இருப்பா, ஆனா சுப்பிரபாதம் தான் முதல்ல போடுவா. ஸ்ரீரங்கத்தில் நீ சுப்பிரபாதம் போடணும். ஆழ்வார் பிரபந்தம் போட வேண்டியதுதானே. சுப்பிரபாதம்னா வெங்கடேஷ சுப்பிரபாதம் தான். அதுலயும் எம் எஸ் சுப்லட்சுமி சுப்பிரபாதம் தான் இன்னி வரைக்கும். மலையப்ப சுவாமி நிஜமாவே கருணாசாகரன். தமிழ்நாட்டில் கூட எம் எஸ் சுப்லட்சுமி அம்மாவுக்கு ஒரு சிலை கிடையாது. திருப்பதியில் எம் எஸ் சுப்லட்சுமி அவ்வளோ பெரிய ஸ்டாச்சு ராமானுஜர் சர்க்கிள் பக்கத்தில். அப்போ மலையப்ப சுவாமி எவ்வளவு பெரிய கிருபா சாகரன்னு பார்த்துக்கோங்க. நான் நினச்சு எழுதியிருக்கேன் தமிழ்நாடு தான் எம் எஸ் சுப்லட்சுமி. ஆனால் இன்னி வரைக்கும் பெருசாக ஒரு ஃபோட்டோ, ஒரு நினைவிடம், ஒரு மெமோரியல் கூட ஒன்றும் கிடையாது. ஆனால் மலையப்ப சுவாமி உடனே அவ்வளோ பெரிய ஸ்டாச்சு ஜம்முன்னு எம் எஸ் சுப்லட்சுமி அம்மாவை தாண்டி தான் நம்ம போகணும் மலைக்குள்ளே ஏறதுக்கு. அத்தனை வசதி, அவ்வளவு தூரம் கிருபா சாகரன் மலையப்ப சுவாமி. அழகா சுப்பிரபாத சேவை. எல்லாரும் கதவை திறக்கிறா. சரந்தா உள்ள பெருமாள் சங்கு சக்கரம் வச்சுட்டு நின்றார். அன்னைக்கு வச்சுட்டு நின்னாரோ பொழைச்சார் பெருமாள். அவ்வளவு அழகா. அதனால ராமானுஜருக்கு பேரே சங்காழி அளித்த பிரான் அப்படின்னு பேர். பெருமாளுக்கே சங்கு சக்கரம் கொடுத்தார். எல்லா பெருமாளுக்குமே சங்கு சக்கரம் நிறைய பேருக்கு உண்டு. ஸ்ரீரங்கம் நம்பெருமாள் உற்சவர் இருக்கார் இல்லையா, அவருடைய சக்கரம் பிரயோக சக்கரம். சாதாரண சக்கரம் எப்படி இருக்கும், ரெடி டு அட்டாக் அப்படின்றது வந்து நம்பெருமாளுக்கு உண்டு, பிரயோக சக்கரம். அந்த மாதிரி திருப்பதியில மட்டும்தான் பெருமாள் கையில வலம்புரி சங்கு. வேற எங்கேயுமே வலம்புரி சங்கு கிடையாது, எக்ஸ்க்ளூசிவா திருப்பதியில. ஏண்டானா ராமானுஜர் கொடுத்த வலம்புரி சங்கு. இன்னைக்கு சங்கு சக்கரம் வச்சுட்டு பெருமாள் நிக்கிறாருன்னா ராமானுஜர் தான் மெயின் காரணம். அப்படி பெருமாளை பிரத்யக்ஷமா நிரூபணம் பண்ணவர் சுவாமி ராமானுஜன். நிறைய பெருமாள் சொன்னான், ஆனா கோயில் திருமலை பெருமாள் கோயில் இவ்வளவுதான் மூணு தான் நிக்கர் சரியா, பெருமாள் கோயில் கோயில் திருமலை. அப்ப ராமானுஜர் எத்தனை வசதி பாத்துக்கணும், இந்த மாதிரி திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமி, பூரி ஜெகந்நாதன், திருக்குறுங்குடி சுந்தர பரிபூர்ண நம்பி, திருமாலிருஞ்சோலை பெருமாள், ஆண்டாளே ராமானுஜரை பார்த்து நம் கோயில் அண்ணன் அப்படின்னு சொல்லியிருக்கா. என்னோட அண்ணா யார் அப்படின்னா ராமானுஜர் அப்படின்னு சார். ஏண்டானா ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில நாறு நரும்பொழில் மாலிடம் சோலை நம்பிக்கு நூறு தடா அக்கார அடிசில் நூறு தடா வெண்ணெயின்னு பாசுரம் எழுதிட்டார். பிரார்த்தனை பண்ணிட்டா கொடுக்கல. ராமானுஜர் ஞாபகம் வச்சுண்டு நூறு தடா, நூறு தடான ஒரு ஆளையே உள்ள போடல, அந்த மூதாதையர் தாழி சைஸுக்கு இருக்கும் அந்த மாதிரி சைஸ்ல நூறு தடா அக்கார அடிசில் நூறு தடா வெண்ணைய பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணிட்டு நேர ஸ்ரீவில்லிபுத்தூர் போனார். ஆண்டாள் பார்த்தா தங்கைக்காக அண்ணா தானே பரிவா, அப்ப எனக்கு ஒரு அண்ணா இருக்கார் நம் கோயில் அண்ணர் அப்படின்னு விட்டா. அன்னிலேருந்து ரங்கராஜன் ஏதான ஆண்டாள நீ தான் என்ன காதலிச்ச, நான் ஒன்னும் உன்னை காதலிக்கல, நீதான் பாசுரம் எல்லாம் எழுதினா மிரட்டினார்னா இப்ப வாய மூட போடல, எங்க அண்ணாவை கூப்பிட்டமான்னு கேட்பாங்க. ராமானுஜா நல்ல வேண்டாம், நான் சும்மா விளையாட்டு எனக்கு டென்ஷன் ஆகாது, ஏன் டென்ஷன் ஆற, ராமானுஜன் கிட்ட மாட்டி விட்டாரு அவன் கேட்கற கேள்விக்கு நான் பதில் சொல்ல முடியாதுன்னு ஆண்டாள் வரைக்கும் ராமானுஜனை அண்ணனா ஏற்றுண்ட. அதனாலதான் ஆண்டாளுடைய வாழி திருமண திருநாமத்துல பெரும்புதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியேன்னு திருநாள். அத்தனை வசதி ராமானுஜர், ராமானுஜர்னா அத்தனை பேருக்கும் அத்தனை ஆசை. அப்ப அந்த ராமானுஜரை பிடிச்சிட்டோம் அப்படின்னா சத்தியமா மோட்சம் உண்டு. ராமானுஜர் சொன்னா உடனே ஐயங்கார் ஆச்சாரியன், மத்வாச்சாரியன் அவன் மத்வாச்சாரியன், ஆதிசங்கரனா ஸ்மார்ட் அப்படி கிடையவே கிடையாது. எல்லா ஆச்சாரிய புருஷாலும் நம்மளை விட பெரியவர். ரமணரா இருக்கட்டும், சுவாமி விவேகானந்தரா இருக்கட்டும், எல்லாருமே நம்மளோட வசத்தியம், எல்லாருமே நாம நன்னா இருக்கணும் தான் பிரயத்தனப்பட்டிருக்கா. அதனால எந்த ஆச்சாரிய புருஷாலா இருந்தாலும் நமஸ்காரம் பண்ணுங்கோ, அவளுடைய அனுகிரகத்தை வாங்கிக்கோங்க. சுவாமி ராமானுஜர் ஞாபகம் ஏன்னா 2017 அவருடைய சென்டினரி செலிபிரேஷன் வருது, சென்டினரி 1000வது செலிபிரேஷன் வரது. 1000 வருஷம் கழிச்சு எந்த ஒரு மகாத்மாவுக்கு இப்படி ஒரு கோலாகலம் இல்லை. இப்பயே பாருங்க எல்லா பக்கமும் ராமானுஜா ராமானுஜா ராமானுஜான்னு சேலத்துல எல்லாம் பெருசா மணிமண்டலம் எல்லாம் கட்டின்னு இருக்கான். பெருசா பெருசா அங்கங்க ராமானுஜா மிஷன்ற ரொம்ப பெரிய லெவல்ல போயிட்டே இருக்கு. எனக்கு தெரிஞ்சு 1000வது வருஷத்துக்கு இவ்வளவு ஒரு கிராண்ட் காலா செலிபிரேஷன் ரெடி ஆயிட்டு இருக்கிறதா சுவாமி ராமானுஜருக்கு. அந்த 1000வது அந்த வருஷத்து பக்கத்துல நம்ம வாழறோம்ன்றதே தெரிய கிருப்பை. அதனால ராமானுஜன் நினைச்சுக்கோங்க, காரே கருணை ராமானுஜா, தயிர்காரிக்கு மோட்சம் கொடுத்த ராமானுஜர் நமக்கும் அனுகிரகம் பண்ணுவார். ராமானுஜருக்காக வரதன் வந்தான்னா ராமானுஜான் சொன்னா வரதனும் வருவார், ரங்கராஜனும் வருவார், மலையப்ப சுவாமியும் வருவார், திருக்குறுங்குடி நம்பியும் வருவார், 108 திவ்ய தேச பெருமாளும் நம்ம பக்கத்துல வந்து நிற்பாங்க. அதனால எப்பொழுதும் ராமானுஜன் நினைச்சுக்கோங்க. சர்வத்திர ராமானுஜநாம சங்கீர்த்தனம், ராமானுஜா ராமானுஜா. இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்தை பார்த்தோம்னா ராமானுஜருடைய தானான திருமேனி இருக்கு. ராமானுஜருடைய 4 திருமேனி வசதி, 3 ரொம்ப வசதியா சொல்றது. ஒன்னு எப்பொழுதும் பவிஷ்யதாச்சாரியன் ஆழ்வார்த்தனையில ராமானுஜர் வரத்துக்கு முன்னாடி வந்த திருமேனி. அடுத்தது மேல்கோட்டையில தமர் உகந்த திருமேனி, மேல்கோட்டை ராமானுஜர் தமர் உகந்த திருமேனி, பிரத்யக்ஷ கருணாசாகரன். பசியோட இருக்கவாறு சாப்பாடு போடுறது மகா கெட்டிக்காரன் யாருன்னா மேல்கோட்டை ராமானுஜர். என்னுடைய ஸ்வயம் அனுபவத்துல நான் பார்த்திருக்கேன், சாப்பிடாம போக விட மாட்டார் மேல்கோட்டை ராமானுஜருக்கு சமானம் அவர் தான். தமருகந்த திருமேனின் பேரு, பக்தர்கள்லாம் உகந்த திருமேனி. இன்னைக்கு பிரத்யட்சமா பேசுவார் அந்த ராமானுஜர். ராமானுஜர் உற்சவ மூர்த்திக்கு தமர் உகந்த திருமேனின்னே பேர். அதுக்கு அடுத்த திருமேனி ஸ்ரீ பெரும்புதூர், தான் உகந்த திருமேனி. தானே பார்த்து என்ன மாதிரியே இருக்கு இந்த மூர்த்தி அப்படின்னு ராமானுஜரே உகந்ததுனால தான் உகந்த திருமேனின் பேர். அதுவும் மார்கழி மாசத்துலாம் போனோம்னா குளிரும்னு சொல்லி மேல வெல்வெட் வெல்வெட்டா போட்டு மூடியிருப்பார் குழந்தைக்கு மாதிரி. அழகா அத்தனை ஒரு 5-6 வெல்வெட் துணியை போட்டு கம்பளத்தை போட்டு அப்படி பேக் பண்ணி வச்சிருப்பார் ராமானுஜர் குளிரப்படாது அப்படின்னு, ரொம்ப அழகா இருக்கும். அது தானுகந்த திருமேனி. அடுத்து ஸ்ரீரங்கத்துல தானான திருமேனி, ஸ்வயம் அவருடைய ஒரிஜினல் பாடி. எத்தனை பேர் பார்த்திருக்கான்னு தெரியல, ஒரிஜினல் பாடி. இன்னும் கைவேல் நகம் இருக்கு, தலையில குடுமியில முடி இருக்கு, சத்தியமா அவர் உடம்பு அப்படியே. இன்னைக்கு பாடம் பண்ணப்பட்ட உடம்பு, வருஷத்துக்கு 2 தடவை மட்டும்தான் குங்குமப்பூ இதெல்லாம் போட்டு அபிஷேகம். இன்னைக்கு அவர் பச்சை கற்பூரம் எல்லாம் சாத்தி தான் வச்சிருக்கா, பிரத்யக்ஷம் அந்த ராமானுஜர். அதனால அந்த 4 திருமேனி, பவிஷ்யதாச்சாரியன் திருமேனி, தமருகந்த திருமேனி, தானுகந்த திருமேனி, தானான திருமேனி. போவோம் நிச்சயமா ராமானுஜருடைய இந்த இடங்கள்லாம் போய் பார்ப்போம், ரொம்ப நல்லா இருக்கும். ஆச்சரியமான ஸ்தலங்கள் இதெல்லாம். அந்த ராமானுஜர் நம்ம கூடவே இருக்கார், ஆதிசங்கர பகவத் பாதர் கூட இருக்கார், மத்வாச்சாரியர் கூட இருக்கார், ராகவேந்தர் கூட இருக்கார், விவேகானந்தர் கூட இருக்கார், ராமகிருஷ்ண பரமஹம்சர் கூட இருக்கார், ரமண மகரிஷி கூட இருக்கார், காஞ்சி மகா பிரிவா கூட இருக்கார், இத்தனை பிரிவா இருக்கா நம்ம கூட, நம்ம கூட என்னைக்குமே வார்க்கா. அதனால ஒரு கவலையும் வேண்டாம், நம்ம நன்னாத்தான் இருக்கும். அதனாலதான் இந்த ஒரு அஞ்சு நாள் சத்சங்கம் கிடைச்சது. பெரியவாளுடைய அனுகிரகம் தான் இல்லாடி நான் இப்ப அப்ப அப்ப எப்ப போஸ்ட்மான் ஆகிட்டே இருந்தது. இப்ப கூட நான் அப்புறம் ஜூலையில வரலாமா அப்படிதான் நினைச்சேன், ஜூலை எண்ட் ஆகட்டும் அப்படின்னு. ஆனா பகவானுடைய சங்கல்பம் இவ்வளவு நாள் நடந்தது அப்படின்னா உடுப்பி கிருஷ்ணனுடைய கிருபை நிச்சயமா இத்தனை தூரம் பகவான் நடத்தி காட்டினான். அதனால எப்பொழுதும் போல கூடி இருந்து குளிர்வோம். இந்த வாட்டி ஒரு அஞ்சு நாள் சத்சங்கம் ஒவ்வொரு இடத்துல அப்படி கிடைச்சது நமக்கு. அடுத்த தடவை இன்னும் நிறைய அனுபவம். ராதே கிருஷ்ண ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே 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 ராதே கிருஷ்ணா 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 ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா கிருஷ்ணா ராதே. ஜெய் சத்குரு மகாராஜ் கி ஜெய். சமஸ்த பாகவதலுக்கு ஜெய். கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா. ஜெய் ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய் ராம ராம. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா. ஆழ்வார் திருவடிகளே சரணம், ஆண்டாள் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், சர்வம் குருவர்ப்பணம். ஜெய் ஸ்ரீ ராதே கிருஷ்ணா சத்சங்கு கி ஜெய். ஜெய் ஸ்ரீ பூஜ்ய ஸ்ரீ ஸ்ரீ அம்மாவுக்கு ஜெய். ஜெய் ஸ்ரீ பாரத் மாதா கி ஜெய். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஓம் சாந்தி ஶாந்தி ஶாந்திஹி. ஜெய் ஸ்ரீ உடுப்பி கிருஷ்ண பகவான் கி. ஜெய் போலோ ஸ்ரீ மங்களா தேவி கி. ராதே கிருஷ்ணா.